ಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀ ಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀ ಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಹೇ ಗುರು ವಿಷ್ಣು ಭಜೆ ಯೇ ಗುರು ಬ್ರಹ್ಮಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ಕಮಲನಯನಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ಕರಕೋಮಳಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ಪಾದ ಪಂಕಜಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ವಿದ್ಯಾರೂಪಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ಮೋಕ್ಷ ಸಾಧನಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ವೇದಾರೂಪಂ ಭಜೆ ಯೇ ಗುರು ವೇದಾತ್ಮ ಸ್ಮರಣಂ ಭಜೆ ಹೇ ಗುರು ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯಂ ಭಜೆ ಉಂದಿ ಪೋತ ಉತ್ತಮನೇ ವಾಳಿ ಉಯರ್ವೇದನಾಯ ಗಣೇ ವಾಳಿ ಉಲಹಳಂದಮಾಯ ವನೇ ವಾಳಿ ಓದಿಯೇ ಉಣರ್ತಿಯ ನಾಯಗನೇ ವಾಳಿ ವಿತ್ತಿಲ್ಲ ಪುರುಳೇ ವಾಳಿ ವಿಂದಯೇ ವಂದಾಯ್ ನೀ ವಾಳಿ ಒಪ್ಪಿಲ್ಲ ಮಾಯವನೇ ವಾಳಿ ಉಲಹಳಂಧೋಣೆ ಎಂಗುರುವೇ ಶರಣಂ ಕಸ್ತೂರಿ ತಿಲಕಂ ಲಲಾದ ಪಟಲೆ ವಕ್ಷಸ್ಥಳೆ ಕೌಸ್ತುಭಂ ನಾಸಾಗ್ರೇ ನವಮೌಕ್ತಿಕಂ ಕರತಲೆ ವೇಣುಂ ಕರೇ ಕಂಗಣಂ ಸರ್ವಾಂಗೇ ಹರಿಚಂದನಂ ಚ ಕಲಯನ್ ಕಂಠೇ ಚ ಮುಕ್ತಾವಳಿಂ ಗೋಪಸ್ತ್ರೀ ಪರಿವೇಷ್ಟಿತೋ ವಿಜಯತೆ ಗೋಪಾಲ ಚೂಡಾಮಣಿ ರಾಧೇ ಕೃಷ್ಣ हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, रामानुजधया पात्रम ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनिस्यम अच्युत पदांबुज युग्मरुग्म व्यामोहत स्थितरानि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवधोस्य धयैक सिंधोः रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये माता पिता युवतय स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत् तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्र श्रीमत् पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनम यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखशमनः संनमामि हरिं परम् वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वंदे जगद्गुरुं। नीलातुंगस्तनगिरीतटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां सजनिगणितं याभलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमितं भूयैवास्तु भूयः। अन्नवयल् पुदुवै आण्डाळ् अरङ्गर्क् पन्नुतिरुप्पावै पल्पदियं इन्निसையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஒவ்வொரு காலகட்டத்திலே ஜீவராசிகளுக்கு எந்தெந்த விஷயத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்கான். அவாவா தகுதிக்கு தகுந்தா போலே சுவாமி கொடுக்கிறான். கொடுத்து அவளை தகுதி மேலே கொண்டு வர வசத்தி கொண்டு வர. நம்முடைய பாரத தேசத்தில் மகாத்மாக்கள் இல்லாத காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதுதான் நம்முடைய தேசத்தினுடைய பெரிய பெருமை. இன்னைக்கு கூட காஞ்சி மகாபிரியவாளுடைய ஆராதனா தினம். அவா இருக்கும் பொழுது நமக்கு அனுகிரகம் பண்றான். இந்த பூமியிலேருந்து அவ கிளம்பின பிறகும் அவளுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமா இருக்கு. அந்த மகாத்மாக்களுடைய தபோபலம்லாம் தான் நம்மளை இவ்வளவு தூரம் இன்னைக்கு சௌக்கியமா வச்சுருக்கு. சரீரத்தில் வியாதி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இது பகவத் கிருபையினாலே நமக்கு உண்டாகிறது. அதனாலதான் திருப்பாவை நமக்கு ஆனந்தமா இருக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழையில் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே ஏ பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவார். நம்முடைய தகுதி எல்லாம் முக்கியமே இல்லை, சரணாகதி பண்ணா போதும். சரணாகதிக்கு ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப அன்ஃபிட்டுன்னு ஒத்துக்கணும், அவனால முடியும்னு ஒத்துக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒண்ணு சரணாகதிக்கு வேற ஒண்ணுமே தகுதி கிடையாது. வயசோ வேற ஒண்ணுமே வேண்டாம், என்னால முடியல அவனால முடியும், இவ்வளவுதான். என்னால முடியல அவனால முடியும், என்னால முடியல அவனால முடியும், என்னால முடியல அவனால முடியும், இதுதான் சரணாகதி. இத பண்ணியாசனா போதும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் வையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேரோர் எம்பாவாய். பூமியில 106 திவ்ய தேசங்கள் இருக்கு, அதுல 105 திவ்ய தேசங்கள் பாரத தேசத்துல இருக்கு, ஒரு திவ்ய தேசம் நேபாளத்துல இருக்கு முக்திநாத், 107 திவ்ய தேசம் திருப்பார்கடல். இங்க இருக்கிற அந்த 106 திவ்ய தேசத்தையும் அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா தானாகவே 107 திவ்ய தேசத்துக்கு பகவான் ஐஷண்டு போயிடுவான். அங்க சேவிச்ச பிறகு 108 கடைசி திவ்ய தேசமான வைகுந்தத்துக்கு பகவான் ஐஷண்டு போயிடுவான். இந்த 106 திவ்ய தேசம் இங்க சேவிக்கிறதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா பையத்துயன்ற பரமநடி பாடி, அவனுடைய திருவடியை பிடிச்சிருந்து அவன் நாமத்தை பாடினோம் செய்யாதன செய்யோம இருந்தோம்னா 106 திவ்ய தேசங்கள் பெருமாளே நம்மளை சேவிக்க வச்சுக்கலாம். நம்முடைய பலத்தினால சேவிச்சுட முடியாது, சரீரத்துல பலம் இருக்கு இல்லாட்டி பணம் இருக்கு டைம் இருக்குன்னு சேவிச்சுட முடியாது. அவன் கிருப்பையினாலே தான் நாம திவ்ய தேசங்களை சேவிக்க முடியும். அதனால ஆண்டா சொல்றான் செய்யாதன செய்யும், ஒவ்வொரு நாளும் அவன் இஷ்டப்படி மட்டுமே நம்ம வாழ்க்கை வாழணும். பேசுறதா இருக்கட்டும் இல்லாட்டி சண்டை போடுறதா இருக்கட்டும், கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்னா சண்டை கூட போடலாம். ஏன்னா பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்றான் நீ யுத்தம் பண்ணணும்ன்றான். அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்றான். கண்ணன் சொல்றான் இல்ல நீ யுத்தம் பண்ணணும் இது உன்னுடைய தர்மம்ன்றான். அப்ப அர்ஜுனன் சொல்றான் கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொல்ற மாதிரி செய்யறேன்டா கண்ணன்றான். அப்ப கண்ணன் சொல்றான்னா யுத்தம் கூட பண்ணலாம் கொலை கூட பண்ணலாம், கண்ணன் ஒத்துண்டான்னா. கண்ணன் ஒத்துக்கலன்னா தானம் கூட தப்புதான். கண்ணன் ஒத்துக்கலே அப்படின்னா ஒத்தாசை பண்றது கூட தப்புதான். ஏன்னா ஜடபரதர் ஒத்தாச பண்றேன்னு தான் மான் கிட்ட போய் மாட்டின்றார், 3 சுத்தி அடிச்சார், கண்ணனுக்கு அதுல பெரிய உகப்பு இல்லை. அப்ப எது கண்ணனுக்கு உகப்போ அதை மட்டும்தான் நாம பண்ணணும். அதுதான் ஆண்டா சொல்லலாம் அவன் உகப்ப உணர்ந்து நீ வாழ்ந்துரு, அது போதும் செய்யாதன செய்யும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவார். பகவன் நாம சங்கீர்த்தனம் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடும். நம்ம யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ எனக்கு இது வேணுமே என்ன பண்ண போறேன் அப்படின்னு மனசு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமியினுடைய நாமத்தை ஜபிச்சோம்னா தானா நடக்கும். பிரகல்லாதனுக்கெல்லாம் தானா நடந்தது. பிரகல்லாதன ஒவ்வொரு நாளும் அவனுடைய தகப்பனாரே விதவிதமா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றான். பிரகல்லாதன் ஒரு நாள் கூட தன்னை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சியும் பண்ணல. அவன் நாராயண நாமத்தை ஜபிச்சா சுவாமியே அவன் அழகா காப்பாத்தி கொடுத்துட்டான். அப்ப அவன் நாமம் நீங்காத செல்வம். அவன் நாமத்தை சொல்லியாச்சுன்னா எல்லாமே நமக்கு சாதகமா ஆயிடும், பாதகங்களான விஷயங்கள் கூட சாதகமா மாறிடும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேன் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் நின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எல்லாமே பகவஸ்வரூபம் தான். பகவத் தியானத்தில் இருக்கிறவாளுக்கு எந்த பார்த்தாலும் எந்த விஷயம் நடந்தாலும் அது கிருஷ்ணலீலா, அவ்வளவுதான். அந்த லீலை அனுபவிக்கணும்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைமனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாய். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என் வாழ்க்கை எப்படி நடக்கும்னு தெரியல. இல்லாட்டி நம்ம ஜோசியக்காரர்கிட்ட போனா காசி கஷ்டம் வரும்பொழுதுதான் போவோம் வச்சுக்கோங்களேன், போனா அவ சொல்லுவா ஒன்னு பித்ரு தோஷம் ஏதான ஒரு தோஷம் சொல்லுவா, இது எல்லாமே பெரிய பரிகாரமும் சொல்லுவா. ஆனா அந்த பரிகாரத்துல இந்த பாபத்து மேல இருக்கிற ருச்சி போகிறதான்னா போகிறது இல்லையா. நாம சங்கீர்த்தனம் பண்ணா இந்த பாபம் பண்ணணும்ன்ற ருச்சி இருக்கு பாருங்கோ, அந்த ருச்சியையே மாத்தி விட்டுடும். எத்தனையோ பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் இருக்கா, இந்த டயபெட்டிஸ் வந்தவொடனே சக்கரை மேல ஆசை விட்டு போயிடுதுன்னா அவளுக்கு அதுவே பெரிய வரப்பிரசாதம். ஆனா டயபெட்டிஸ் சொன்ன பிறகுதான் சக்கரை மேல எக்ஸ்ட்ராவா ஒரு காதலே வரும், அதுதான் வைத்தறிச்சல. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது மேல எக்ஸ்ட்ராவா ஒரு ஈர்ப்பு வரும். நாமஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு கெடுதலோ அது மேல இருக்கிற ருச்சி விட்டு போயிடுமா, அது ஒரு அழகு. என் கணவன் என்மனைன்னு ருச்சி இருக்கு பாருங்க, இந்த ருச்சியும் விட்டு போயிடும். சரி, இது என் தர்மம் பண்றேன், பகவத் ஸ்வரூபமா பண்றேன், பகவத் கைங்கரியமா பண்றேன்னு தோணுமே ஒழிய இது மேல என்னுடையதுன்ற இந்த அபிமானம் விட்டு போயிடும். அதான் ஆண்டாள் சொல்றார், தீயினில் தூசாக எல்லாம் தீயில போட்ட பஞ்சு மாதிரி எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல. எப்படி முதல் அஞ்சு பாசுரத்துல விரதம் இருக்க வேண்டிய முறை, விரதத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் இதெல்லாம் தகுதி இதெல்லாம் சொல்றாள். ஆறாவது பாசுரத்திலேருந்து தோழிகள்னு சொல்லும்படியான ஆழ்வார்களை எழுப்புறான், தான் மட்டும் வந்து குழந்தைகள் எழுப்பப்படாது, எல்லா ஆழ்வார்களும் வரணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பகவான் அனுபவிக்கிற மெத்தட் வந்து வித்தியாசப்படும். எல்லாரும் ஒரே பகவானை தான் அனுபவிக்கிறோம், யசோத அனுபவிச்ச மாதிரி தேவக்கி அனுபவிக்கல, தசரதர் அனுபவிச்ச அனுபவம் கைகேயிக்கு கிடையாது. கைகேயிக்கு அப்படி ஒரு பக்தி உண்டு, ராமனுடைய இஷ்டத்துக்காக தன் பேரையும் கெடுத்துட ஒரு பக்தி. நம்ம தான் வந்து நம்ம பேர் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் பக்தி பண்றோம், பக்தி பண்ணி பெயர் கெட்டு போகும்னா அந்த பக்தியே வேண்டாம், தெய்வமே வேண்டாம்னு விட்டுடுவோம். இப்படி எல்லாருமே பரபிரம்மத்தை குறிச்சுதான் ஓடிட்டு இருக்கோம், ஆனா போகிற மெத்தட் மாறுபடும். எல்லாருமே வாக்கிங் போறோம், ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி வாக்கிங் போகிறது இல்லை இல்லையா. அவாவாளுடைய சௌகரியம், எவ்வளவு நேரம், எல்லாமே முடிவு பண்றோம். சரீரஸ்திதி, குடும்பஸ்திதி, சூழ்நிலை எல்லாம் கவனிக்கிறோம். அதுபோல பிரம்மன்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்க எல்லாரும் ஆசைப்படுறோம். துருவனும் பிரம்மத்தை அனுபவிச்சான், பிரகலாதனும் பிரம்மத்தை அனுபவிச்சான், ரெண்டு பேருக்கும் ஒரே குரு தான், ஆனா சொல்லி கொடுத்த நாமம் வேற, அவ அனுபவிச்ச முறை வேற. அப்ப அவாவாளுக்கு தகுந்த மாதிரி முறை மாறுறது, அதனாலதான் ஹிந்து தர்மம் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கு. இது கனிவாள கட்டின குதிரை மாதிரி இவ்வளவுதான் மெத்தடுன்னு சொல்லவே இல்லை. உனக்கு இப்படி வரதா இந்த மெத்தட், அப்படி போகணுமா அந்த மெத்தட். சரியா நமக்கு தெரிஞ்சது ஒரு 10-15 மெத்தட் தான் நமக்கு இன்னைக்குதான் தெரியும். லட்சம் கோடி விதமான மெத்தட் சொல்லிருக்கு சனாதனமான தர்மம். எனக்கு ரூபம் எல்லாம் வேண்டான்னு தியானம் பண்றவாளும் உண்டு, ரூபத்தை பிரத்யக்ஷமா பார்த்து பேசுறவாளும் உண்டு, அப்படின்னா நிறைய உண்டு. நாமதேவர் ஒரு சந்தர்ப்பத்துல ஆச்சரியமா, அவருக்கு குரு கிடையாது, ஆனா பாண்டரங்கன் பிறந்ததுல இருந்தே பிரத்யக்ஷம். ஒரு சிதியில நாமதேவருக்கு குரு வேணும்னு ஒரு உத்தரவு கிடைச்சுடுத்து. அப்ப நாமதேவர் அவரோட குருவை பகவானே சொல்றான், இவர் தான் அவனுடைய குரு, போய் பார்த்துக்கோன்றான். போறார் விட்டலன் சொல்லிட்டானேன்னு போறார். போனா ஒரு சிவன் கோவிலுக்கு போறார், அவர் கேட்கிறார் தன்னுடைய குரு எங்கன்னு பேரை கேட்கிறார். உடனே அவர் உள்ள இருக்கான்னு சொல்றார். பார்த்தா கர்ப்பகிரகத்துல ஒருத்தர் கீழே படுத்துட்டு சிவலிங்கத்து மேல காலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். நாமதேவருக்கு கோபம் வந்துடுறது, என்ன இது பைத்தியகார்த்தனமா இருக்கு, சிவலிங்கத்து மேல காலை வச்சுட்டு இருக்கேளே, எந்த விதத்துல நியாயம், விபச்சாரம் பண்றேளே அப்படின்னு சொன்னார். இல்ல மேல காலச வசதியா இருக்கு, அதுக்கு சிவலிங்கம் தோதா இருக்கு, இந்த ஹைட்ல பர்ஃபெக்டா எனக்கு எதுவும் மீட்டர் ஆகல, அதான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். சரிப்பா எனக்கு வயசாயிடுது, உனக்கு அது அசௌகரியமா பட்டதுதான், சிவபெருமானுக்கு அசௌகரியமா இல்லை, உனக்கு ஒரு கால அசௌகரியமா இருந்ததுன்னா இந்த காலை தூக்கி அந்தண்ட வச்சுக்கோயேன், எந்த பக்கம் சிவலிங்கம் இல்லையோ அங்கே வை அப்படின்னு. உடனே அவர் காலை பிடிச்சி அப்படி திருப்பி அப்படி வச்சார். அப்பாடான்னு பார்த்தா இங்க இருந்த சிவலிங்கம் அங்க போயிடுச்சு. இவர் காலை எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல சிவபெருமான் அவர் காலை தாங்கிண்டு அப்படி நின்றுட்டாராம். இவர் எந்த பக்கம் திரும்பினாலும் சிவஸ்வரூபம் சிவலிங்கமா வந்து நிக்கிற நாமதேவர் கை கூப்பிண்டார். அவர் சிரிச்சார், குரு நீ என்னமோ பகவான் விடு, இந்த ரூபத்துல மட்டும்தான் இருக்கார்னு நினைக்கிறியா? சிவபெருமான் ஏன் பூமியில இல்லையோ, ஆகாசத்துல இல்லையோ, நீ காத்து சுவாசிக்கிற அதுல இல்லையோ, உடுத்திக்கிற வஸ்திரத்துல இல்லையோ, எதுல இல்ல சொல் அப்படின்ட்டார். நாமதேவர் நல்ல பகவத் பக்தர் தான், ஆனா இந்த அனுபவம் குருநாதனை பார்த்தவன கிடைச்சது. நம்ம சிவலிங்கம் கோவில்னா உள்ளுக்குள்ள இருக்க சிவலிங்கத்தை மட்டும்தானே பகவான் சொல்றோம், வாசல் இருக்க தூணெல்லாம் கட்டி பிடிக்கிறோமா? இல்லையே. அப்ப அந்த ஒரு பாவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவம் உண்டு. எத்தனையோ பேர் பார்க்கலாம், காஞ்சி மகாபெரிவாவை பார்க்க போவோம், மகாபெரிவா சொல்லுவாங்க திருவண்ணாமலை பேர் ரமணரை பாரு அப்படின்னு. அதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த யோகிராம் சூரத்குமார் விசிறி சுவாமியா இருந்தார் பாருங்க, அவரை பார்க்க போவா. அவர் சொல்றார், நீ காஞ்சிபுரம் போய் பரமாச்சாரியாளை பாருன்னு. அவன் மூணு பேருக்குள்ள மாத்தி மாத்தி ஆள் அனுப்பிட்டே இருப்பா. ஏன்னா அவள் தெரியும், நான் சொன்னா இவன் கேட்க மாட்டான், இவனுடைய மெத்தட் ரமணருக்கு தான் வரும், அவ்வளவுதான். மேக்ஸ்முல்லர்லாம் நேரம் ரமணர்கிட்ட தான் திருப்பி விடுறான். எதுக்குடா இவாள் இங்க வந்தா சரிபட்டு வராது, இவாளுடைய மெத்தடுக்கு இது சரிபட்டு வரா, இவாளுக்குரியவன் நான் இல்லைன்னு பெரியவாளுக்கு தீர்மானமா தெரியும். அதனால ஆண்டாள் என்ன பண்றா, ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதமான பக்தி, எல்லாரும் நாராயண பக்தி தான் பண்றா. ஆனா அனுபவத்துல தாரதமியம் இருக்கு. ஒரு 500 பேர் பந்திக்கு சாப்பிட போறோம், ஒரு வீட்டுல கல்யாணம் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரே மெனு தான், சாப்பாடு ஒண்ணு வித்தியாசமா போட போல. ஆனா சாப்பிடுற முறை மாறுறதா இல்லையா? ஒரு 2 தடவை குழம்பு விட்டுப்பா, ஒருத்தர் 2 தடவை ரசம் விட்டுப்பா, சில பேர் வெறும பருப்பு சாதம் மட்டும் சாப்பிடுவா, சில பேர் காயை தொட்டுப்பா, சில பேர் பாயசம் 2 தடவை வேணும்னுவா, சில பேர் அப்பெல்லாம் ஒரு 4 வேணும்னுவா. சாப்பாடு என்னமோ அதேதான், ஆனா அவாவாளுடைய ருச்சிக்கு தகுந்தா போல, வயிற்றுக்கு தகுந்தா போல, சரீரத்தினுடைய ஸ்திதிக்கு தகுந்தா போல ஆகாரம் சுவீகரிக்கிற மாதிரி நாம் நம்முடைய தாபத்துக்கு தகுந்தா போல தெய்வத்தை அனுபவிக்கிறோம். தெய்வம் இவ்வளவுதான் கிடையாது. யானை பசிக்கு யானை பசிக்கு ஏற்ற மாதிரி ஆகாரம், எறும்பு பசிக்கு. அதனால யானை பசிய சாப்பிடவே, யானையுடைய அளவுக்கு ஆகாரம் சாப்பிடணும், எறும்பு கேவலமும் கிடையாது. எறும்பு மாதிரி இத்தனோடு சாப்பிடறது யானைக்கு தெரியலன்னு யானையை கேவலப்படுத்தவும் முடியாது. அவர்களுடைய தாபத்தை பொறுத்து தெய்வானுபவம். சில பேருக்கு இத்தனோடு அனுபவம் கிடைச்சாலே திருப்தி. சில பேருக்கு அவ வாழ்க்கை ருட்டீனா போனா பகவான் இருக்காங்க, எனக்கு அது போதும், அவ்வளவுதான். எல்லாரும் மீரா மாதிரி கஷ்டப்படுறது தயாரா இருக்கேன், யாரா கை தூக்கும் போய் பார்க்கலாம். மீரா கதை கேட்க பிடிக்கும், மீரா படம் பார்க்க பிடிக்கும், மீரா கதையை கேட்டு உருக பிடிக்கும். மீரா மாதிரி நமக்கு யாராவது கஷ்டம் கொடுக்கறா, பக்தியே வேண்டாம். நம்ம லெவல் பக்தி என்ன, ஏதோ டெய்லி கோவில் போகணும், நாமஜபம் பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கும், வீட்டில் சந்தோஷத்தரம் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், கஷ்டப்படாம போய் சேரும். நம்ம லெவல் பக்தி இவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு பிரகல்லாதன் மாதிரி விஷத்தை குடிச்சு அக்னியில இறங்கி யானையை விட்டு மிதிச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குற சத்தியமான தைரியம் நிச்சயமா நமக்கு கிடையவே கிடையாது. பிரகல்லாத சரித்திரம் கேட்க பிடிச்சிருக்கு. அதனால ஆண்டாள் என்ன பண்றா, ஒவ்வொரு தோழிகளையும் கூட்டுண்டு வரா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் தேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா. பொய்யாழ்வர்லாம் யோகி, அவருடைய பக்தி அடுத்தவாளுக்கு தெரியவே தெரியாது, ஹதயத்துக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுருந்த பக்தி. ஆண்டாள் சொல்ற, அப்படி உள்ளத்துல வச்சுருக்கவளா சென்னி, நீ வந்து ஹரின்னு சொன்னா பல பேருக்கு தெரியும் வான்னு கூப்பிடுறான். அடுத்த ஆழ்வாரியும் அழகா எழுப்பறா, கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலை பேய்த்தென்னே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயண் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கேசமுடையாய் திறவேலோர் எம்பாவார். பூதத்தாழ்வார், பூதத்தாழ்வார் பிறந்ததே அழகா, திருக்கடல் மல்லை திவ்ய தேசம். கடலோரத்தை எப்போதுமே அந்த கடல் அளவு சப்தம் கேட்டுட்டே இருக்கும், அல அடிச்சுட்டே இருக்கும். திருக்கடல் மல்லை பெருமாளும் ஸ்தலசயன பெருமாள் அப்படியே பூமியிலேயே படுத்துருப்பார். எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியாது. இந்த மகாபலிபுரத்துக்குன்னு ஒரு 2 கோபுரம் போட்டு ஒரு சிம்பிள் உண்டு, அதுதான் ஒரிஜினல் ஸ்தலசயன பெருமாள் கோவில். நம்ம பார்க்கிற கோவில் பின்னாடி புனருத்தாரம் பண்ணி நிர்மாணம் பண்ணப்பட்ட கோவில். ஒரிஜினல் ஸ்தலசயன பெருமாள் கோவில்னா அப்படி 2 கோபுரம் இருக்கும், அது ஒரு பெரிய கோபுரம், சிவபெருமானுடைய சிவலிங்கம், ரொம்ப பெரிய சிவலிங்கம் அது, பட்டப்பட்டையா இருக்கும். சரியான சிவலிங்கத்து மேல நவரத்னங்கள் எல்லாம் பதிச்சு வச்சிருந்தா, அதெல்லாம் அப்படி வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான். அதுல பின்னாடி இருக்கிற கோவில பார்த்தா டக்குன்னு உள்ள வச்சுன்னா தூக்கி வாடி போறோம், கீழே யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம காலோடைய சமத்தரையில் அப்படி படுத்துட்டு இருப்பார் சுவாமி, தூக்கி வாரி போறோம். அவர் தான் சரியா ஸ்தல சயன பெருமாள். ஆனா கடல் வந்து அரிப்பெல்லாம் உண்டாகிறதுனால பின்னாடி ஒரு ராஜன் கோவில உள்ள தள்ளி கீழே படுத்துக்காம கொஞ்சம் மேடையை தூக்கி கட்டி மேடையில படுக்க வச்சுட்டான். அவருக்கு வந்து ஆதிசேஷன் கிடையாது, ஸ்தலத்திலேயே சயனம் பண்ணதுனால ஸ்தலசயன பெருமாள், ஸ்தலசயன துறைவாரி அப்படின்ற திருமங்கையாளர். பெருமாள் எங்கேயுமே திரையில படுத்துக்க மாட்டார், அவருக்கு எப்பொழுதும் ஒரு பெட் இருக்கு, சென்றால் துடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு அந்த பெட்ல படுத்தே பழக்கப்பட்டவர். ஆனா மகாபலிபுரம் திருக்கடல் மல்லை அந்த ஸ்தலசயனத்துல அப்படியே ஸ்தலத்துல படுத்துருக்கார். புண்டரீக மகரிஷியினுடைய தாமரப்பூவ பாதத்துல வச்சுட்டு தேமேன்னு படுத்துருக்கார். அதெல்லாம் சொல்லிதான் ஆனந்தமா இவர் எழுப்புறா, ஜோர நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, உங்க பெருமாள் தான் படுத்துருக்காரு, நீ அவர் கூட ஒத்தாசைக்கு படுத்துருக்கியோ, எழுந்து வாடின்றார். அவரும் கிளம்பி வரா. அடுத்த ஆழ்வாரை எழுப்பறா, ஜோரா கீழ்வானம் வெள்ளன்று இருமை சிறுவீடுமேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவார் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார். தேயாழ்வார் திருமயிலை ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில்ல ஒரு கிணத்திலேருந்துதான் அவதார். இன்னைக்கு அந்த கிணத்துக்குள்ள அவரோட மூர்த்தி உண்டு. எப்பயாவது ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில் போனா அழகா அவருடைய அந்த நட்சத்திர தண்ணிக்கு கிணத்துல அழகா பட்டர் அப்படி கயிறு கட்டி கீழே தொங்கிண்டு திருமஞ்சனம் பண்ணி ஆரத்தி காட்டுவேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க வந்து கூகுள்ல பேயாழ்வார் அவதார ஸ்தலம் போட்டா போட்டோவே கிடைக்கும். பட்டரை தொங்க விட்டுருவா கயிற்றுல, தொங்கிண்டு அழகா அவர் திருமஞ்சனம் பண்ணி ஆரத்தி காட்டுவார். அதுவும் அந்த பேயாழ்வார் அவதாரம் அன்னைக்கு ஐப்பசி திருவோணம் அபிட்டம் சதயம் மூணு பேர் அடுத்தடுத்த நாள் அவதாரம் பண்ண ஆழ்வார்கள். துவாபரயுக கடைசியிலேயே அவதாரம் பண்ண ஆழ்வார்கள். இவெல்லாம் கலியுகத்துக்கு முன்னாடியே முதல்ல வந்த ஆழ்வார்கள்னாலே முதலாழ்வார்கள்னு திருநாமம். ஒருத்தர் காஞ்சிபுரம் திருவெக்கா பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை திவ்யதேசம், பேயாழ்வார் மயிலை ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில், மூணு பேரும் ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த மூணு நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணவா முதல் ஆழ்வார்கள். அதனால முதலாழ்வார்கள், முதல்ல வந்த ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள். மூணு பேருமே கர்ப்பவாசம் இல்லாதவர்கள், அயோனிஜர்கள். யோனினா அம்மாவுடைய குஹ்ய பிரதேசம்னு அர்த்தம். அந்த யோனிலேந்து நம்ம எல்லாமே யோனிஜர்கள், அவள்லாம் அயோனிஜர்கள். யோனிலேந்து வராம ஸ்வயம்புவா வந்தவர்கள். அதனால அவ்வளவு சக்தி இந்த மூணு ஆழ்வார்களையும் எழுப்புறா. பேயாழ்வார் வந்து இடிச்சென்று நின்ன பிறகுதான் பெருமாளும் வந்தார். அதனாலதான் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நீ வந்துட்டேன்னா பெருமாளை இடிச்சென்று வந்து நிற்பார்டி. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். இங்கேயா இடிச்சு பிடிச்சு நின்று முதலாழ்வார்கள் நினைச்சுக்கோங்க, சுவாமி வருவார் இங்க இருந்தாவது. அப்படி முதல் மூணு ஆழ்வார்களை எழுப்பியாச்சு. நாலாவது ஆழ்வார், சரியா நாலாவது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரத்தான் எழுப்பணும். ஆனாலும் வைஷ்ணவ சித்தாந்தத்துல மத்த ஆழ்வார்கள் எல்லாரும் அவயவங்கள், ஒரே ஒரு ஆழ்வார் அவயவின்னு சொல்லுவோம். அவயவின்னா உயிர்னு அர்த்தம். இந்த உடம்பு எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள உயிர் இல்லைன்னா இந்த கண்ணு காது கை எதுவும் வேலை செய்யாது. அதுபோல பன்னிரு ஆழ்வார்கள்ல பதினோரு ஆழ்வார்கள் அவயவங்களா, நம்மாழ்வார் அவயவி. நம்மாழ்வார் இல்லை அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு சித்தாந்தமே கிடையாது. அதனால நம்மாழ்வார் நம் ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள்லாம் பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நிறைய பேர் உண்டு. நம்ம ஆழ்வார நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளும் இவர் நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நம் ஆழ்வார்னு நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளும் உரிமை கொண்டாடினாலே நம்ம ஆழ்வார். இல்லாட்டி சடகோப ஆழ்வார், காரிமார ஆழ்வார், மாறன் ஆழ்வார். மாறன்ற திருநாமம், மாறன் ரொம்ப அழகான ஒரு பெயர். நமக்குலாம் இன்னைக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு பல கிராமங்கள்ல போனா மாறன்னு ஒரு பேரு, நல்ல தமிழ் பெயர். மாறன்னா உலகியலுக்கு மாறுபட்டவன் அர்த்தம். உலகத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி இல்ல, மாறி கிடக்கிறான், அதனாலே மாறன். காரின்னு அவ அப்பா பேர், அதனால காரி மாறன். சடன்ற வாயு கோபத்துல துரத்தினார், அதனாலே சடகோபன். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், நிறைய திருநாமம் உண்டு நம்மாழ்வாருக்கு. அவ்வளவு சிரேஷ்டமானவர். நம் ஆழ்வார்னு தெய்வங்களே 108 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில நின்று இவர் நம் ஆழ்வார் நம் ஆழ்வார் சொன்னதனாலே நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை பார்த்தோன்னே தானா வசீகரிக்கப்பட்டு ஆண்டாள் அவ்வளவு போய் எழுப்பறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவார் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தீர் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோர் என்பாவாய். நம்மாழ்வார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் ரொம்ப அழகான ஒரு ஆழ்வார். ஜோரா சாயை கொண்ட ஆண்டால் மாதிரி ஒரு கொண்டையெல்லாம் போட்டிருக்கிற ஒருத்தர் நம்மாழ்வார். தாமிரபரணி நதியை எடுத்து காய்ச்சி அதுலேருந்து கிடைச்ச மூர்த்தி, மனுஷா செதிக்கின மூர்த்தி இல்ல நம்மாழ்வார் மூர்த்தி. இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய ராப்பத்து பகல் பத்து உற்சவம் எல்லாமே நம்மாழ்வார் அந்த காலத்துல ஆழ்வார் நகரிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏழை பண்ணி கொண்டு வந்து பண்ண உற்சவம். ஒரு ஸ்திதியில அங்கே டிராவல் பண்ணும்பொழுது கொள்ளையர்கள்லாம் ஜாஸ்தி இருக்கான்றதுனால ஸ்ரீரங்கத்துல தனியா நம்மாழ்வார் மூர்த்திய பண்ணி அழகா உற்சவம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. திருமங்கை மன்னன் தான் நம்மாழ்வாரு ஆழ்வார்த்தங்களில் எழுந்துருள பண்ணி, எழுந்துருள பண்ணின்ற வார்த்தை காலப்போக்கில் ஏழை பண்ணின்னு ஆயிடுச்சு. ஏழலாம் 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 எழுந்து அருளலாம் அவ்வளவுதான். திருக்கண்ண அமுதுன்னு திருக்கண்ணன் அமுது சாற்று அமுது அது சாத்தமுது அவ்வளவுதான். கரி அமுது கரமுது நெகிழ்கறி அமுது எத்தனை பேர் தெரியும் தெரியல எனக்கு. நெகிழ்கறி அமுதுன்னா குழம்பு காய் நெகிழ்ந்து போய் கிடக்கும். கண்ணன் அனுபவிச்சு சாப்பிட்றதுனால பாயசத்துக்கு திருக்கண்ணன் அமுது நமக்கு எல்லாருக்கும் அதையும் நல்லா சுதுக்கி திருக்கண்ணன் அமுது அப்படின்ட்டோம். அப்ப அத்தனை விசேஷம் நம்மாழ்வா. அப்படி ஒரு தியானம் கலியுகத்திலே தபச நிரூபணம் பண்ண ஒரு ஆழ்வா. 16 வருஷம் வாயே திறக்கல, மீதி 16 வருஷம் பாசனம் சொன்னார் அவ்வளவுதான். 32 வருஷ கால பரியந்தம் தான் புளியமர புந்த விட்டு வெள்ளையே வரல. அவர் எழுப்புற டெக்னிக் மதுரகவி ஆழ்வார்க்கு மட்டும்தான் தெரிஞ்சது. மாமியர்னு ஆண்டா சொல்றது மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூர் ஆழ்வார்த்த நகரி பக்கத்து பக்கத்து ஊர், அதுவும் ஆழ்வார்த்த நகரிக்கு முதல் முதல்ல ராமானுஜர் போறார். நுழையும் போது கை கூப்பிக்கிறார், இதுவோ திருநகரி ஈதோ பொருணை இதுவோ பரமபதத்தி எல்லை அப்படின்ற கேள்வி கேட்கிறார். இதுவோ ஆழ்வார்த்த நகரி, மற்ற எல்லா திவ்ய தேசத்துக்கும் திவ்ய தேச பெயர் உண்டு. ஆழ்வார்த்த நகரி திவ்ய தேச பெயர் திருக்குறுகூர். ஆனா பல பேருக்கு தெரியாது திருக்குறுகூர்னா என்னடான்னு கேட்பா. ஆழ்வார்த்த நகரி ஆழ்வார் பெயரை கொண்டு ஒரு பெயர் உண்டுன்னா ஆழ்வார்த்த நகரி மட்டும்தான். இதுவோ திருநகரி ஈதோ பொருணை, பொருணைன்னா தாமரபரணி. தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே பாஞ்சு தமிழ்நாட்டிலேயே முடிகிற ஒரே நதி தாமரபரணி மட்டும்தான். மற்றவர்களாடி கையேந்தவே வேண்டாம், காவிரியில தண்ணி விடுங்கன்னு கேட்கிற மாதிரி கேட்கவே வேண்டாம். இங்கேயே உற்பத்தியாகி இங்கேயே ஓடி இங்கேயே முடிஞ்சிட ஒருத்தி அவர். இதுவோ திருநகரி ஈதோ பொருணை இதுவோ பரமபதஸ்தி எல்லை. ராமானுஜர் கேட்கிறார், இதுவா பரமபதஸ்தி எல்லை? அப்புறம் ராமானுஜரே சொல்றார், இதுவேதான் பரமபதத்தி எல்லை. எங்கட ஆரம்பிக்கிறனா ஆழ்வார்த்தனகளிலிருந்து ஆரம்பிக்கிறான். இதுவோ பரமபதத்தி எல்லை இதுவேதான். வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். சடகோபன் ஊற்றந்தாதி பாடின பிறகுதான் கம்பர் ஸ்ரீரங்கத்துல கம்ப ராமாயணமே அரங்கேற்றம் பண்ண. ரங்கராஜன் கிட்ட போய் கேட்கிறார், சிதம்பரத்துல பண்ணணும் நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. ஸ்ரீரங்கத்துல வந்தவொடனே ரங்கன் கேட்கிறார், நம் சடகோபனை பாடினாயோ அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆழ்வார்த்தனடி போய் சடகோபன் நம்மாழ்வாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சடகோபன் உச்சந்தாதி பாடின பிறகுதான் ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம். அப்பதான் மேட்டழகிய சிங்கர் நன்னா ஜோர கர்ஜனா பண்ணி ஒத்துண்டா. எல்லாம் தெய்வீகம், அத்தனை விசேஷம் நம்ம ஆழ்வார். ஆழ்வார் வைகாசி விசாகம் அத்தனை விசேஷமான ஒரு ஆழ்வார். முதலாழ்வார்கள் ஐப்பசி திருவோணம் அவிட்டம் சதயம். சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம். மதுரகவி ஆழ்வார் யாருக்கா தெரியுமா? சித்ரா மாசம் சித்ரா நட்சத்திரத்துல சித்ரா நட்சத்திரம் பவதி அப்படின்னு சித்திரைக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஏன்னா ராமன் பிறந்த மாசம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானமான மாசம் எல்லாம் சித்திரை தான். சித்திரை மாசத்துல சித்ரா நட்சத்திரம் தான் மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம். உலகத்துல சுப்பிரமணிய சுவாமியும் சிவபெருமானியும் சொல்லுவோம், தகப்பன் சுவாமியும் சொல்லுவோம். முருகன் குழந்தை, சிவபெருமான் பெரியவர். ஆனா முருகன் ஆச்சாரியனா வச்சிருந்து சிவபெருமான் துணவ மந்திரத்தை கத்துண்டாருன்னு. அதே மாதிரி நம்மாழ்வார் 16 வயசு மதுரகவியாழ்வார் 75 வயசு கொண்டு தாத்தா, இவர் அவரை குருவா ஏத்துக்கிறார், நம்மாழ்வார் இவரை சிஷ்யனா ஏத்துண்டு அவளை அழகா பாசுரம் சொல்றார். அப்படி ரெண்டு பேரும் நல்லா மாமியர் அவளை எழுப்பீரோ, வயசானவர்கள் அப்படி அந்த ஆழ்வார்களை கூப்பிட அவர்களும் வந்துட்டார். அடுத்த ஆழ்வார் எழுப்புறா, நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா, நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். ஸ்வயம் திருமழிசை ஆழ்வார் இருக்கிற பாசனம். எவ்வளவுதாலும் தியானத்திலேயே இருந்த ஒரு ஆழ்வார் திருமழிசை. நம்ம திருப்பதி போற வழியில்தான் திருமழிசை இருக்கு. ஆச்சரியமான மத்திய ஜெகநாதன் அப்படின்னு பெயர். ஆதி ஜெகநாதன், திருப்புல்லானி பெருமாள், கல்யாண ஜெகநாதன், இவர் மத்திய ஜெகநாதன், கடைசி ஜெகநாதன் யாருன்னா பெரிய கண்ணை வச்சுட்டு இப்படியும் ஒருத்த நிப்பானு பூரி ஜெகநாதன். அவன் தான் சரியான மூணு ஜெகநாதனையும் ஒரே நாள்ல சேவிக்கணும்ன்றா. எந்த காலத்தை யாராலும் முடியும், ஃபிளைட்ல போனா கூட முடியாது எனக்கு தெரிஞ்சு. யோகிகள் சித்த புருஷாளால மட்டும்தான் மூணு ஜெகநாதனையும் ஒரே நாள்ல சேவிக்க முடியும். அது மூணு ஜெகநாதனுமே ஒரு அழகு. அதே திருமழிசை ஆழ்வார் வெறும பிரம்பு தூட்டில கொண்டு போட்டுட்டா, வெறும் சதைப்பிண்டமா பிறந்தா, பகவானே உள்ளுக்குள்ள ஜீவனை புகுத்தி சரீரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ண ஒரு ஆழ்வார். ரொம்ப விசேஷமான ஆழ்வார். பாலெல்லாம் குடிக்காம நம்ம ஆழ்வார் மாதிரியே இருந்த ஒரு ஆழ்வார். ரொம்ப விசேஷமான ஒருத்தர். கால் கட்டவரல்ல கண் உண்டு திருமழிசை ஆழ்வார்க்கு. இன்னைக்கும் நம்ம திருமழிசை போனோம்னா பற்ற சேரி கேட்கும்போது காலில் இந்த கண்ணை காட்டுவார். காலில் கண் இருந்த ஒருத்தர் ரிஷி ஒருத்தர் உண்டு, பிருகு மகரிஷி, பகவான் நெஞ்சில உதைக்கிறாரு அவர். அப்புறம் பார்த்து திருமழிசை ஆழ்வாருக்கு கால் கட்டவரல்ல கண் உண்டு. ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். அவரை தேடிந்து முதலாழ்வார்கள் மூணு பேரும் வர திருவல்லிக்கேணியில ஒரு குகையில உட்கார்ந்து இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு திருமழிசை ஆழ்வார். இவருடைய தேஜஸ் கவர அந்த கவர்ந்தல்ல அழகா மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்து வந்துட்டா. முதலாழ்வார்கள் திருக்கோவிலுறத முதல்ல மூணு பேரும் ஒன்னா சேர்றா. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவ திருவல்லிக்கேணி வந்த பொழுது ஒரு குகையிலேந்து இவ்வளவு வெளிச்சம் வருதே அப்படின்னு போய் பார்த்துட்டு பார்கவ முனீந்திரரே சுகம்தானோ அப்படின்னு வெள்ளேந்து கேள்வி கேட்கிறார். அப்ப அவரோட உடனே சொல்றார், பூதம் சரஸ்த மகதாவிய சௌக்கியம்தான் அப்படின்னு இந்த மூணு ஆழ்வார்கள் சொல்ல, இவன் நாலு பேரும் சேர்ந்து சேவிச்ச ஒரே பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. வேற எந்த பெருமாளுக்கும் நாலு ஆழ்வார் ஒன்னா சேர்ந்து சேவிச்ச பாக்கியமே கிடையாது. மூணு ஆழ்வார்கள் திருக்கோவலூர் பெருமாள். மற்ற மூணு பேர் சேர்ந்த மாதிரி கிடைக்கல, ஆழ்வார் மூணு பேரும் ஓடிட்டு இருந்தா. நாலு ஆழ்வார்கள் சேர்ந்து சேவிச்ச ஒரே பெருமாள் நம்ம முறுக்கு மீச சவுத் இந்தியன் பெருமாள். அவர் மட்டும்தான், அதனால நார்த் இந்தியன் பெருமாள் தான். சரியான மாட்டுக்காரன் அப்படின்னா பார்த்தசாரதி தான். பார்த்தசாரதி நீ பாதமே கதி, அப்படி ஒரு பார்த்தசாரதி. அவ்வளவு விசேஷமான ஒருத்தர் திருமழிசை ஆழ்வார். பரமகிருபா சாகரன் அவரையும் எழுப்ப அவரும் கோஷ்டியில வந்து கலந்துட்டார். உடனே அடுத்த ஆழ்வார போய் ஜோரா எழுப்பற திருமழிசை ஆழ்வார். தை மாசம் மக நட்சத்திரத்திலே அவதார். 27 நட்சத்திரத்தையும் பிரிவா இருக்கா. மூலம் எல்லாம் நல்லதுதான், கேட்டையும் நல்லதுதான். நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே 99% தப்புதான். கன்ஃபார்மா அடிச்சு பேசுறேன். ஏன்னா அந்த காலத்துல நாழிகை கணக்கு வச்சு ஜாதகம் சொன்னா, இப்ப டாக்டர் டைம் ஒண்ணு, நர்ஸோட டைம் ஒண்ணு, வாசல்ல இருக்க டைம் ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஆவரேஜா ஒண்ணு போட. இத பாதம் மாறி போயிடும், ராசி மாறி போயிடும், நட்சத்திரம் மாறி போயிடும். அதனால அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். பகவானை மட்டும் நம்புங்க. அது ரொம்ப ஈகி. செலவில்லாத ஒரு நம்பிக்கை உண்டுன்னா சுவாமியை நம்புறது, சரணாகதி பண்றது, அவ்வளவுதான். ஜாதகம் எல்லாம் வசதி தான், ஆனா சரியா பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சல் தான். சரியா பாக்குறவா கமர்ஷியலா வரல. கமர்ஷியலா வந்தவா சரியா நிச்சயமா பார்க்க மாட்டார்கள். டிவியில என்ன வேணா அவெல்லாம் சொல்லிட்டு, யார் வேணா நீ எவ்வளவு பெரிய ஆள வேணா காட்டுக்கோ. கமர்ஷியலா வந்துட்டான்னா அவ பாக்குற ஜாதகத்துல நிச்சயமா எங்கேயாவது ஏதான ஒரு குத்தம் சத்தியமா வந்தே தீரும். ஜோசியக்காரா மேல எனக்கு ஒண்ணும் விருப்பு கிடையாது. ஜோசியக்காரா மேல எனக்கு ஒண்ணும் ஆகாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பகவான் வசதி, பகவான் கீழே தான் எல்லாமே. அதனால எல்லா நட்சத்திரமும் வசதி தான். தை மகம் திருமழிசை ஆழ்வார். அடுத்த ஆழ்வார் போய் எழுப்புறா. ஆழ்வார்கள்லயே ராஜன். யாருக்கும் அந்த ஒரு போஸ்ட் கிடையாது. பகவான் அப்படி பண்ணிருக்கான், ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரால ஆழ்வாரா வந்திருக்கா. கோடீஸ்வரன் ஆழ்வார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். சற்று கரவை கணங்கள் பல கடந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடிய புற்றரவு அல்குள் பொணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் புஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சரசா வந்தே ராஜானம் குலசேகரம். முதன் முதல்ல திவ்யதேச யாத்திரைன்னு ஆரம்பிச்சு வச்ச டூர் ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா குலசேகர ஆழ்வார் தான். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே டெய்லி குலசேகர ஆழ்வார் ராஜ்யத்துல இன்று ஸ்ரீரங்க யாத்திரை டும் 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 பறை அறிவிப்பாளம். திவ்யதேச யாத்திரை போகணும்னு புலம்பின ஒரு ஆழ்வார் கோடீஸ்வரர் ராஜாதிராஜன். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம் ராமனை போலவே சத்திரியன் ராமனுடைய நட்சத்திரமே மாசம் மட்டும் மாறி போயிடுச்சு மாசி அவ்வளவுதான். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார் ஒரு குற்றம் இல்லாதவர் சேர ராஜா. கேரளாவுக்கு ஒரே ஒரு ஆழ்வார் அவர் மட்டும்தான். மத்த மீறி 11 ஆழ்வார்கள் தமிழ்நாடு பக்கம் ஒதுங்கிட்டார். சேர நாட்டுக்கு கிடைச்ச ஒரே ஒரு செல்லக்குட்டி அப்படின்னா ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். முகுந்தமாலா அப்பா அந்த 45 ஸ்லோகம் வாசனை அப்படி ஒரு வைராக்கியம் நிச்சயமா வந்துடும். பெருமாள் திருமொழி அது தேவகி புலம்பல் தசரதன் புலம்பல் கோபிகைகள் புலம்பல் அப்புறம் இவர் புலம்பல் எல்லா புலம்பலும் புலம்பல் புலம்பி 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 பாசுறோம்னா இவர் தான். வேற யாருமே இவ்வளவு புலம்பினதே கிடையாது. மெய்யில் வாழ்க்கையை மெய் எனக் கொள்ளு இந்த கூட்டத்தோட எனக்கு சம்மாத்தம் வேண்டான்னு கத்தி கதறின ஒரு ஆழ்வான். அவரையும் எழுப்பிண்டு வந்துட்டா அவர் எழுப்பினா அடுத்த நேர் போய் உரிமையோடு அப்பாவை எழுப்பலா. கனைத்தளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தழை வீட நின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய்கிறவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆனி சுவாதி சுவாதி நட்சத்திரம் ஸ்வயம் நரசிம்மருடைய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு மரண யோகமே கிடையாது ஜோசியப்படி ஜாதகப்படி. ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். எல்லா நட்சத்திரமும் விசேஷம் தெரியாழ்வான்றதால் விசேஷமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆணி சுவாதியில காஞ்சிபுரத்தை வருட கருட சேவையும் உண்டு. ஆணி சுவாதிக்கு விசேஷமா கருட சேவை உண்டு. பெருமாளை நீ நின்னாரு சொன்ன ஒரே ஆழ்வார் அதனால பெரிய ஆழ்வார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பக்தர் பிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் திருநாமம். எல்லாரும் சுவாமி கிட்ட போய் என்ன காப்பாத்துன்னு சொன்னா நீ உன்னை காப்பாத்திக்கோ நன்னாருன்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிநின்றி 1,000 பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் தூக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. சுவாமிக்கு மங்களாசாசனம் நீ நன்னாருன்னு ஆசீர்வாதம் பண்ண ஒரே ஆழ்வார். வேற எந்த ஆழ்வாரும் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை. பகவானே அசந்து போயிட்டான். வசுதேவர் தேவியை கூட இப்படி ஆசீர்வாதம் பண்ணல. கௌசல்யா தசரதர் கூட ஆசீர்வாதம் பண்ணல. கஷ்யப அதிதி கூட ஆசீர்வாதம் பண்ணல. இவர் நிஜமாவே பெரிய ஆழ்வா அப்படின்ட்டான். அப்பேற்பட்ட பெரிய ஆழ்வார் கிருஷ்ண லீலையில உருகி உருகி கலியுக யசோதாவா வாழ்ந்த ஒரு ஆழ்வார். ஜனக மகாராஜா மாதிரி சமுத்திர ராஜா மாதிரி பெண்ண பகவான கல்யாணம் பண்ணி கொடுத்து பகவான மாப்பிள்ளையா அனுபவிச்ச ஒரு ஆழ்வார். பகவான மாப்பிள்ளையா பாக்குறதுக்குன்னு இந்த மாப்பிள்ளை முறுக்குன்னு ஒண்ணு சொல்லுவோம். அது பெருமாள் பண்ணா நன்னா இருக்கும். நம்ம மாப்பிள்ளை எல்லாம் பண்ணா பெரியவாள்லாம் சொல்றா நவகிரகத்தை விட மோசமான ஒரு கிரகம் 10வது கிரகம் எதுன்னா மாப்பிள்ளையா. நவகிரகத்தை கூட பிரீத்தி பண்ணி சமானம் பண்ணிடலாமா இந்த மாப்பிள்ளை கிரகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பெரியவாள். இதை விடவும் முடியாத வச்சுக்கவும் முடியலையா அப்படி ஒரு கிரகம். 10வது கிரகம் யாருன்னா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை முறுக்கு அப்படின்னு இல்லையா அந்த மாப்பிள்ளையாக ஸ்வயம் ரங்கநாதனையே அனுபவிச்ச ஒரு ஆழ்வார் மாப்பிள்ளை. ரங்கநாதன் மாமனார் அப்படின்னா பெரியாழ்வார் அப்படின்னுடுவார் யோசிக்கவே மாட்டார். அத்தனை விசேஷம். அப்பேற்பட்ட பெரியாழ்வாரையும் எழுப்பினார் அவரும் வந்துட்டார். உடனே அடுத்த ஆழ்வார் தேடி போய் பிடிச்சு இழுத்துண்டு வரா ஜம்முன்னு ஒருத்தரையும் விடமாட்டேங்கிற அதுதானே ஆண்டாளுடைய பெரிய பலம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ரங்கா 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 ரங்கா, அரங்கனை பாடின வாயால் மற்ற குரங்கனை பாடமாட்டேன்னு சொன்ன ஒரு ஆழ்வர் திருப்பதி பெருமாள் பாடமாட்டேன்னு விட்டார். ஏண்டா அவர் மலைமையில இருக்கார், நான் பாடமாட்டேன், அரங்கன் போல் யாரும் இல்லைன்னு. அத்தனை விசேஷம் ரங்காரங்கா சொன்னவாய் ஒரு சிதில தேவதேவி தேவதேவின் புலம்பித்து திரும்பிய ரங்காரங்காரங்கான்னு புலம்பின ஒரு ஆழ்வார். எனக்கு வித்யா கர்வம் தனகர்வம் குலகர்வம் வேண்டாம், தொண்டர் அடிப்பொடியா இருந்தா போதும்னு அப்பா அம்மா வச்ச பேரை பக்தினால மாற்றினவர், நியூராலஜினால இல்ல. தொண்டர் அடிப்பொடி பக்தாம் கிரீரேனு ஸ்ரீரங்கத்தில் எந்த மூர்த்தியையும் பாடல, ரங்கனே கதின்னு கடந்த ஒரு ஆழ்வார் மார்கழி கேட்டை. மார்கழி மாசம்தான் தொண்டடிப்பொடியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் கேட்டை நட்சத்திரம். அப்படி அவதாரம் பண்ண அந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை விட்டு எங்கேயுமே போகல, ரங்கனே கதின்னு இருந்தா ரங்கனோடையே ஐக்கியம் ஆயிட்டார். அப்பேற்பட்ட தொண்டடிப்பொடியாழ்வாரை கூப்பிட அவரும் வந்தார். அடுத்த ஆழ்வாறு ரங்கனே கதி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் மாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோர் என்றாவாய். ரங்கன நினைச்சென்று உருகின்றிருந்த ஆழ்வார், ரங்காரங்காரங்காரங்கானே புலம்பின்றிருந்த ஆழ்வார், ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்சார், ஒரே ஒரு தடவை ரங்கனை பார்த்தார், அப்படியே ரங்கனோட ஐக்கியமான ஒரே ஆழ்வார் திருப்பான ஆழ்வார். நட்சத்திரம் தெரியுமா, மாசம் தெரியுமா, ரோஹிணி எந்த மாசம், மாசம் தெரியுமா, இருக்காது, கார்த்திகை ரோஹிணி. கார்த்திகை மாசத்துல ரெண்டு ஆழ்வார் உண்டு, கடக்குட்டி ஆழ்வாரும் கார்த்திகை தான். கார்த்திகை ரோஹிணி திருப்பான ஆழ்வார். ரோஹிணி ஸ்வயம் கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். கார்த்திகை ரோஹிணி உறையூர் அந்த இடத்துலதான் அவதாரம் பண்ணார். தீண்டத்தகாத ஜாதின்னு சொல்லக்கூடிய அவரை நீ வந்து என்ன தீண்டான்னு ரங்கனே கூப்பிட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துண்ட ஒரு ஆழ்வார். இத்தனை ஆழ்வார்கள், கடைசி ஆழ்வார் செல்லக்குட்டி கள்ளக்குட்டி வம்பு பிடிச்ச குட்டி எல்லாம் அப்படின்னா கள்ளன் தேவர் அப்படின்லாம் சொல்லணும்னா ஒரே ஒருத்தர் பெருமாளே பயப்படுற ஒரு ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள்லாம் கதை வேற, இந்த ஆழ்வார்னா பெருமாளே அடியேன் தாசன் அப்படின்னு நிற்பார். நீரே வாழ்ந்து போ அப்படின்னு பெருமாளிடத்திலேயே கோச்சிண்டு சண்டை போடக்கூடிய ஒரு ஆழ்வார். எல்லே சரியா மாட்டுக்கார பாஷை எல அப்படின்னு இல்லையா, அதான் இப்ப டீசெண்டா எல்லே இந்த மதுரை பக்கம் எல அப்படின்னு மதுரை திருநெல்வேலி என்றால பாண்டிய நாட்டு பாஷை. நம்ம திருவனந்தபுரம் பக்கம் போனோம்னா இந்த நாகர்கோவில் ஆரம்பிச்சிடும், அவெல்லாம் பாண்டிக்காரான்னுவா. ஆனா பக்கத்துல பாண்டிய தேசம் தான், இவெல்லாம் சேர தேசம், கேரளா முழுக்க சேர தேசம், இது பாண்டிய தேசம், அதனால பாண்டிக்காரா அப்படின்னு தான் கிண்டலா சொல்லுவா. அதுல பாண்டிய நாட்டுக்கார பாஷை ஆண்டாள் பேசுறா. எல்லே இளங்கிலேயே சரியா திருப்பாவில மத்த தோழிகள் எல்லாம் ஆண்டாள் மட்டுமே பேசுறான், மற்றவள் பதில் சொன்ன மாதிரி அனுமானிச்சுண்டு ஒரு வியாக்கியானம். இந்த ஒரு பாசுரத்துல கரெக்டா ரெண்டு பேர் பேசுறான், ஆண்டாளும் பேசுறான் தோழியும் பேசுறான். திருப்பாவில வேற எங்கேயுமே ரெண்டு பேர் சேர்ந்து பேசுற மாதிரி பாசுரமே கிடையாது, இந்த ஒரு பாசுரம் எக்ஸ்க்ளூசிவ். இவ மட்டும் அவளே பதில் சொல்லிண்டு படுத்துக்காம உள்ள வெள்ள வராம படுத்துட்டே இருக்கா. அப்படி ஒருத்தி எல்லே இளங்கிளியே இளங்கிளி கடக்குட்டி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காளாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமாடி தூங்குறேன். இது எவ்வளவு அழகா கேட்டிருக்கா, இது ஏதான ஒரு குத்தம் இருக்கு சொல்லுங்க. தூங்கி தொலையறியே, மற்றவாழ்லாம் கூட எருமை மாதிரி தூங்குறியே, கும்பகர்ணம் மாதிரி தூங்குறியே, இப்படி எல்லாம் கேட்ட ஆண்டாள் இதகிட்ட ரொம்ப நிதானமா ஜாகிரதையா பார்த்து வார்த்தையை எடுத்து எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, ரொம்ப பாவமா சப்மிசிவா வினயத்தோட ஜாகிரதையா. சில பேர்கிட்ட எப்படி வாயை கொடுத்தாலும் சண்டைக்கு வருவா, நீ என்ன எப்படி பேசுறதே தெரியாது, ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒருத்தி, அதனால எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, ரொம்ப இந்த குரல் கூட சாஃப்டா ஆயிடுறது. ஏன்டி இன்னும் அப்படி தூங்குறேன், இல்ல இன்னும் உறங்குதியோ, அதுக்கு அவ சொல்றா சில்லன்றே மின்னங்கை நீர் போதருகின்ற ஏண்டி காலங்கத்துல வழிந்து விழற இவ சொல்றா நான் இங்க வழிந்து விழுந்தேன் சில்லன்றையின் சிறு சிறு பேசாத காலங்காத்தால சிறு சிறு யாரா பேசுவாள் எழுப்புறதுக்கு சோழிகள்லாம் பார்த்தா நம்மளெல்லாம் எருமைன்னு சொல்லி எழுப்பினான் கும்பகர்ணன் சொல்லி எழுப்பினான் இவ்வளவு ஒண்ணுமே சொல்லல அதுக்கு சில்லுன்னு ஏண்டி காலங்காத்தால வெள்ள 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 விழறாய் சில்லன் சழையன் மின் நங்கை நீர் போதருகின்றேன் வரேன் 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 ஆண்டாள் பார்த்தா உன் கதை எனக்கு தெரியும்டி பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிவு அம்மா உன்ன மாதிரி வாய் செவடல் யாருக்கும் கிடையாது ஆழ்வார்கள் மற்றெல்லாம் ரொம்ப பாவப்பட்டு ஆழ்வார் யார் சொன்னாலும் கேட்டுப்பா இவர்கிட்ட பெருமாளே பேச முடியாது அப்புறம் தானே மத்த மனுஷா பேசுறதுக்கு சொல்லுங்க பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிவு முன்னாடியே எங்களுக்கு நன்னா தெரியும்டி உன் வாக்கு சாதுரியம் இந்த வார்த்தையை மாசி பேசுறது முன்னாடி ஒண்ணு பேசுறது பின்னாடி அதுக்கு ஒரு அர்த்தம் பண்றது இதெல்லாம் உனக்கு சமான ஆளே கிடையாது வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் உடனே உங்களுக்கு சுருக்குன்னு கோபம் வந்துடுச்சான் வல்லீர்கள் நீங்களே ஒரு டிப்ளமேட்டிக்கா அவளை திட்டுறது அவ சொல்லிட்டா உனக்குதான் நீ வாயாடிட்டா உடனே அவ சொல்லாச்சி என்ன வர நீ தாண்டி அதுல பெரியாடி ஒருத்தர் சண்டை போட்டு திட்டினா கூட அவன் நம்மளை கொண்டாடுற மாதிரி இருக்கணும் கொஞ்ச நேரம் கேஷு ஓ என்ன திட்டினாள் அந்த வஞ்சக புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு உண்டு தமிழ்ல திட்டுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்ச நாமா இருக்கணும் ஆனா திட்டணும் ரொம்ப அழகு அப்படின்னு இது அழக கொண்டாடுற வார்த்தையா சத்தியமா கிடையாது நிச்சயமா கிடையாது அந்த மாடுலேஷன்ல அர்த்தம் மாறி போயிடும் அந்த மாடுலேஷன் படி பேசணும்னா ஆஞ்சநேய மூர்த்தி தான் சொல்லு செல்லு நான் ஜுர்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணக சாமவேத விதுஷக சக்கியமேவ பிரபாஷிக்கும் ராமன் கொண்டாடுறான் ஆஞ்சநேயர் பேசுறார் அவங்க ரெண்டு பேரும் ஆஞ்சநேயர் ஒரு பிராமண வேஷத்துல வந்து ராமன் கிட்ட பேசுறார் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ராஜகுமார்கள் மாதிரி இருக்கு ஆனா வேஷம் என்னமோ ரிஷி வேஷமா இருக்கு ஒத்தே வரல பார்த்தா எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடிய பூர்ண பிரம்மஸ்வரூபமா நிக்கிறது ஆனா எதையோ தொலைச்சிட்டு தேடுறா போல இருக்கு அழகா பேசுறார் முரண்பாடான ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்த்து இவ்வளவும் பேசி நீங்க யார் அப்படின்ற அப்ப ராமன் சிரிச்சதே சொல்றான் சீதையை தொலைச்சதை கூட ராமன் மறந்துட்டான் விஷயமுக பர்வதத்துல அழகா சபரி எல்லாம் பார்த்துட்டு போகும்பொழுது ஜோரா பேசுறார் அப்பதான் ஆஞ்சநேயர் மீட் பண்ற முதல் முதல்ல மீட் பண்றார் சுவாமி அப்ப சொல்றார் ரிக்வேதம் தெரியாதவனாலே இப்படி பேச முடியாது அதுக்கு வாழ்த்தி சொல்ற வாக்கியம் தான் அழகு நெகட்டிவா விஷயத்தை சொல்லி அதை பாதிக்கா ரிக்வேதம் தெரியாத ஒருத்தனாலே இப்படி பேச முடியாது என்ன அர்த்தமா ரிக்வேதம் தெரிஞ்சவன் இப்படி பேசுவான் எவ்வளவு தலை சுத்தி மூக்க தொடர பதில தசரதனுடைய அயோத்தியாவை வர்ணிப்பார் கம்பன் இந்த ஊர்ல வள்ளல் யாரும் இல்லை அப்படிங்குற நமக்கே பயமா இருக்கா அப்படி சொல்லணும் வாங்கறதுக்கு ஆள் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பா இங்க வாங்கறதுக்கு ஏழையே இல்லை ஆதலால் வள்ளல் இல்லை இங்க உண்மை உரைப்பவர் எவரும் இல்லை ஏண்டா நான் பொய் சொல்றதுக்கு ஆள் இருந்தானே உண்மைக்கு வேலை யாருமே பொய் சொல்றது இப்படி நெகட்டிவா சொல்லி அயோத்தியாவுடைய பெருமையை கம்பன் சொல்லுவார் நம்ம பெரியவாளை மாதிரி எதையுமே பேசுறதுக்கு நீ ஆளே கிடையாது நான் சுர்வேத வினீதஸ்ய நாயசுர்வேத தாரிணகர் ரொம்ப குழப்பமான வேதம் எதுன்னா எஜுர்வேதம் திரும்பி திரும்பி அதையே அவ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா நடுவுல கொஞ்சம் மாறும் கனம் கனமா கனம் கனமா சொல்ல கனபாடிகள் இல்லையா கனகனமா சொல்லுவா ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி ரிப்பிட்டேஷன் வரும் சேர்த்து 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 சொன்னதுதான் எஜுர்வேதத்தினுடைய சுகம் அதே வார்த்தைகளை சொன்னாலும் அர்த்தம் மாறுற மாதிரி பேசணும் அந்த மாதிரி இவன் எஜுர்வேதம் தெரியாத ஒருத்தனால இப்படி பேச முடியாது அசாமவேத விதிஷக சாமவேதம் கான ரூபம் அந்த வார்த்தைகளுடைய மாடுலேஷன் தெரியணும்னா சாமவேதம் நன்னா படிச்சாச்சுன்னா எந்த வார்த்தையை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு இருக்கு அந்த வாங்கோ சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் அது ஏன்டா சாப்பிடணும் நமக்கு தோணிட்டு வரும் வாங்கோலே சாப்பிடலாம் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும் நன்னா எக்ஸ்பிரஸ் பண்றதுனா குழந்தைகள் தான் அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ பிடிக்கும் அதுக்கப்புறமா அது கை ரொம்ப பிடிக்கணும்னு நினைப்பு இவ்வளோ பிடிக்கும் இந்த ஸ்கூல்ல ஒரு அம்மா நீ என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும் என்னமோ ஒன்றரை மணி நேரம் கதை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இருக்காது ஸ்கூல்ல பையனுக்கு யாருக்கா பர்த்டே இருக்கும் சாக்லேட் கொடுத்துருப்பா அதுக்கு ஒரு நீட்டி முழக்கி ஒரு கதை சொல்லும் பாருங்க அந்த எக்ஸ்பிரசிவ்னா குழந்தைகள் தான் அந்த மாதிரி ஆசிரியர் பேசுறாரு அவ்வளவு விசேஷம் அந்த மாதிரி பேசணுமா இவள் அப்படி பேசுறாளாம் அதனாலதான் ஜோட ஆண்டா சொல்லிட்டா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் உடனே யோசிக்காம வல்லீர்கள் நீங்களே இருந்தாலும் ஆண்டாள் உன்ன மாதிரி முடியுமா, இதுலதான் நீ தாண்டி சீனியர். தோழிகள்லாம் ஆஹா அப்படின்னா அடி ஆஹான்னு சொல்லாதேடி, அவன் நம்மளை கிண்டல் பண்றான். ஓ இப்படி அர்த்தமா, அப்புறம் தான் புரியறதும். திட்டினோட உடனே புரியப்படாது. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு புத்தியில போய் உரைச்சு இது திட்டா புகழ்ச்சியா தெரியப்படாது. அதெல்லாம் ஒரு வாக்கு சாதுரியம். வல்லீர்கள் நீங்களே. ஆனா அடுத்த க்ஷணம் பாகவதால் இடத்துல அப்படி துடுக்குத்தனமா பேசப்படாது. உடனே நானேதான் ஆயிடுக, திருப்பாவை ரகசியம்னு பெரியவா கொண்டாடுறான். நான் தான், என்னாலதான் குத்தம், நம்ம யாரும் ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம எல்லாருமே நம்மளை நிரூபணம் பண்றதுக்கு தான் எல்லா பிரயத்தனமும் பண்றோம். எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்தோம்னு சொல்லுங்க பார்க்கலாம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அது ஸ்திரீ ஸ்வபாவம். எதான சொல்லியாசனா மறிச்சு பேசி தன்னுடைய நிரூபணம் பண்ணிட்டு தான் ஆத்துக்காரெல்லாம் முடிஞ்சா இருக்கு. இங்கே ஆத்துக்கார்கிட்டே ஒரு வார்த்தை வந்துடும், அங்கே ரெண்டு வார்த்தை வந்துடும். இவர் இதுக்கு மறுத்து சொல்றாரோ அதுலயும் நாலு வார்த்தை வரும். இது சுபாவமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பாகவதமா இடத்துல அப்படி பேசப்படாதான் உடனே நானே தான் ஆயிடுக, என் மேலதான் குற்றம். நம்ம எல்லாருமே சாதாரண நமக்கு ஏதான ஒரு துக்கம் சம்பவிச்சதுன்னா ஊழல் எல்லாரையும் காரணம் சொல்லுவோம். நம்ம தான் காரணம். நம்முடைய பிராரப்தம், நம்முடைய அகம்பாவம், நம்முடைய மமக்காரம், யாரும் காரணம் இல்லை, நம்ம மட்டும்தான் காரணம். நம்முடைய அத்தனை துக்கத்துக்கும் ஒரே காரணம் நாம தான், வேற யாரும் காரணம் கிடையாது. பரதன் சொல்றான், கண்டுபிடிச்சுட்டான் சத்ருகன் கூனியினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, ராமன் காட்டுக்கு போனான்னு. சத்ருகன் கோபமே வராதவன், சத்ருகுணோ நித்திய சத்ருகுணக அப்படிங்கறதான் வால்மீகி சொல்றார். எல்லா சத்ருக்களையும் ஜெயிச்சவனா, அந்த கோப தாபங்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்தவனா. அவனுக்கே கோபம் வந்து கூணி அடிக்கிறானா, அவ பயந்த நடுங்கிண்டு கைகேயின் இடத்துல ஓடி வர, கைகேயி சத்ருகனுடைய கோபத்தை பார்த்தவளே கிடையாது, அவள் பயந்து நடுங்கிண்டு பரதன் இடத்துல ஓடி வர. அப்ப பரதன் கேட்கிறான், ஏண்டா குழந்தை அவளை அடிக்கிறாய், அவள் பெண்ணுடா, வேலைக்காரிடா, கூணிடா, அவளை போய் ஏண்டா அடிக்கிறான்? எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவதான் வரம் இருக்கு ஞாபகப்படுத்தினவள், இந்த வரம் கேட்க சொன்னது இவள் தான், இவதான் காரணம்னா. அப்ப பரதன் விரக்தியா சிரிச்சானா, நான் காரணம் தான். சத்ருகன் கேட்கல, நீங்க எப்படி நான் காரணமாவது? நம்ம இவ்வளவு நாள் அங்க இங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோணித்தா? தோணலையே. நம்ம அந்தந்த மாமா ஆத்துக்கு போன பிறகு அவர் பண்ணணும்னு தோணித்து, இவர் ரெண்டு வரம் கொடுத்தார் அவருக்கு ஏன் தோணித்து, அவருக்காக தோணிடுத்து கொடுத்துட்டார். அத கைகேயி அப்புறமா கேட்கிறேன்னு ஏன் அவளுக்கு தோணித்து, அவளுக்காக தோணித்து கேட்டு அப்புறமா தரையணும். இதை இவளும் கூணிக்கிட்ட ஏன் சொன்னா, சொல்லிட்டா. கூணி இதையே ஞாபகப்படுத்தினா, ஞாபகப்படுத்திட்டா. அப்ப கூணி சொல்லி இவையே கேட்கணும் கேட்டா. அப்ப இத்தனைக்கும் காரணம் என்ன, எல்லா பழிபாவும் என் தலையில வேணும்னு என்னுடைய பிராரப்தம், என்னாலே தான் இத்தனையும் நடந்தது. கைகையை மறுத்திருக்கலாமே, கூணி இதை மறந்திருக்கலாமே, தசரதன் கொடுக்காம இருந்திருக்கலாமே, ராமன் காட்டுக்கு போகாம இருந்திருக்கலாமே, எல்லாம் சுத்தி அடிச்சு எங்க வந்து நிக்கிறது, நான் ராஜா வாகனம்ன்ற ஒண்ணுத்தான் நிக்கிறது. அப்ப இத்தனைக்கும் காரணம் என்னுடைய பிராரப்தம், நானே தான் ஆயிடுக. பரதன் சொல்றான், என் மேல குத்தம்டா சத்ருகா. சத்ருகன் கைகூப்பின் அதனானா, உங்க மேல குத்தமா? ஆமா, நீங்க பழி பாவம் மரியாதை, இந்த ஜென்மால பழி பாவம் இல்ல, பூர்வ ஜென்மத்தை வரலாம் சேர்த்து வச்சு பண்ணிருப்பேன். சேர்த்து வச்சு இப்படி நடக்கிறது, நம்ம ரோடு எப்படி நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது உத்தரனா வேகமா நம்மளை கடிச்சிடும். நமக்கும் நாய்க்கு அதான் பிரச்சனை உண்டா? இன்னைக்கா அடிச்சிருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. அது யாரோ அடிக்க போய் அது நம்ம பக்கம் ஓடி வர, அது நம்மளை வடுக்கணும், ஒரு பிடுங்க பிடுங்க, நம்ம போய் டாக்டர் ஊசி போட்டுப்போம். டாக்டர் நாய் அனுப்பி விட்டாரா? இல்ல, நாய்க்கு நமக்கும் நாய்க்கு பூர்வ ஜென்ம நம்ம நாயா இருந்தா அதை கடிச்சிருப்போம், அந்த நாய் இப்ப நம்மளை கடிச்சு கொடுத்து, அவ்வளவுதான். சில சந்தர்ப்பங்கள் ஏதாவது வியாதி வந்துடும், கண்டே பிடிக்க முடியாது, எல்லா டாக்டரும் பார்ப்போம், எம்ஆர்ஐ எடுங்கவா, சிடி ஸ்கேன் எடுங்கவா, அதுக்குள்ள அனுப்பி அப்பாவும் பாபாவும் அவர் கத்து கத்தி எல்லாம் போல போட்டோலாம் எடுத்து கொடுத்து கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கு இவ்வளவு தண்ட செலவு, இவ்வளவு அலைச்சல். ஏடா, நான் பூர்வ ஜென்மத்தை வாக்கிட்ட கடன் பட்டிருக்கோம் பாருங்க, இந்த கடன் எல்லாம் தீர்றதுக்கு இப்ப எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மருந்து சாப்பிட்டா போதும். இது ஆரம்பத்தே சொல்ல வேண்டியதுதானே, இது டாக்டர் குத்தமா அவன் குத்தமா, எல்லாம் நம்முடைய பிராரப்தம், யாரும் காரணமே கிடையாது. சகலவிதமான துக்கத்துக்கும் ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனக, நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே விரோதி. அதனால ஜெகத் மித்தியான்னு சங்கர். இது போன மாதிரி இப்ப இல்லடா, போன செகண்ட் இருந்தா மாதிரி இப்ப இல்ல. நம்பாதே தெய்வத்தை நம்பு, பிரம்ம சத்தியம் நம்பு, ஜெகத் மித்யா நம்பாதே. நன்னா பேசிட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன விஷயத்துல மனஸ்தாபம் வந்துடுறது, இனிமேல் உன் முகத்தை முடிக்க மாட்டேன்னு விடுறா. சில வேளை ஆரம்பத்துல சண்டையில ஆரம்பிக்கும், கடைசியில நல்லா பந்தம் ஆயிடுவார். எல்லாம் பிராரப்த கர்மானு ரூபம், அவ்வளவுதான். எத்யத் பகவத் பகவன் ரொம்ப அழகா சொல்ல, எத்யத் பகவதி பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிராத்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரே பித்வத் பாதாம்போருக யுககத நிச்சலா பக்திரஸ்து. முகுந்தமாலால குலசேகராஜா சொல்ற, பிராரப்த கர்மாபடி ஜென்மா எங்க வேணா எப்படி வேணா யாரோட வேணா இருக்கட்டும், ஆனா மனசுல மட்டும் உன்னுடைய திருவடி தாமரைகள் நீங்காது இடம்பெறட்டும்னு பிரார்த்திக்கிறேன். இதுதான் ரொம்ப அழகான ஒரு மெத்தட். எல்லாத்துக்குமே அவா காரணம் இவா காரணம் சண்டை போடுறத விட நானே தான் ஆயுடுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சு போயிடும். நம்ம ஒத்துப்போம், சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன என்ற அப்படின்னு அப்படி இல்லது, அதுக்கு ஒத்துக்காமலேயே இருக்கலாம். அது இன்னும் சண்டை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். சரி மன்னிச்சிடுங்க, சாரி. நீங்க பேச 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 ஜாஸ்தி வளரும். பேசாம விட்டுட்டேன்னா தானா அடங்கிடும். சில விஷயங்கள்லாம் பதில் சொல்லி நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண முடியாது. காலம் பதில் சொல்லும். காலத்தை போல நல்ல மருந்து எதுவுமே கிடையாது. 14 வருஷம் பரதனை எல்லாருமே வெறுத்து ஒதுக்கினா, முகத்துல முடிக்க மாட்டான் அயோத்தியாவில். 14 வருஷம் கழிச்சு பரதனுடைய பெருமை தெரிஞ்சு எல்லாரும் பரதன் கிட்ட மன்னிப்பு கேட்டான். இதுதான் உலகம். எல்லா பெரியவாளுமே அமைதியா இருப்பா, பேசவே மாட்டான். எல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். எல்லாமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கும், நம்மளை நிரூபணம் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் யாரா மட்டும் சண்டை போட்டுப்பா, அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த நாள் இப்படி எல்லாம் பேசுவா, மூக்கு உடைக்கணும்னு பிளான் பண்ணுவோம், அடுத்த நாள் சண்டையே போட மாட்டான், கடைசி நம்ம மூக்கு உடஞ்சு போயிடும். நிறைய அதுக்கு 1008 பிளான் பண்ணும் அவசியமே இல்லை, இருக்கிற நேரமே கொஞ்சம். அதுல பகவத் அனுபவம் அனுபவிக்க தான் நமக்கு சமயம் இருக்கு. நம்ம எவ்வளவு முடியுமோ பகவத் அனுபவத்தை அனுபவிச்சிடணும். அதனால இந்த தோழி சொல்லிட்டாளாம், வள்ளி வள்ளியர்கள் நீங்களே நானேதான் ஆயிருக. உடனே ஆண்டாள் சிரிச்சுட்டாளாம், பாகவத பக்தை அதனால இவ்வளவு அழகா பேசுறா. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய், அதெல்லாம் இருக்கணும் நல்லவாடி அப்படியும் வரமாட்டேங்க, பேசிட்டு படுத்துட்டு இருக்கான், கதவை தாப போட்டு இருக்கான், உள்ளேந்து முழிச்சுண்டு கூட கூட பதில் ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்கான், வெள்ள மட்டும் வரமாட்டேங்களாம். போடி உனக்குன்னு அவ்வளவு தீவிர ஆண்டாள் போகமாட்டேங்களாம், இவளுக்கும் பிடிவா அவளுக்கும் பிடிவாது. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, உனக்கென்ன வேற வேலை, பக்தாளோட இருந்து பகவத் அனுபவத்தை காட்டினும் முக்கியமான வேலை வேறதான வாழ்க்கையில உண்டா? ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய. உடனே அவள் சும்மா இல்லாம, எல்லாரும் போந்தாரோ அங்கே சும்மா இல்லாம, எல்லாரும் வந்தாச்சா என்னமோ பெருசா என்ன எழுப்பு வந்துட்டியே. ஆண்டாள் பார்த்தா எல்லாரும் வந்தாச்சாலும் எனக்கு சொல்ல முடியாது, போந்தார் போந்து எண்ணிக்கொள், யார் யார் வந்திருக்கான்னு நீ வந்து எண்ணிக்கும், அப்ப வெள்ளம் வந்துருவாளு. ஆண்டா சொல்லி நீ அவா வந்தாளா இவாவா நிச்சு கேட்பாய். எங்க எல்லாரை விட எல்லார பத்தியும் நன்னா தெரிஞ்சவள் நீ, அதனால நீ வந்து எண்ணிக்கோ. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, என்ன வார்த்தை பாருங்க, வல்லானை கொன்றாரை, வலிமையுடைய குவளையா பீனன்ற யானையை கொன்றானை, வல்லானை கொன்றானை. அந்த யானைய அந்த பாடுபடுத்துறானா கண்ணன், 1000 யானை பலமுடையது குவளையா பீடம். அந்த யானையுடைய கால்குள்ள போய் தூண் விளையாட்டு விளையாடுறாளும் பலராமனும் கண்ணனும். இந்த குழந்தைகள்ல ஒவ்வொரு தூணா பிடிச்சு ஓடும் தெரியுமா, இந்த தூண்ல அந்த தூண் போகிறதுக்குள்ளவே பிடிச்சாச்சுன்னா அவுட் அப்படின்னு விளையாட்டு. இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் தெரியாது, இந்த கல்லு மண்ணில எல்லாம் விளையாடும், கல்லுல இருந்தா அவுட் கிடையாது, மண்ணில் இருந்தா தொட்டா அவுட் ஓடும்போது அப்படி. அந்த மாதிரி இந்த யானையுடைய 4 காலையும் 4 பில்லரா வச்சுண்டு பலராமனும் கண்ணனும் காலுக்குள்ள இப்படி ஓடி இப்படி ஓடி நீ அவுட்டுனா அவுட் விளையாடுறதுலாம். யானைக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க, அது ஏற்கனவே மதம் பிடிச்ச யானை, அதுக்கு இன்னும் திமிர் உண்டாகும்படியா அந்த யானை பாகன் வேற அதை குத்தி வெறு பேசுறான். அது துதிக்கல இப்படியெல்லாம் தேடி பாக்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது, கால்குள்ள துதிக்க விட்டு இப்படி தேடினா கண்ணன் ஒரு தூண்ல நின்று துதிக்க பிடிச்சுக்கிறான். அது என்ன பாடுபடுறது யோசனை பண்ணுங்க, அதுக்குள்ள இன்னொரு பக்கத்திலேயே ஒரு லேசா அப்படி குத்தி வயிற்றெல்லாம் கிச்சு கிச்சு மூட்டுறாரு பலராமன். அது என்னமோலாம் பண்ணி பாக்கிறது, கண்ணனை படாத பாடுபடுத்தலாம் பார்த்தா கண்ணன் இதை படுத்துறான். கடைசியில கண்ணன் அழகா அது மேல ஏறி மஸ்தகத்தை ஓங்கி அடிச்சு கீழே விழ வச்சு அது துதிக்கையில காலை வச்சு அந்த 2 கொம்ப அப்படி பிடிக்கினான். பல்ல பிடிக்கினாலே வலிக்கும், அதுக்கு லோக்கல் அனஸ்தீசியா எல்லாம் கொடுத்து ஆண் வாயோடு திறந்து வச்சிருந்து, இது பாவம் கீழே விழுந்த யானையை அது சுதிக்கிற காலை வச்சு ரெண்டு கொம்பை எடுத்துட்டு அப்படி இழுக்கிறான், புள்ளிரெண்டே உசிரை விட்டுறான், வல்லானை கொன்றானை. இதே இவன் தான் இன்னொரு யானைக்காக முதலை மேல் சீறி வந்தார், செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். நம்பரமாயதுண்டே தொண்டடிப்படியாழ்வார் சொல்ற, ஒரு யானைக்காக ஆதி மூலமேன் கத்தினதுக்காக ஓடி வந்து இதுனூண்டு ஒரு முதல மேல சக்கராயுத்த வேற பிரயோகம், ஏதோ இரண்யக்கசிபு இரண்யாசன்னா நியாயம் பாவம், அது ஒரு நீர்ப்புழு அப்படின்றார் பெரியவாசன்பு சொல்றார். ஒரு புழு மேல கொண்டு போய் யாராவது இப்படி சக்கராயுத்த போடாவன அசுரனா? ஒன்னும் கிடையாது. அந்த மாதிரி அந்த யானைக்காக சீறி வந்தான், இந்த யானை மேல் சீறி வந்தான். அங்க யானைக்காக முதலை மேல் சீறி வந்து இங்க யானை மேல வல்லானை கொன்றானை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அந்த வல்லானினா வலிய யானை, இங்க வல்லானைனா வலிமை உடையவன். தமிழ் விளையாட்டு ஆண்டாளர்கள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, பெரிய வல்லவன், மாற்றாரை மாற்றழிக்க, யாரை எப்படி அழிக்கணும்னு நன்னா தெரியும். அதனாலதானே ஜராசந்தன பீமன் கிட்ட அப்படி காமிச்சு அப்படி கைய மாறி கால் மாறி போட்டுக்க கிழிச்சு போட்டுட்டான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, காளையவனன் ஒருத்த சண்டைக்கு வரான், அதே சமயத்துல ஜராசந்தனும் வரான். பகவான் பார்த்தான் காளையவன சண்டை போட வரேன்னு சொல்லிட்டு குடுகுடு ஓட ஆரம்பிச்சுட்டான் யுத்த காலத்திலேருந்து. காளையவனன் சிரிக்கிறான், இவனமோ பெரிய வீரன், ஆஹா ஓஹோ பூதனாவ கொண்டவன்லாம் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கா, பயந்து போய் ஓடுறானேன்னு பரிகாசிச்சுண்டு சும்மா அவன் பின்னாடி இவன் வேற ஓடுறான். அவனுக்கு அதான் வேணும், யுத்த களத்தை விட்டுட்டு இவன் ஓட, அவன் பின்னாடியே இவனும் ஓடி வர, ஓடி 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 கடைசியில ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சுட்டான். குகைக்குள்ள நுழைஞ்சா கண்ணன் உள்ள நுழைஞ்சாச்சு, பின்னாடியே காளையவனன் ஓடி வந்தான். பார்த்தா சுகமா படுத்துட்டு இருக்கான், அடப்பாவி கஷ்டப்பட்டு ஓடி வந்து இங்க படுக்கிறதுக்காக வந்த, காலால வந்து ஒரு உத விட்டான். யாராவது உதைக்கிறதுன்னு ஒருத்தர் சொடுக்கெல்லாம் கொண்டு கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்தா, அவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே காளையவனன் பஸ்பமா விழுந்தான். பஸ்பம்னா சாம்பல், தூங்கின்றது கண்ணன் இல்லை. முச்சுகுந்த மகாராஜா ரொம்ப யுத்தம் பண்ணி களைச்சு போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரம் வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கார். நல்லவேளை நமக்குதான் அந்த வரம் கிடைக்கல. முச்சுகுந்த மகாராஜா தேவர்களுக்காக யுத்தம் பண்றார், பண்ண உடனே முடிச்சாச்சு ஜெயிச்சாச்சு, என்ன வரம் வேணும்னு கேட்டா. அவர் சொன்ன, நான் போய் என் ராஜ்யத்துல போய் ராஜ்ய பரிபாலனை பண்ணு, குடும்ப குட்டியோட சௌக்கியமா இருக்கேன். அவ சொல்ற, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண சமயத்துல பூலோகத்துல பல வருஷம் போயாச்சு, யுகமே மாறி போயிடுச்சு, நீர்லாம் திரேதாயுகத்துல இருந்தவர், இப்ப துவாபர யுகமே வந்தாச்சு, அதனால அதெல்லாம் கிடையாது, அப்படியா ரொம்ப டயர்டா நிம்மதியா தூங்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கணும்னு. நல்ல வரம் பாருங்க, அழகா தேவர்கள் வரம் கொடுத்தா, அவரா உங்க டிஸ்டர்ப் பண்ணா உங்களை எழுப்புறவா சாம்பலாவா போயிடுவான் வரம். அதன் அழகா அவர் வந்து படுத்துட்டா, கண்ணன் பார்த்தான் கஷ்டப்பட்டு லீலைகள் பண்ணிட்டு ஒரு சுகமா தூங்கிட்டு இருக்காரு. இவர் எழுப்பணம்ன்றதுக்காக யுத்தத்திலேருந்து ஓடி வந்தான் காளையவனன். கண்ணன் நினைச்சிருந்து இவரை உதைக்க, அவர் கண் திறந்து பார்க்க இவர் எரிஞ்சு போயிட்டார். கண்ணன், நான் ஒண்ணும் கொலை பண்ணலப்பா, காளையவன் வதம் பண்றது எனக்கு கணக்கு கிடையாதுட்டான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், அதனாலதான் துவாரகாதீசன் பேர் ரன் சோடு ராய் அப்படின்றான். ரண அப்படின்னா ரணபூமி, யுத்த பூமி, சோடுனா விடுறது, ரணபூமியை விட்டு ஓடின பயந்தாங்குள்ளின்னு அர்த்தம். பயந்தாங்குள்ளி பெருமாள் அப்படின்னா, ஜெய் போலோ துவாரகாநாதகி ஜெய். அவளுக்கு எத்தனை மணா இருக்கணுமே, துவாரகாதீசன் மாதிரி ரன் சோடு ராய், அது அவளுக்கு பெருமை. எங்க பெருமாள் அழகா எவ்வளவு தைரியமா ஜம்முன்னு ஓடி வந்தார் தெரியுமா அப்படின்வா. அப்படி ஓடி வந்த வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எத்தனை அழகு, யாரை எப்படி அழிக்கணும்னு தெரிஞ்சு எத்தனை மாஸ்டர் பிளான். மகாபாரத யுத்தம் பார்க்கற எல்லாருக்குமே கோபம் வரும், இருந்தாலும் கிருஷ்ணன் இவ்வளவு அநியாயம் பண்ணப்படாது. கர்ணனை கூட ஒத்துக்கும் நம்ம கூட்டம், கர்ணனை ஒத்துக்காது. தமிழ்ல இந்த கர்ணன் ஒரு படம் எடுத்தாலும் எடுத்தான், அப்பா இப்படி ஹீரோ லெவல்ல கொண்டு போய் வச்சாச்சு. இன்ன வரைக்கும் கர்ணன்னா ஒரு சாஃப்ட் கார்னர், எல்லாருக்கும் மகாபாபி. கர்ணனாலதான் துரியோதனே கட்டி வீணா போனோம். கர்ணன் மட்டும் நல்ல நண்பன் யாருன்னா, தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணாதேன்னு சொல்லியிருக்கணும், அப்பயே போச்சா நல்ல நண்பன் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்திரீய சபையில நிர்வாணமா நிக்கணும்னு சொன்ன போச்சு. இந்த ரெண்டு அக்கிரமத்துக்கு அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுடுவோம். ஒரு குலஸ்திரீ தானே அவள், எப்பேற்பட்ட குலஸ்திரீ திரௌபதி. அப்ப நல்ல நண்பனும் இல்லை, நல்ல மனுஷனும் இல்ல. தர்மம் கொடுக்கட்டமே, நம்ம ஊர் பொலிட்டீஷியன் கூட தான் 2G 3G எல்லாம் கொள்ளையடிச்சு கோவில் கோவிலா கொடுத்துருக்கா, உடனே அவளை கொண்டாடிட முடியுமா? எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கா, அத்தனை ஸ்கேம் பண்ணிருக்கா, உடனே அவ பரவாயில்ல 5000 கோடி கொள்ளையடிச்சாலும் 500 கோடி கோவிலுக்கு கொடுத்தா விட்டுற முடியுமோ? அவ்வளவுதான். கர்ணன் பண்ண தர்மம் தான தர்மம் எல்லாம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. எவ்வளவுனா தானம் பண்ணடமே, ஒரு குலஸ்திரிய நிர்வாணமா சபையில நிக்க வைடா, துரியோதன மடியில உட்கார வைடான்னா அப்ப தன் மனைவினா அப்படி சொல்லிருப்பானா, தன் சகோதரினா அப்படி சொல்லிருப்பானா? அப்ப ஒரு ஸ்திரீ அப்படி நினைச்சானே அதுலயே அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் செத்து போயாச்சு. அவனை கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மகாபாபி குந்தி பெற்றதுல உருப்படாத ஒண்ணு, அது ஒண்ணுதான், மத்தெல்லாம் சமச்சு வீணா போன ஒருத்தன். அவனாலேயே துரியோதனன் வீணா போனான், அவ்வளவு மோசம், அவ்வளவு பகவான் என்னெல்லாம் பண்ணி ஜெயிக்கிறான். கடைசியில பாருங்க, பஞ்சபாண்டவர்கள் ஜெயிக்கிறது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணது கண்ணன், பேரை கெடுத்துன்றது கண்ணன், சுகம் அனுபவிச்சது முழுக்க பஞ்சபாண்டவர்கள். உத்தமன் எப்பேற்பட்டவன் கண்ணால் ஆண்டாள் உங்களுக்காக சொல்றான், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாய் மாயன். அவனை பத்தி பாடணும் டி வாடின்றார் திருமங்கை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய பாசனம் கடைசி ஆழ்வார்னால இளங்கிளியே. அப்படி ஒரு வாக்கு சாதனை சரியா, ஸ்திரீ லோலன் தெருவில் அழகான ஒரு பொம்பளை நடந்து போயிட முடியாது, ஹா அவ்வளவுதான், அதுக்கு மேல யோசிக்கவே மாட்டார். குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே அவள் சொல்லிட்டா, வைஷ்ணவனை தவிர யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டா. ஒரு ஸ்திரீ நினைச்சா மகா பாபியையும் மேல கொண்டு வர முடியும்ன்றது இவாள்லாம் உதாரணம். அந்த மாதிரி அவள் சொல்லிட்டா உடனே எல்லார்கிட்டையும் போய் எனக்கு சமாசயனம் பண்ணி வைங்கன்னு செஞ்சற. ஒருத்தர் இவரை நம்பி பண்ண மாட்டேங்கிறார், ஏன்னா அவர் சொல்றார் நான் குமுதவல்லிய கல்யாணம் பண்ணிக்கணும், அவ என்னடா வைஷ்ணவன் சமாசயனம் பண்ணிடுறதா கல்யாணம் பண்ணிப்பேன்றா, அதனால பண்ணி வைங்கோன்னு அவர் பார்த்தா. இவருக்கு சமாசனம் பண்ணி வச்சா நமக்கு பாவம் வந்துடும், பண்ண மாட்டேன்னு கடைசியில பார்த்தா யாரும் பண்ண வேண்டாம் போய், என்ன தோல்ல சங்கு சக்கரம் தான், அது வச்சுட்டு ஆள்கிட்டயே போற நேர திருநறையூர் பெருமாள் இடத்துல போயிட்டா. ஓய் பெருமாளை பார்த்தா அவனையோ கோவிலுக்குள்ளேயே போறார், சுவாமி இந்த மாதிரி குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அவளோ சங்கு சக்கரம் புடிச்சுட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றா, நீரோ கையில சங்கு சக்கரம் சும்மா தான் நின்றுருக்கு, ஆனா கொஞ்சம் பண்ணி வைங்கோன்னு. பெருமாள் பார்த்தார் கலியுகத்துல இப்படி சுதந்திரமா நம்பிக்கையோட உரிமையோட கோவிலுக்கு வந்ததே கிடையாது, இது வேணும் அது வேணும்னு கேட்டவர் கிடையாது. கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரம், கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம், ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார் கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரத்துல வந்தவர். கடைசியில திருநறையூர் பெருமாள் பார்த்தார் இப்படி ஒருத்தன் யாரும் என்கிட்ட இப்படி ஒரு சமாசயனம் வாங்கிக்க வந்ததே கிடையாதுன்னு சொல்லி பெருமாள் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சுட்டா. இன்னைக்கும் பார்த்தா அவர் முன்னாடி பஞ்சசம்ஸ்காரம் பண்றது ரெடின்ற மாதிரி, ஆனா அதுக்கப்புறம் யாருமே திருநறையூர் பெருமாள் கிட்ட போய் சமஸ்காரம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. திருமங்கை மணன் மட்டும்தான் திருநறையூர் பெருமாளத்தை பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டா. ஓடி வந்து குமுதவல்லி நாச்சமண்டி துபா 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 பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா, அவ உடனே இன்னொரு விரதம் உண்டு, என்ன விரதம், டெய்லி 1008 வைஷ்ணவாளுக்கு சதீ ஆராதனம் பண்ணிட்ட அவசனா எல்லாம் பண்றேன், இனிமேல் ஒன்னும் இதெல்லாம் சொல்லப்படாது, கல்யாணம் பண்ணிக்கோ நாளில இருந்து பண்றேன்னுட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணிட்ட ஒருத்தர் கல்யாணம் பண்ண உடனே ஆரம்பிச்சுட்டார் சதீ ஆராதனம். சதீனா அடியவர்கள், அவர்களை ஆராதனம் பண்றது சதீ ஆராதனம். சமயத்துல வைஷ்ணவ பரிவாச தெரிஞ்சவா இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு தடி ஆராதனம் அப்படின்ற, தடினா அடிக்கிறது, தடியை கொண்டு. இன்னைக்கும் பார்த்தோம்னா நம்ம பர்சானாலாம் போனா லாத்திமார் ஹோலின்னு ஒன்று உண்டு, எல்லாரும் தடியை கொண்டு அடிப்பாங்க புருஷால ஹோலி அன்னைக்கு. ஏன்னா அந்த ஹோலி அன்னைக்கு கண்ணன் மாறுவேஷம் போட்டு பர்சானால நுழைஞ்சானா, அன்னைக்கு ராதிகா கோபிகள்லாம் கண்டுபிடிச்சு கண்ணனை லத்தியாலேயே அடிச்சாலாம். லாத்திமார் ஹோலின்னு ரொம்ப ஃபேமஸ், ஆச்சரியமா அந்த மாதிரி தடி ஆராதனம்னு கிண்டலா ஹாசியமா சில பெரியவா சொல்லுவார். அப்படி தடி ஆராதனம் பண்ண ஒருத்தர் பெருமாளையே வசீகரிச்சு சமாசயனம் பண்ணின்ற ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். வாய் துடுக்கு ஆப்பா பெருமாள் பார்த்தா சதியாராதனத்துக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டார். இந்த ராபின்ஹுட் கதையெல்லாம் சொல்லுவா பாருங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கடாலும் நம்ம திருமங்கை ஆழ்வார் கதை தான். இருக்கிறவா கிட்ட பிடுங்கி இல்லாதவாளை கொடுக்கற கான்செப்டை கொண்டு வந்ததும் நம்ம பெரியவா தான். ராபின்ஹுட் ஸ்டோரி கரெக்டா உள்டா ஆறுன்னு நம்ம திருமங்கை ஆழ்வார் சரித்திரத்தை தான் மாத்தி கொடுத்துட்டார். இருக்கிறவா கிட்ட கொள்ளையடிப்பா, இல்லாதவாளுக்கு சதீ ஆராதனம். இருக்கிற தனமெல்லாம் தீர்ந்து போகிறது. காஞ்சி வரதன் தனம் கொடுக்கிறான், அதுவும் தீர்ந்து போகிறது. வழிப்பறி பண்ணியாவது அடியவர்களை ஆராதித்தேன், அதுக்கு மனசு வேணும் இல்லையா? பரவாயில்ல, என்ன ஆகட்டும் சொல்லி இருக்கிறவாகிட்ட கொள்ளையடிச்சு அழகா ததி ஆராதனம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆழ்வார் பகவான் பார்த்தான். இந்த மாதிரி வைஷ்ணவ அடியர்களை யாரும் கொண்டாடினதில்லை, அதனால இவருக்கு கிருப பண்ணணும்னு சுவாமியே மனக்கோலத்துல வந்துட்டார். வயலாளி மணவாளனே ஜோரா தாயாரும் பெருமாளும் கல்யாணம் பண்ணிட்டு புது மாப்பிள புது பொண்ணு வேஷத்துல ஜோரா வந்துட்டார். தேவர்கள்லாம் நடந்து வர சர்வாபரண பூஷிதன் பூஷிதையாக வரா. இவருக்கு வேற அஞ்சு மந்திரிகள் உண்டு, நீர்மேல் நடப்பான், தாளூதுவான், தோளா வழக்கன், இப்படி எல்லாம் உண்டு. ஆச்சரியமா மரநுனி ஏறுவான், இப்படி அழகா மந்திரிகள் உண்டு. ஒருத்தன் நீர்மேல் நடப்பான், தனி மேல நடந்தே ஓடி போயிடுவான். அஷ்டமா சித்திகள் தெரிஞ்ச ஒருத்தன் நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான். அவன் யாருடைய நிழலையாவது நின்றுட்டான்னா அவன் அங்கே நகர முடியாது. ஆஞ்சநேயமூர்த்தி நிழலை பிடிச்சான்னு சுந்தரகாண்டத்துல வரதோன் அந்த மாதிரி நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாள் ஊதுவான். தாள்னா தாப்பான் அப்படின்னு ஊதினா பூட்டு திறந்துடும். அந்த டெக்னிக்லாம் இந்த காலத்துல யாருக்கும் தெரியல. தாள் ஊதுவான், நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாள் தாள் ஊதுவான். அப்புறம் யாருக்கா தெரியுமா, தோலா வழக்கன். அவன் ஏதான வழக்கு போட்டான்னா அது இன்னி வரைக்கும் தீரவே தீராது. அப்படிப்பட்ட தோலா வழக்கன் தேரா வழக்கன் சொல்லுவான். தோலா வழக்கன் இன்னொருத்தன் மர நுனி ஏறுவான், மரத்துடைய நுனியில நின்றுப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டமா சித்திகள். இவ அஞ்சு பேரை வச்சுண்டு கொள்ளையடிச்சான். இப்படி ஒரு மந்திரிகள் வச்சுண்டு ஆடல்மான்ற ஒரு குதிரை, இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் திருநாட்சி போது அவர் குதிரையில அப்படியே அந்த வயல்வெளியில இறங்கி ஓடுவார். அவர் எந்த வயல்ல இறங்கி அந்த மூர்த்தி போகிறதோ அன்னைக்கு நிச்சயமா அந்த வயல்ல அவ்வளவு விளைச்சல் எப்பொழுதுமே இருக்கும். வயல் அப்படியே மிதிச்சுட்டு ஓடுவா, பதறாதா பாடா திருமங்கி ஆழ்வார் நம்ம வயல்ல இறங்கிட்டாரா, நல்ல போகம் தான். இன்னி வரைக்கும் மூணு போகம் நன்னாத்தான் விளையாடு, நல்லா சத்தியம்ன்றதுக்கு இதெல்லாம் நிரூபணம். அப்படி அஞ்சு மந்திரிகளை வச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் பெருமாள் வர அர்த்த ராத்திரி பார்த்துட்டார். பெருமாள் தாயார் இவாள் எல்லாம் சூழ்ந்து நின்னுண்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுங்கவன் மிரட்ட, தாயார் பெருமாளும் எல்லாத்தையும் கழட்டா. அப்ப தாயாருடைய மாங்கல்யம் வேண்டான்னு எல்லாம் பார்த்தார். பாதாதி கேசம் பெருமாளை பார்க்கிறார், எல்லாம் கழட்டியாச்சு. பெருமாளோட காலில் ஒரு மிஞ்சி மெட்டி, அந்த காலத்தை புருஷாளுக்கும் உண்டு, அதை போட்டு கழுத கழட்டுனார். அது போட்டு ரொம்ப நாள் ஆயாச்சு, கழட்ட முடியாது, வேணா நீ கழட்டிக்கோன்னுட்டார் பெருமாள். விடமாட்டேன்னு கீழே உக்காந்து பெருமாள் காலை பிடிச்சி, பெருமாள்னு தெரியாது, காலை பிடிச்சி மடிமையில வச்சுண்டு பிடிச்சி இழுக்கிறார். பகவான் பார்த்தான், இந்த மாதிரி யாரும் என் காலை பிடிச்சதே கிடையாது. எத்தனையோ பேர் எப்படி இல்லாம வந்து காலை பிடிச்சிருக்கா, ஆனா காலில் இருக்க ஒரு மிஞ்சிக்காக இப்படி காலை பிடிச்சவன் யாரும் இல்லை. வரலையாம், கவலையே படல. அப்படி முட்டியை தூக்கிண்டா பெருமாள் காலை இன்னும் வசத்தினா, வாய் கொண்டு பெருமாள் அவர் கடி கடிச்ச, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம், கடித்து அவனை கண்டேனோ, பெருமாள் கடிச்சு விட்டாராம். நேர பெருமாளுடைய பெருமாள், பெருமாள் கூட கட்டவள வாயில் வச்சிருந்தாரும் உண்டு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகந்தம் மனசாஸ்மராமி. பிரளய காலத்துல ஆளிலை மேல அழகா தாமரை போன்ற கைகள்னால தாமரை போன்ற பாதங்களை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சிருந்து ஜம்முன்னு படுத்துருக்கான சப்பிண்டு. எதுக்குடானா, எல்லா ரிஷிகள் பக்தர்கள்லாம் திருவடியே கதி திருவடியே கதின்னு திருவடியில என்னதான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்குறான் சுவாமி. அப்ப கூட அவருக்கு தெரியலையா என்னதான் இருக்குன்னு தெரியலையா, அந்த திருவடிய திருமங்கை மன்னன் கடிச்சுட்டார். கடிச்ச உடனே என்னமோ பண்றதா, பெருமாள் சும்மா இல்லாம அவர் தலையை தடவி, நம் கலியனோ, எல்லாரும் நம்மள கலியன்னு சொல்லுவா. கலியன்னா அவ்வளவு மிடுக்குடையவன், எல்லாத்தையும் மாற்றக்கூடியவன். ஜோர் 51 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் அழார். உலகத்துக்கு எல்லாருக்கும் ஓடி போய் முன்னாடி நின்று அனுகிரகம் பண்ற கலி இவன், அவனுக்கே கலியனா இவன். அதனால கலியன் இவருக்கு பெயர். கலியன் நீலன் இதெல்லாம் திருமங்கிமன்னனுடைய பெயர். நம் கலியனோ தலைவர் அப்படின்னார். ஏன் பாண்டார், நீ தலையில கை வச்சா என்னமோ பண்றது, எனக்கு தலையில கை வைக்காதேன்னு. கடிச்சு கடிச்சு பார்த்தா கடைசியில கடிச்சு எடுத்துட்டார். பெருமாளுடைய காலில் இருந்த மோதிரத்தை எடுத்துட்டார். எல்லாம் மூட்டையா கட்டுறார், தூக்க முடியல. பகவான் சிரிச்சிருந்த, ரொம்ப சேர்த்துட்டியோ, சுமக்க முடியலையோ, ரொம்ப சேர்த்து பாவம்னு அர்த்தம், பாவம் சேர்க்கும்போது சுலபமா இருக்கும், கட 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 நிறைய பாவம் பண்ணி முடியா கட்டிடலாம். ஒட்டுமொத்தமா தூக்கும்போது தானே தெரியும் அவ்வளவு அழகு. இந்த வசனங்கள்லாம் அவ்வளவு விசேஷமா இருக்கு, ரொம்ப விசேஷம். எத்தனை அனுபவம் பாருங்க. திருக்குறள் திருவள்ளுவர் பீலிவே சாகாடும் அச்சிறு பண்டம், அந்த வெயிட் பேலன்ஸ ஒரு மயில் பீலி வச்சுன்னு சொல்லியிருக்காரு. மயில் பீலி தானேன்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டியில எவ்வளவு ஏத்தினாலும் ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் கூடும்போது அச்சாணி முறிஞ்சு விடும். மயில் பீலி தானே, மயில் பீலி தானே. நம்ம பண்ற பல பாவங்கள் இதெல்லாம் ஒரு பாபமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? பாவத்திலேயே பல விதமா உண்டு. மனசனால செய்யக்கூடிய பாவங்கள், வார்த்தைகள்னாலே செய்யக்கூடிய பாவங்கள், சரீரத்தினாலே செய்யக்கூடிய பாவங்கள் நிறைய உண்டு. சகல விதமான பாவங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஈஸியா இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து மூட்டையாகிட்டு தூக்கும் போது கஷ்டமா இருக்கும். பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அப்படின்னு அப்ப தூக்க முடியல. உடனே ஒரு கோபம் வந்துடுது. ஏ பிராமணா மந்திரம் போட்டாயோ அப்படின்னா, இவரும் சிரிச்சார், மந்திரம் தான் போட்டேன் அப்படின்னு விட்டார் பெருமாள். உடனே வாழை உருவினார் பெருமாள் கழுத்துல அப்படி வச்சார். தாயார் அசந்து போயிட்டா, இதுவரைக்கும் யாருமே உண்மை கழுத்துல யாருமே பெருமாள் கழுத்து பக்கம் வந்ததே இல்லை. சிவபெருமான் கழுத்து கூட பார்வதி கை வந்தது, ஏன்னா ஆளாகல வருஷத்தை குடிக்கிறாரு கழுத்து பிடிச்சிட்டான். அதனாலதான் திருநீல கண்டனா நின்றுட்டார். ஆனா பெருமாள் கழுத்துல கொண்டு கத்திய வச்சார், என்ன மந்திரம் பண்ணாய் சொல் அப்படின்னுட்டார். பெருமாள் சிரிச்சார், அப்பா இந்த மாதிரி யாருமே என்கிட்ட உபதேசம் கேட்டதே இல்லதாப்பா. உடனே பெருமாள் அவரை கூட்டி ஏற்கனவே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவர் தான், திரும்பியும் ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னார். சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் சங்க சக்கர கதா பத்ம பாணியாக நீலமேக சியாமலனாக சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக பிரபு நிற்கிறார். திருமங்கமனன் பார்த்தார், உன் கிட்டியா கொள்ளை அடிச்சேன், ஓம் காலையா கடிச்சேன், ஓம் கழுத்திலையா கத்தி வச்சேன், நாராயணனே நாராயண மந்திரம் சொன்னாயோ, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வாழ் கொண்டு எட்டெழுத்தும் தட்டி பறிச்சுட்டாரா அஷ்டாட்சர மந்திரம், எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய். அப்படி பெருமாளே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி, பெருமாளே உபதேசம் பண்ணி, பெருமாளுடைய பாதத்தையே கடிச்சு பெருமாள் அனுபவிச்ச ஒரு மிடுக்குடைய ஆழ்வார். நாள் திமிர் ஜாஸ்தி, அவ்வளவு திமிர் ஜாஸ்தி. திரு இந்தலூர் திவ்ய தேசம்லாம் போற, போனா பெருமாள் கதவை திறக்க மாட்டேங்கிறாராம். அப்ப நிறைய பாசுரம் பாடுவார், நிறைய பாசுரம் பாடுவார், நிறைய பாசுரம் பாடுவார். ஒரு சிறீல ஆழ்வார் கோபம் துடுத்து, வாசிவல்லி இந்தலூரிலே வாழ்ந்தே போம் நீரே, அழக கட்டி நீயே அழு நன் அழு அப்படி கோபமா கிளம்பிட்டார். அழகு எதுக்குன்னு நாங்க அனுபவிக்கிறதுக்காக. இந்தலூர் பெருமாள் நினைச்சா நம்ம கதவை சாத்தியா வச்சிருந்தா நிறைய பாசனம் கிடைக்கும் நினைச்சா, பத்து பாசனம் பாடினால் கோபம் வந்துடுத்து. வாசி வல்லி இந்தலூரிலே வாழ்ந்தே போம் நீரே, உங்களுடைய அழக நீரே கட்டிண்டு கண்ணாடுக பார்த்து 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 நன்னா அனுபவி நன்னா அப்படி கோபத்தை சொல்லுவோம் தெரியுமா. வாழ்ந்தே போம் நீரேன்னு பெருமாள் வரைக்கும் கோச்சிந்த ஒரு ஆழ்வார். திருநின்ற ஒரு பெருமாள் காட்சி போட்டான் போன ஆழ்வார். பெருமாள் பின்னாடி தரத்தின் போன திருப்பிரிதின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, அந்த ஆழ்வார் தவிர யாருமே பாடல. இன்னைக்கு திருப்பதினா ஜோஷிமட் அப்படின்னு பல பெரியவா சொல்லிட்டு இருக்கா, சில பெரியவா கிடையவே கிடையாதுன்னுட்டான். பத்ரிய தாண்டி எங்கேயோ உள்ள இருக்குன்ற அந்த திவ்ய தேசம் திருமங்கி ஆழ்வாரே வந்து காட்டி கொடுத்தால் ஒழிய திருப்பிரதி திவ்ய தேசம் யாராலையும் செவிக்க முடியாது. ஜோஷிமட் திருப்பிரதின்னு இப்ப ஒரு பேர் வந்து கொடுத்து பல பக்தர்கள் அந்த இடத்துல சேவிச்சதுனால திருப்பிரதின்ற திவ்ய தேசம் எல்லாரும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பிரதின்ற திவ்ய தேசம் திருமங்கை மன்னனை தவிர யாருமே போகாத திவ்ய தேசம். அது எங்க இருக்குன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே, இமயமலைக்குள்ள சுத்தர சஞ்சாரம் பண்ற யாரோ யோகி சித்தர்களுக்கு தெரிஞ்சால் ஒழிய வேற யாருக்கும் தெரியாது. திருப்பிரிதி ஏன்னா அங்கேயிருந்து ஆரம்பிக்கிறார், வடக்குல திருப்பிரிதி ஆரம்பிச்சு பத்ரிகாசம் இப்படி ஒவ்வொன்னா இறங்கி வர்றார் ஆழ்வார். நிறைய திவ்ய தேசங்கள் நேர போய் சேவிச்சு மங்களாசாசனம் பண்ண ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இருந்த இடத்துலேருந்தே 35-36 திவ்ய தேசங்களை சேவிச்ச ஆழ்வார் நம்ம ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு அடுத்தபடியா நிறைய திவ்ய தேசங்கள் போய் சேவிச்ச ஆழ்வார்னா பெரிய ஆழ்வார் தான். ரெண்டு பேருக்கு அப்புறமா தான் மற்ற எல்லாரும் நிறைய திவ்ய தேசங்கள் சேவிச்ச ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். நம்ம திருவிடவெந்தை திருக்கடல் மல்லை இதெல்லாம் அவ்வளவு அழகா சேவிச்ச ஒரு ஆழ்வா, ரொம்ப பெரிய ஆழ்வா, திருமங்கை ஆழ்வா. ஒரு ஸ்திதியில எல்லாத்தையும் விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறார். ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றேன். ரங்கனுக்கு அப்படி ரசீகர சுபாவம் உண்டு, எல்லாரும் இழுத்துருவார். அவர் ரங்கனுக்கு மதில் கைங்கரியம் பண்றேன்னு பண்ண ஆரம்பிச்சா, கொள்ளையெல்லாம் விட்டுட்டார், ஆழ்வார் ஆயிட்டார், திரும்பி கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார் ரங்கனுக்காக. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல நாகப்பட்டினத்துல ஒரு புத்தருடைய கோவில், அப்பெல்லாம் புத்தமத நதியை ஓங்கி இருந்த காலகட்டம், தங்கத்தினாலான ஒரு புத்த விக்கிரகம், அதை போய் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து அழகா ஸ்ரீரங்கம் கோவில் கைங்கரியம் பண்ணலாம்னு சொல்லி கொள்ளையடிக்க போறார். ஆனா அந்த நாகப்பட்டினத்துல இருக்க புத்த சிலையை எடுக்க முடியல, அது சூத்திரம் பண்ணி மாட்டி வச்சிருக்கா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வச்ச அந்த கம்மாளன்னு சொல்லுவாங்க இன்ஜினியருக்கான, அவன் வீட்டுக்கு போற தீபாந்திரத்தில் அவன் வீடுன்னு சொல்றான். சில இடங்கள்ல அது ஸ்ரீலங்கான்னு காண கிடைக்காது. இவர் தன்னுடைய அஞ்சு மந்திரிமார்களை கூட்டுண்டு அவன் வீட்டு வாசல் எங்கன்னா விசாரிச்சுண்டு, எதுக்குனா கிட்ட எங்க ஊர்ல புத்தர் கோவில் கட்டணும்னு சொல்லிட்டே இருந்தார். எல்லாரையும் இப்படி சொல்லி 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 பொய் சொல்லி கேட்டுட்டு அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று, சார் நாகப்பட்டினத்துல புத்தர் கோவில் எவ்வளவா அழகா இருக்கும், என்னமா இருக்கும், அந்த புத்த விக்கிரகத்தை யாரும் எடுக்க முடியாது, யாரோ திருடிட்டு போயிட்டான்னு சார். உள்ள இருந்தவன் ஓடி வந்து, அடடா, யாரோ விவரம் தெரிஞ்ச இந்த கொத்தனார் தான் சொல்லிட்டான், அது எப்படி எடுக்க முடியாது, அங்க ஒரு சக்கரம் சுத்துமே அதை வாழத்தண்ட சொருகி நிறுத்தணுமே, அப்புறம் தானே இப்படி எப்படி அசைக்கணும், அப்புறம் தானே தூக்க முடியும், அதுக்கப்புறம் கீழே ஒரு சங்கிலி போட்டு முடிச்சு வச்சிருக்கேன், அந்த சங்கிலியை கட் பண்ணாதானே எடுக்க முடியும்ட்டான். ரைட், சந்தோஷம், அவ்வளவுதான், சூத்திரம் தெரிஞ்சு கொடுத்தேன். நேரடியா எப்படிதான் எடுக்கணும்னு கேட்கல, யாரோ தூக்கிட்டு போனான்னு சொல்ல எல்லா டெக்னாலஜியும் அவன் சொல்லிட்டார். நேர போய் அழகா எடுத்துட்டு வந்துட்டார். இது எடுத்துட்டு வர வழியில ஒரு வழியில ஒரு ஸ்திதியில அந்த புத்தருடைய அந்த புத்தம சம்பந்தப்பட்ட அவரை பிடிச்சுட்டா. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, எங்க ஊர்ல ஒரு புத்தர் கோவில் கட்டினா அதனால எடுத்துட்டு போறேன், இந்த தேதிக்கு வாங்கோ, சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னு எழுதி கொடுத்துட்டார். உடனே சந்தோஷமா வாழும் போயிட்டா. அவர் குறிப்பிட்ட தேதிக்கு அவள் வரா, தான் உங்க புத்த விக்கிரகத்தான், ஒரு டப்பாவை கொடுத்தாரு, இன்னொரு டப்பாவை. அவ கேட்டா என்னதுன்னா, பாருங்கன்னா திறந்து பார்த்தா புத்தரோட சுண்டு விரலை மட்டும் கட் பண்ணி டப்பால வச்சிருக்கேன். அவ கேட்டா என்னதுன்னா, சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன், சுண்டு விரல குறைஞ்சா பாருங்கோ என்ன, சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னா சுண்டு விரல் கூட குறையாமல் தருகிறேன்னு ஒரு அர்த்தம், சுண்டு விரல் மட்டும் குறையாமல் தருகிறேன்னு அர்த்தம். நான் சுண்டு விரல் குறையாமல் தருகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன், சுண்டு விரல ஏதானும் கொஞ்சம் குறைஞ்சுதான் சொல்லுங்கன்னா. பார்த்தா ஒன்றும் பேச முடியாதுன்னு திரும்பி போயிட்டா. அப்படி ஒரு வாக்கு சாதுரியம், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயின். இந்த நாகப்பட்டினத்திலே போறார், போகும்பொழுது அழகா அந்த கப்பல்ல போகும்பொழுது கப்பல்ல அந்த சொந்தக்காரர் பாண்டியா அவங்க கிட்ட அழகா ஒரு பாதி பாக்க கொடுக்கிற, கொட்டை பாக்க பாதியா வெட்டி அவன் கேக்குற, இது என்னதுக்கு, இல்லப்பா எனக்கு சும்மா போகிறது மனசு ஒப்புத்துக்கல, ஒரு பாதி பாக்க நான் கூலியாதுறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னுட்டான். சரின்னுட்டு அவனும் சந்தோஷமா. உடனே சொன்னார், கப்பலில் பாதிப்பாக்கு என்னுடையதுன்னு எழுதி கொடுப்பார். அவன்கிட்ட இதான பைத்தியகார்த்தனமா இருக்கு, இல்ல இல்ல பாதிப்பாக்கு உனக்கு பாதிப்பாக்கு எனக்கு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், கப்பலில் பாதிப்பாக்கு என்னுடையதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுங்க, அவனு ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தான். கரெக்டா கப்பல் கரை வந்தது. வேலைக்காரர்களை பார்த்து திருமங்கம் என்ன சொன்னார், கப்பல்ல என்னெல்லாம் இருக்கோ சரி பாதியா பிரிச்சு என் பக்கம் வையின்னுட்டார். அவன் பதறிட்டான், என்னது, நீ தானே எழுதி கொடுத்துருக்க கப்பலில் பாதிப்பாக்கு என்னுடையதுன்னு. உடனே அவன் மீதி பாதுக்க கொடுத்தான். இது யார் சொன்னா, பாக்குன்னா பங்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு, பாதி பங்கை கொண்டான்ட்டான். அவன் வழக்கு கொடுத்தான். கடைசியில் அவன் சொல்லிட்டாப்பா, நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, இவரை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு, ஏமாத்தாத பாதி பங்கை கொடுத்துருன்னுட்டான். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெழுத்து. அவனும் பார்த்தான், சரி ஏதோ பிராரப்த கர்ம இவருக்கு தண்டம் அழ வேண்டியதுன்னு கொடுத்தான். ஆனா அவனுக்கெல்லாம் புண்ணியம் தான் கிடைச்சது. ஏன்னா இது காரணம் கொண்டு இன்னைக்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதன் நன்னா தான் இருக்க. ஸ்ரீரங்கத்தை நீங்க அந்த தொடர மதில்கள் எல்லாம், இத்தனை மதில்கள் ஜம்முன்னு நிக்கிறது பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு கல்லும் திருமங்கை மன்னன் பேர் வீசும். திருமங்கை மன்னன் தான் ராப்பத்து பகல் பத்து உச்சம். அப்ப கூட திருமங்கை மன்னன் மடல் எழுதினார் திருநறையூர் பெருமாளுக்கு, சிறிய திருமடல் பெரிய திருமடல். ரங்கனுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி, பொறாமையில ஏன்பா எனக்கு ஒரு கடிதாசி எழுதப்படாதா அப்படின்னாராம். உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், மதில் உமக்கு மடல் அவருக்குன்னு, உனக்கு மதில் தான் கடிதாசி தான் உனக்கு கிடையாது, அதெல்லாம் திருநறையூராருக்கு மட்டும்தான். அப்படி ஒரு வாக்கு சாதுரியம் மிகுந்த ஒரு ஆழ்வார், பாகவதாரிடத்துல பரம பக்தி கொண்ட ஒரு ஆழ்வார், ததியாராதனம் பண்ணார். அதான் நானே தான் ஆயிடுகிற எல்லே இளங்களையே இன்னம் உறங்குதியோ தில்லங்களேன்மின் நங்கை நீர் போதருகின்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவார். திருமங்கையம்மன் பெருமாளை யானைமே வர்ணிக்கிறார், என்னானை என்னப்பன் என் நெஞ்சில் உளானே அப்படின்றார். திருவேங்கடமுடையான யானைன்னு வர்ணிக்கிறார். பெரியவாக்கு வியாக்கியானம் பண்ற பெருமாளும் யானையும் ஒண்ணு. இந்த ஆண் யானையை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு பெண் யானையை கழுத்துல கட்டி வச்சுட்டு முன்னாடி குழி தோண்டி மேல மூடி வச்சிருவான். இந்த பெண் யானை பிளிறதுல ஆஹா அப்படின்னு குஷியா வந்து பள்ளத்தை விழுமா ஆண் யானையை பிடிச்சுடலாம். அந்த மாதிரி பெருமாளை பிடிக்கிறதுக்கு அலர்மேல் மங்காவையோ பெருந்தேவியையோ ரங்கநாயகியோ பிடிச்சா அழகா திருப்பதி பெருமாள் வரதராஜன் ரங்கராஜனை பிடிச்சுடலாம். யானையும் பெருமாளும் ஒண்ணுன்றதுக்கு இது ஒரு பொருத்தம். அதே மாதிரி யானையை கற்ற சங்கிலி இருக்கணும், அது மனுஷா தூக்க முடியாது. யானையே தூக்கிட்டு வரும், எங்க போனாலும் தூக்கிட்டு போகும். ஆ கொண்டா அப்படின்னு அவன் பாகன் உடனே கஷ்டப்பட்டு அதுவே எடுத்து கொடுக்கும், உடனே அவன் கட்டுவான், இதுவே தூக்கிட்டு போகும் வேற அந்த சங்கிலியை. அந்த மாதிரி பெருமாளை கட்டக்கூடிய பக்தின்ற சங்கிலிய அவனே கொடுத்தாலொழிய நம்மாலே தூக்க முடியாது. பெருமாளும் யானையும் உண்டு. அதுக்கப்புறமா யானை மேல ஏறணும்னா அதுவே குனிஞ்சு காலை காட்டி நம்மளை ஏத்திண்டா தான் உண்டு. அந்த மாதிரி பெருமாளுடைய வைகுந்தம் போனோம்னா அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதின்னு அவனே நம்மளை கைபிடிச்சு அழிச்சுட்டு போனாலுடைய நம்முடைய சேபலத்தினால வைகுந்தம் போகணும். அதனால யானையும் பெருமாளும் உண்டு. யானைக்கு ஆகாரம் கொடுத்தோம்னா அது கீழே விழும், அது நிறைய ஜீவராசிகள் எல்லாம் சாப்பிடும். அந்த மாதிரி பெருமாள் கோவில் அம்சையெல்லாம் நடக்கும், அதை நம்பிண்டே பல பக்தர்கள் அவ குடும்பம் எல்லாம் ஜீவிக்கும். அதனால யானையும் பெருமாளும் உண்டு. அத்தனை விசேஷம், யானை பாகன் சொல்றபடிதான் கேட்கும், வேற யார் சொன்னாலும் கேட்காது. அந்த மாதிரி பெருமாளும் பக்தர்கள் இத்த வழக்கா இருக்கான். திருமழிசி ஆழ்வார் நீ கிடக்க வேண்டாம்னா கிளம்பிடுறார், நீ கிடக்க வேண்டும்னா படுத்துக்கிறார். அப்ப பெருமாள் பக்தனிட்ட வழக்கா இருக்கார், யானை பாகனிட்ட வழக்கா இருக்கார். அதனால யானையும் பெருமாளும் உண்டு. இத்தனை லைனா சொல்லிட்டே போறார். யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன். பெருமாள் பூமியில அவதாரங்கள் எடுத்துட்டு வந்தாலும் பிரயோஜனமா இருக்கான். அவதாரத்தை முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப ராமாயண அவதார காலத்தை நம்ம இல்ல, ஆனாலும் இன்னைக்கும் ராமாயணம் நமக்கு அனுகிரகம் பண்றதுனால யானையும் பெருமாளும் உண்டு. இத்தனை பொருத்தம் சொல்றான். அப்படிப்பட்ட யானை என்னானை என்னப்பன் என் நெஞ்சிலுளானே நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. ரொம்ப அழகா இருக்கும். திருப்பதி பெருமாள் செஞ்சிறார் நாயிடா நானு. இந்த கார்த்திகை மாசம் நாய் பார்த்து அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த நாய் வந்து ஒரு இடத்துல இருக்காது, ஒன்று திருநாய் எல்லாம் அவன் வீட்டு நாய் கூட நம்ம பிடிச்சி கட்டி போடுறதுனால இருக்கு, இல்லாட்டி அது பாட்டு அலைஞ்சிட்டு தான் இருக்கும். நாயுடைய சுபாவம் வாழை ஆட்டிட்டு போகும். அப்ப இந்த நாய் என்ன பண்ணுவோம், அப்படி அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில ஏதான ஒரு கோவில் வாசல்ல அப்பாடான்னு படுத்துக்குமா. அந்த மாதிரி மலையப்பா நாய் மாதிரி எங்கெல்லாமோ சுத்தின் இருந்த ஸ்ரீ ஸ்ரீயா அலைஞ்சிட்டு இருந்தேன், தெரியோ தெரியாமலோ திருப்பதி வந்துட்டேன் நல்கி ஆளெண்ணை கொண்டு அருளே. ஏதோ தெரியாம திருப்பதி வந்துட்டேன் நீ கிருப பண்ணுன்னு சொன்ன ஒரு ஆழ்வா. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தே. தாய் தந்தை தாரம் கிளை மக்கள்னு பெரிய நோயில ஒழிஞ்சு போனவன் தான் நானு. ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள். ஊம கண்ட கணா மாதிரி வாழ்க்கையில நாளெல்லாம் போயிடுதேப்பா. ஒரு ஊம கணா கண்டானா என்னன்னு அவனுக்கு சொல்ல முடியாதுன்னு. அந்த மாதிரி இவ்வளவு நாள் வாழ்ந்தோம், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்ணேன்னா திரு திரு முழிக்கணும். பெருசா சாதிச்சிடும் சொல்ல முடியல. ஒவ்வொரு காலத்துல என்னென்ன ஆசையோ என்னென்ன சரீரத்துக்கு தேவையோ அதை வச்சுன்னு ஓடி நிற்குமே ஒழிய. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், தெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். ரொம்ப அழகான வார்த்தை. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பல ஆசைகள் பல தவறுகள் பண்ணிடணும். பெரியவாள் ஆனவன கால் கட்டு போட்டுருவா, அப்புறம் ஆட்டுக்காரருக்கு சமைச்சு போடுறது, அப்புறமா பெற்றுக்கிறதுக்கு சமைச்சு போடுறது, அப்புறம் அவ அழுக்கு துணியை துவைக்கிறது. புருஷாளா இருந்தா தனக்கு மட்டும் சம்பாதிக்கலாம், குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது. அப்புறமா சொந்தக்காரா கல்யாணம் காட்சி. பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானி. ஆத்மாவுக்கு என்று சம்பாதிக்கிறதே நான் ஒரு மேனியும் பொழுது வண்ணமா சரீரம் தேஞ்சுட்டே இருக்கே பிரபோ ரட்சிக்கணும் அப்படின்னு கதறின ஒரு ஆழ்வார். அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, அப்பா நீ வா, நீ வந்தா பெருமாளே பயந்து வந்து கிருபை பண்ணுவ, பெருமாள் கொஞ்ச நேரம் கதவு திறக்க லேட் ஆயிடுச்சுன்னா கழுத்துல கத்தி வச்சு எழுப்பக்கூடிய பலம் உனக்கு உண்டு. என்ன ஓய் நாளா வேற பெருமாளை மாத்திட்டு போறேன்னு சொல்லி பயமுறுத்தி பெருமாள் கதவை திறக்க வைக்கக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. சரியா பார்த்தோம்னா சொன்னடிப்படி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்லாம் ஆண்டாள் காலத்துக்கு அப்புறமா வந்த ஆழ்வார்கள் தான். இவெல்லாம் ஆண்டாள் காலத்துக்கு அப்புறமா தான். ஆனாலும் பின்னாடி வரக்கூடிய ஆழ்வார்களை முன்னாடியே தெரிஞ்சுட்டு ஆண்டாள் விஜயதிருஷ்டியில பார்த்து பேசினா அப்படின்னு பெரியவாளுடைய அனுபவம். அத்தனை விசேஷமான ஒரு பாசுரம், எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லந்தழையன் மின் நங்கை நீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிகும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோர் எம்பாவார். திருமங்கை ஆழ்வார் பரமபதி சேடம் திருக்குறுங்குடி ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருவரசு, குலசேகர ஆழ்வார் திருவரசு மன்னார்கோவில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கு, பெரியாழ்வாருடைய திருவரசு திருமாலிரஞ்சோலை கள்ளழகர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கள்ளழகர் கோவில் சைடில் ஒரு ரோடு நேரம் பழமுதிர்ச்சோலை போகும், அந்த ரோடில் நுழைஞ்ச உடனே லெப்ட் சைடில் பெரியாழ்வார் திருவரசு அவருடைய சமாதி, அங்கே தான் அவர் பரமபதிச்சார். நம்ம ஆழ்வார் திருவரசு தான் ஆழ்வார் திருநகரி, பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் எங்கன்னு தெரியல, திருமழிசை ஆழ்வார் அன்னைக்கே சொன்னால் கும்பகோணத்தில் இருக்கு அவருடைய திருவரசு. மதுரகவி ஆழ்வார் தெரியல, மதுரகவி ஆழ்வார் வம்சத்தார் இன்னைக்கும் இருக்கா, அவளுக்கெல்லாம் ஆழ்வாசனில எல்லாருமே அவளை கைங்கரியம் உண்டு, அண்ணாவிய இங்காருன்னு இட்னூண்டு இருப்பார். அனக்கணீர்னு வரும் அந்த பாசுரங்கள் சொல்றதை கேட்கணும். 75 வயசு குரலை பார்த்தா 25 வயசு ஆறு மாதிரி கணீர்னு பேசுவார் அவர். அவள் தம்பிலாம் அப்படி ஒரு கைங்கரியம் பண்றதா. குலசேகர ஆழ்வார் சொன்னேன், பெரிய ஆழ்வார் சொன்னேன், நம்ம ஆழ்வார் சொன்னேன், திருமங்கை ஆழ்வார் தான் ஆச்சரியமா, திருப்பான ஆழ்வார் ஆண்டாள் ரங்கனுக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டா, அதனால அவளுக்கு திருவரசுன்றதே கிடையாது. பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் கிடையாது. திருமழிசி ஆழ்வாருக்கு கும்பகோணம், நம்மாழ்வார்க்கு ஆழ்வார் மகளி, மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியல, எங்கேயோ வடநாடுன்னு சொல்றா, ஆனா மதுரகவி ஆழ்வார் வம்சத்தாருக்கே அவருடைய திருவரசு எங்கன்னு தெரியல. குலசேகர ஆழ்வார் ஆச்சரியமாக ஜோரா நம்ம மன்னார் கோவில் அம்பாசமுத்திரம் பக்கத்துல, தொண்டடிப்புடைய ஆழ்வார் சில பேர் ஸ்ரீரங்கமே சொல்லிட்டு இருக்கா, ஏன்னா ஸ்ரீரங்கத்தை விட எங்கேயுமே போகல, ஆனா எங்க திருவரசுன்னு கரெக்டா மற்ற ஆள் மாதிரி சொல்ல முடியல அவருக்கு, அவர் ரங்கநாதன் ஐக்கியமாயிட்டார் அப்படின்ற மாதிரியும் காண கிடைக்கிறது. தொண்டடிப்புடைய ஆழ்வாரோடது திருப்பான ஆழ்வார் ஆண்டா பெருமாளோட கலந்துட்டார்கள். திருமங்கை ஆழ்வார் திருக்குறுங்குடி, திருக்குறுங்குடி எப்பயாவது ஆயுத பூஜை சமயத்துல போங்க, போய் பார்க்கணும், ஆயுத பூஜைக்கு தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பெரிய வீரன், ஈட்டி பெரிய வாள்லாம் வச்சுட்டு இருந்தா, அதெல்லாம் கடைசியில அவர் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயருக்கு தான் சமர்ப்பணம் பண்ணார். ஆயுத பூஜைக்கு மட்டும் வெள்ளை எடுத்து வச்சு பூஜை பண்ணுவார், அன்னைக்கு மட்டும்தான் திருமங்கை ஆழ்வாருடைய ஆயுதங்களை நீங்க சேவிக்க முடியும். கத்தி உங்களை பிரிச்சு அடி என் தொட்டு தூக்கியிருக்கேன், இவ்வளவு பிரிச்சு இருக்கு அந்த கத்தி, அப்புறம் ஹாண்டில் தனியா, நான் சொல்ற கத்தியோட சைஸ் மட்டும் இவ்வளவு பிரிச்சு, சரியா ஐயனார் கையில இருக்க கத்தியோட பிரிச்சா இருக்கும், இத்தனை பெரிய கத்தி, அதுக்கப்புறம் ஹாண்டில், அதை எடுத்து அப்படி சீவினம்னா ஒரே சீவில 10 பேர் தலையை விட்டலாம். அவ சொல்ல அதை விட பெருசா ஒண்ணு உண்டா, அது பின்னமா எடுத்துன்னா அது நம்ம ரெண்டு கையில அப்படி தூக்கின்னு போனோம், அது ஒத்த கையில எடுத்து அவர் சண்டை போட்டிருக்காருன்னா அப்ப திருமங்கை ஆழ்வார் எப்படி பலமானா இருந்திருப்பார். ஆச்சரியம், திருமங்கை ஆழ்வார் அந்த கடைசி திருக்குறுங்குடி பாசுரங்கள் சம்சாரத்தினுடைய துக்கத்தை அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். இருபாடு கொல்லி இரும்பே போல் அப்படின்ற ரெண்டு பக்கம் கொல்லி கட்டை எரியறது, நடுல ஒரு எறும்பு மாட்டின்றா, என்ன பாடோ அது போலே சம்சாரம், வேண்டாண்டா சாமி காப்பாத்துன்ற, பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போலே. இந்த சில கிராமத்து வீடுகள்லாம் பார்த்தோம்னா மேல சரசரன் பாம்பு ஓடும், திடீர்னு பார்த்தா நம்ம தலைக்கு மேலேயே பாம்பு இப்படி தொங்கி புஷ் புஷ்ன்னு சீருமா, இந்த சம்சாரம் அப்படிதான் இருக்கான். பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல, ஒரு நாளை போல எழுந்தோம் நிம்மதியா பொழுது போச்சுன்னு இருக்கா, எப்பாடான்னு எழுந்தா ஒண்ணு பைப்ல தண்ணி வராது, இல்லாட்டி மோட்டர் ப்ராப்ளம் ஆயிடும், இல்லாட்டி ஊர் முழுக்க தண்ணியா வந்துடும், எல்லாம் சரியா இருந்தா நம்ம டயர்ட் ஆயிடுவோம், இல்லாட்டி கூட இருக்கா யாருக்கா உடம்பு சரியில்லாம போயிடும். ஒரு நாளை போல டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், நம்ம பகவன் நாமத்தை ஜபிக்கிறோமோ இல்ல டென்ஷனை நன்னா ஜபிக்கிறோம், ஏதான ஒரு டென்ஷன். ஆற்றங்கரை வாழ் மரமே போல் அஞ்சுகின்றேன், ரொம்ப அழகா வர்ணிக்கிற, இந்த ஆத்தங்கரையில ஒரு மரம் இருக்குன்னா அது ஒரு டென்ஷனா இருக்குமா, இந்த ஆத்தங்கரையில மரம் இருந்ததுன்னா தண்ணி அதிகமாக அதிகமாக மணல் அடிச்சுட்டு போகுமோன்னு, அப்ப அந்த வேரோட பிடிமானம் போகுமா, இது கஷ்டப்பட்டு எதையானும் பிடிச்சு நிக்கலாமான்னு ட்ரை பண்ணுமா, அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்துல வெள்ள இந்த கால வெள்ளத்துல எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பிடிச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா முடியல. ஆற்றங்கரை வாழ் மரமே போல் அஞ்சு கிஞ்சு. ரொம்ப அழகா இருக்கு. பத்து பாசம் கேட்டோம்னா அடுத்த நாள் சன்னியாசம் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிடுவோம், யாருமே வேண்டாம்னு தோணி போயிடும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவா. இப்படி ஆண்டாள் பத்து பாசுரத்துல பதினோரு ஆழ்வார்களை கூட்டிட்டு போறா, எல்லாரையும் கூட்டிட்டு போறா. அழகா திருமுக்குளத்தை குளிச்சுட்டு இதுவரைக்கும் குளிக்க போற பாசுரங்கள், திருப்பாவை ரெண்டா பிரிச்சுக்கணும், இதுவரைக்கும் குளிக்கிறதுக்கு போற பாசுரங்கள், அடுத்த பாசுரத்துல இருந்து குளிச்சுட்டு பாடுற பாசுரங்கள். இதுவரைக்கும் எல்லாம் திருமுக்குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தோழிகளை எழுப்பிண்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு திருமுக்குளம் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க, பார்க்க நிறைய இடம் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வாசல்லையே ஆச்சரியமா பெரியாழ்வாருடைய திருமாளிகை உண்டு, பெரியாழ்வாருக்கு சகோதரர் உண்டு, அவருடைய வம்சத்தார் இன்னைக்கு இருக்கா வேதப்பிரான் பக்தர்னு, அவ கோவில் எல்லாம் கூட இன்னைக்கு அவளுக்கு கைங்கரியம் உண்டு. இன்னைக்கும் ஆண்டாள் மார்கழி மாச ஆரம்பத்துல மணிப்பருப்புன்னு ஒரு சீதனம் கொடுப்பா, பொன் வீட்டு சீரா பச்சை பரத்துகள்னு பேரு. அந்த அக்கம் பக்கத்துல கிராமத்துல இருக்க விவசாயிகள்லாம் அவளுடைய தோட்டத்துல அந்த நிலத்துல விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு வருவா, அது ஆத்து திணையில அப்படியே பரத்தி வைப்பா, பச்சை பரத்துதல்னு பேரு. அது பாக்கிறதுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு ஆண்டாளும் ரங்கமன்னாருமா அவ வாசல் வரைக்கும் வருவா. அப்ப வாசல மணிபருப்புன்னு ஒண்ணு பண்ணுவா, சரட்டி பால் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு திருப்பியும் ரெண்டு பேரும். இன்னி வரைக்கும் ஆண்டாள் பெண் வீட்டு சீதனத்துக்கு வந்துட்டே இருக்கா, வெக்கம் இல்லாம ரங்கமன்னாரும் வந்துட்டு இருக்காரு, ஊரோட மாப்பிள்ளையா இருந்துட்டு. அவ ஆத்துக்கு நீங்க போனேன்னா பெரியாழ்வார் பூஜை பண்ண சால கிராமம், அவர் பூஜை பண்ண விக்கிரகம் எல்லாம் உண்டு, பெரியாழ்வார் பாதுகை உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா மறக்காம பார்த்துருக்கோம், வேதப்பிரான் பக்தர்னு கோவிலுக்கு நுழையிறது, ரங்கமன்னார் கோவில் நுழையிறது மாதிரி இடதுகை பக்கத்துல சாதாரணமா தான் வீடு, அந்த ரோ ஹவுசஸ் தான், அந்த அக்ரஹார வீடுகள் தான். போனெல்லாம் நன்னா சேவிக்கலாம். இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் உள்ள நுழைஞ்சோம்னா முக்கிய நுழைஞ்சோம்னா ரங்கமன்னார் கோவில் எல்லாம் உள்ள நுழைஞ்சோம்னா முதல்ல லெப்ட் சைட்ல பார்த்தா லட்சுமி நாராயண பெருமான் ஒரு பெருசா இருப்பார் இடதுகை பக்கத்துல, நேரம் உள்ள போனா நரசிம்மர் இருப்பார், சைட்ல போனோம் லட்சுமி நரசிம்ம நாராயணர், அதுக்கப்புறம் தான் மேலே ஏறிதான் ஆண்டாள் கோவிலுக்குள்ள போனோம். இந்த லட்சுமி நரசிம்மரை வந்து லட்சுமி நாராயணர் ஆண்டாளுக்கு சீதனமாக கொடுத்த பெருமாள் பெரியாழ்வார், ரொம்ப அழகு. ஆண்டாளுடைய அந்த துளசி நந்தவனம் எல்லாம் இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஸ்ரீவல்லிபுத்தூர் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் நிறைய இருக்கு, எப்பயாவது போனா என்னையும் கூட்டு போங்க, எல்லாத்தையும் காட்டுவேன் சமத்தா. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆச்சரியம். அதனால இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டாள் அவாத்துல தான் அங்கேருந்து தான் டெய்லி போயிட்டு போயிட்டு வர, அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஜனவரி 20ஆம் தேதி தான் ஆச்சரியமா கும்பாபிஷேகம், தங்க விமான கும்பாபிஷேகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நடக்க போறது. முடிஞ்சா கட்டாயம் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆயுசுல ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி ஒரு இடம் உண்டா, ஆண்டாள் பிருந்தாவனமாகவே பாவிச்ச ஒரு இடம், அங்கே நடந்து போனோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீய ஆச்சரியமா அவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கா, ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரி கரெக்டா வர. அப்ப அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் திருமுக்குளத்துக்கு போகிற வரைக்குமான பாசுரங்கள் இந்த 15 பாசுரங்கள். இந்த 15 பாசுரம் குளிக்காம பல்தேக்காம சொல்லணும் சரியா, இனிமேல் வர பாசுரங்கள் குளிச்சுட்டு சொல்லணும். அழகா போய் திருமுக்குளத்துக்கு போய் குளிச்சுட்டு அழகா வடபத்திரசாயி கோவில் வாசலுக்கு வர, கோவில் வாசல்ல பார்த்தா காவல்காரன் உள்ளே விடமாட்டேங்கிறான். எல்லாருக்குமே இந்த திருப்பதி போனா இந்த ஜரகண்டி சொல்றவா மேல ஒரு கோபம் வரும் பாருங்கோ, என்னமோ நம்ம புண்ணியாத்மா மாதிரியும் அவள்லாம் பாவப்பட்டவர்கள் மாதிரியுமே ரொம்ப ஒரு கோபம் அப்படி வரும். ஆனா அவர்கள்லாம் பாக்யவான்கள், பகவத் கைங்கரியம் பண்றான். நம்ம எல்லாம் வருஷத்துல ஒரு நாள் போறோம் திருப்பதிக்கு, ஆனா அவளுக்கெல்லாம் படி அளக்கிறதே பெருமாள் தான். இந்த கோவில்ல கைங்கரியம் பண்றதா பரமபாக்கியமா. சுவாமி நம்மாழ்வார் திருவனந்தபுரம் மகிமையை சொல்லும் போது சொல்றார், 1,00,000 கோடி பெருமாள் ரொம்ப அழகா சொல்றார், கடைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே என்றார். திருவனந்தபுரத்துல போய் எப்பயோ திருவனந்தபுரம் போனா இந்த நிறைய பேர் பிரிக்கின் இருப்பா, அவள சம்பளத்துக்கு வேலை செய்யறவா தான், அவர்களிடம் தொடப்பத்தை வாங்கி கொஞ்சம் பெருக்குங்க. திருவனந்தபுரம் போனா பிடிக்கணும், ஒவ்வொரு திவ்ய தேசத்துல என்னென்ன பண்ணணும்னு உண்டு. திருவனந்தபுரம் போனா தொடப்பத்தை கொண்டு அந்த கோவிலை பெருக்கணும். கடைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே, அப்படியே அங்க பெருக்கினா மோட்சமா, பெருக்கினா பாவத்தை களைஞ்சுடலாம், கடுவினை களையலாமே. இந்த வீட்டுல குப்பையை பெருக்கி வெளில போடுற மாதிரி திருவனந்தபுரம் பத்மநாபன் கோவில போய் பெருக்கணும்னா பிராரப்த கர்மா அப்படி பெருக்கி அப்படி குப்பை மாதிரி வெளில போட்டு வந்துடலாம், அவளையே படம் கஷ்டப்பட்டு அனுபவிக்க வேண்டாம். அந்த மாதிரி ஜோரா. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவ அந்த கைங்கரியம் பண்றா பாருங்க, அவளுக்கு பாக்கியம். அதுல திருவனந்தபுரத்தை அந்த கைங்கரியம் பண்ணுவ ஸ்திரீகள்லாம் சமயத்தை வேண்டும் பண்ண பெருமாள் வந்துட்டு இருப்பார் பின்னாடி, அதுக்குள்ள யாராவது குப்பை போட்டுருப்பான்னு சொல்லி இந்த தொடப்பத்தை எப்படி வச்சிருப்பா பின்னாடி, பெருமாள் பின்னாடி வந்துட்டு இருப்பான் தொடப்பத்தி இப்படி 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 ஆடிட்டே போவான். முதல் தடவை பாதுடு ஜென்மால பிராமணால பிறக்கப்படாது, திருவனந்தபுரத்துல பதினாவது முன்னாடி பெருக்கிற ஆளா போகணும்னு நினைச்சேன். ஜம்முனு அப்படி பெருக்கின்றே போவா, அதுக்கப்புறம் அவளே விளக்கு எடுத்துட்டு வருவா பத்மநாபருக்கு. என்ன பாக்கியம் நினைச்சு பாரு, நமக்கெல்லாம் குழப்புக்கு எங்கேயோ யார்கிட்டயோ செலாம் போட்டு இருக்கும், சைன் போட்டு இருக்கும், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கும். பாவம் போறதுக்கு திவ்ய தேசம் போறோம், அவளுக்கு சோத்துக்கே திவ்ய தேசம் தான் வரும். சம்பளம் கொடுக்கறது படி இழக்கிறது யாரானா பத்மநாபன். லீவு போட்டான் யாரா கேள்வி கேட்பானா பத்மநாபன் கேள்வி கேட்பான். பாக்கியமாச்சு, கோவில்ல கைங்கரியம் பண்றவாள் ஒவ்வொரு நாளும் தப்பா நினைச்சுடாதீங்க. மற்றெல்லாம் எம்பிஏ படிச்சுடலாம், பிஎஸ்சி படிச்சுடலாம், கோடி ரூபாய் சம்பாத்தியம் வாங்க, அமெரிக்கா போய் கிரீன் கார்டு எல்லாம் வாங்குறத விஷயமே இல்லை. ஏதான கோவில்ல மட்டும் கைங்கறி நீங்க சம்பாதிச்சிருங்கோ சத்தியமா நடக்காது. அவன் கிருப பண்ணால் ஒழிய கோவில்ல கைங்கரியம் கிடைக்காது. அவன் கிருப பண்ணும், மற்ற எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சும். ஒரு விஷயமே இல்லை, கொஞ்சம் மார்க் வாங்கி ஒரு அஞ்சாறு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, நல்ல பணம் சம்பாதிச்சிடும். கோவில்ல பெருமாளை தொட்டு அலங்காரம், ரங்கராஜனுக்கு அலங்காரம் பண்றான்னா பார்க்கிற நமக்கே இப்படி மீனிச்சிருக்கிறது தொடர்வாளுக்கு எப்படி இருக்கும். திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர் அழகன், அவன் ஆரத்தி காதுமே ஐயோன்னு இருக்கும். அவனை தொட்டு இப்படி அழகா போன்றான். திருப்பதி பெருமாள் ஜீயரோட குலசேகரன் படிக்கிட்ட நின்று சேவிச்சாலே மனசு உருகிறதுனா உள்ள தொட்டு திருமஞ்சனம் பண்ணி அவருக்கு அழகா பீதாம்பரத்தை மடிச்சு சிலிச்சு ஒரு சொருகு சொருகா இடுப்புலன்னா என்ன பாக்கியம். அதனாலதான் குலசேகராஜர் புலம்பரார் பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெறுவன் ஆவேனே. திருப்பதி பெருமாளுக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுப்பா, கொடுத்த உடனே பொன்பட்டில் அப்படின்னு பணிக்கம்னு பேர் இருக்கு. பணிக்கம்னா ஒண்ணும் இல்லை, இந்த வேர்ல்டு கப் எல்லாம் கொடுக்குறா பாருங்க, இந்த கிரிக்கெட்லாம் வேர்ல்டு கப் இதெல்லாம் கொடுக்குறா பாருங்க. அதனால அது பெருமாள் துப்புறதுக்கு வச்சுருக்க ஒரு சாதனம், அந்த கப்பு இப்படி இருக்கும் அழகா. அது போய் இப்படி வச்சுப்பா, ராஜாக்கள்லாம் தாம்பூலம் போட்டு அவ துப்புறதுக்கு போட்டு பக்கத்து ஒரு ஆள் நிற்பா. திருப்பதி பெருமாளுக்கு அந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்துட்டு அழகா ஜோரா அப்படி பனிக்கட்டை நீட்டுறதுக்கு ஒரு பட்டர் உண்டு. குலசேகராஜா சொல்றா அப்படி பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆகேனே, எனக்கு அப்படி ஒரு கைங்கரியம் கிடைக்கணும். மலையப்ப சுவாமிக்கு பொன்பட்டில் அப்படி கொடுக்கற மாதிரி ஒரு கைங்கரியம். கைங்கரியம் கோட்டி ஜென்ம சுகிருதம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நான். அம்மாவிடா சொல்ற கைங்கரியம் பண்ணணும் சரீரத்துல, ஓடி ஓடி எல்லாருக்கும் உழைக்கணும், நமக்காக உழைக்கிறோம், பந்துக்களுக்காக உழைக்கிறோம், தெரிஞ்சவாளுக்காக உழைக்கணும். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதாவது உபயோகப்படுத்திக்கிறா. நிறைய பேர் சொல்வா கல்யாணத்துக்கு முதல் நாளே நீ வந்துரு, நீ தான் எனக்கு வலது கைங்கா, நீ நன்னா வேலை பண்ணுவேன்னு அர்த்தம். ஒன்ன மாதிரி இழுத்து போட்டு வேலை நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், ஆனா உண்மைதான். அந்த மாதிரி இழுத்து போட்டு வேலை பண்ண யாராலையும் முடியாது, அவளுக்கு காரியம் ஆகணும். ஆனா கோவில்ல கைங்கரியம்ன்றதுன்னா கோட்டி ஜென்ம சுகிருத்தம். துவாரகாதீசனை தொடணும்னா விளையாட்டா சக்குபாய் பாண்டரங்கனுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் சொன்னான், வஸ்திரம் எல்லாத்த வச்சு போட்டு பேர்பட்ட கைங்கரியம் தெரியுமா. நம்ம திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜனுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ண பெருமாளுக்கு மேற்குமேன்னு. நான் போன தடவை பிருந்தாவனம் போயிருந்த பர்சானா போனேன், பர்சானால அங்க ரொம்ப வேர்க்கும் சூடு ஜாஸ்தி. அப்ப மேல ஒரு பங்கான்னு சொல்லுவா, பங்கானா ஃபேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல அப்படின்னா அழகா ஒரு துணி மாதிரி கட்டி விட்டு கீழே ஃபில்ஸ் வச்சிருப்பா, அது கயிறு இப்படி வெள்ள வரும் இப்படி இழுப்பா, அது அப்படி ஆடி காத்து கொடுக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல ராஜாக்களுக்கு அவளுடைய சயனாரில் அப்படி வச்சு விட்டு வெளியில ஒரு அடிமை உட்காந்து இப்படி இழுத்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பங்கா பாங்கே பிஹாரி கோவில் நம்ம கோவில்கள்ல பார்க்க முடியல, பாங்கே பிஹாரி கோவில்ல உண்டு. அதுக்கப்புறம் பர்சானா சில சில இடங்களில் மட்டும் இந்த பங்கா நார்த் இந்தியாவில் இருக்கு, சவுத் இந்தியாவில் நிறைய நான் பார்த்ததில்லை. அப்ப அந்த பங்கா நான் பார்க்கறேன், ஒருத்தர் அங்கஹீனம் உடையவர், ஒருத்தர் கால் சுமி கிடக்கு, ஒருத்தர் கை நோண்டு இருக்கு, அதை பிடிச்சி நம்ம இப்படி இப்படி இருக்கிறார். நம்ம கை கால் நல்லா இருக்கு, ஆனா கோவில்ல கைங்கரியம் பண்ணணும்னு தோணல, அவர் கையை இவ்வளவுதான் இருக்கு, ஃபுல்லா வளரவே இல்லை நோண்டு, அந்த கையை பிடிச்சி இப்படி இப்படி இப்படின்னு ராதிகா ராணிக்கு காற்று வீசின்னு இருக்க கைங்கரியம். சரீரத்தினால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம், நன்னா சாப்பிடுறோம், நன்னா தூங்குறோம், நன்னா உடம்ப அலங்காரம் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் பிரயோஜனமா. பகவத் கைங்கரியம், கைங்கரியம் பண்ணாத சரீரத்தினால என்ன பிரயோஜனம். அதனால கைங்கரியம் பண்றவா பரம பாக்கியவான்கள், ஒரு நாளும் அவளிடத்துல அபச்சாரம் பண்ணாதீங்க. ஒரு நாள் அபச்சாரம் பண்ணக்கூடாது, நம்ம சொல்லுவோம் பட்டர் ஒன்னும் சரியில்லை, பத்து ரூபா போட்டா அடிய காமிக்கிறார், பத்து ரூபா போடலன்னா கண்டுக்கிறது இல்லை. எத்தனை இடங்கள் போறேன், ரோட்ல போகும்போது எவ்வளவு அசிங்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கவனிக்கிறாளா? உங்க லட்சியம் என்னமோ அதை நோக்கி போயிட்டு இருக்க, கோவில்ல போனா மட்டும் எல்லாம் கவனிக்கும், பெருமாளை மட்டும் கவனிக்கிறது இல்லை. பெருமாள் கஷ்டப்பட்டு ஆரத்தி காட்டா அப்பதான் கண்ணை மூடி கை கூப்பிப்போம், அப்பதான் நல்லா கண்ணை திறந்து சுவாமியை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த ரூபத்தை ஹிருதயத்துல வச்சுட்டு கிரகத்துக்கு வந்துட்டு அப்பப்ப அதையே நினைச்சு நினைச்சு ஸ்மரணைவ சுகம், அதுக்குதான் எல்லாம் பண்றது. அதனால கைங்கரியம் பண்றவாள் ஒரு நாளும் திருப்பதியில எனக்கும் ஒருத்தருக்கும் ஒரு வாக்குவாதமே வந்தது. கோஷ்டிக்கு நான் நின்று இருக்கேன், நான் ஒரு 30 பிராமணா நிக்கிறோம், அதோட நான் கோஷ்டிக்கு போகிறதே விட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன். 3000 பாமர ஜனங்களோட கோஷ்டிக்கு போயிடலாம், இடிச்சு பிடிச்சுன்னு கூட பெருமாள் அண்ணா சேவிச்சலாம். 30 பிராமணால ஒரு இடத்துல நிக்கிறது போல ஒரு கஷ்டமான காரியம் லோகத்துல சத்தியமா எதுவும் கிடையாது. இந்த கூட்டத்தை ஒண்ணு சேர்க்கறது போல ஒரு இந்த 3rd World War, 4th World War பெரிய காரியம் பிராமணால ஒன்னா சேர்க்கிறது. இந்த கூட்டம் தானா சேர்ந்தாதான் உண்டு, இருக்கிறது 1%. அதுல அம்மா வடகல தென்கல வடமா வாத்திமா பிரகசரணம் நமக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்கிறது. எதுக்குதான் இப்படி கடைசியில் இவாளே தலையில மண்ண போட்டு படுற பாடு. ஒருத்தர் வந்து அவனுக்கு மூளையே கிடையாது, இப்படி போகிறான் அப்படி பண்றானா சொன்ன, பெருமாள் நமக்கு மூளை இல்லைன்னு தான் இங்க நிக்க வச்சிருக்கார். அவன் பிடிச்ச பண்றதுனாலதான் உள்ள நிக்க வச்சு கைங்கரியம் பண்ண வச்சிருக்கார். நீங்க வேணா உள்ள போய் நின்று கைங்கரியம் பண்ண போல அப்படின்னு அவனுக்கு பெருமாள் நிக்க வச்சு நம்மள இங்க நிக்க வச்சுட்டாரு. அவன் சொன்னா தான் உள்ள போகிற நிலைமையில அவனை வச்சிருக்கார், அவன் கிருபியை எதிர்பார்க்கிற நிலைமையில் நம்மளை வச்சிருக்காரோன்னு. அப்ப அவனை கொண்டாடணுமே ஒழிய கேவலமா பேசுற அதிகாரம் நமக்கு கிடையாது. எப்பவுமே ஞாபகம், பல இடங்கள்ல கோவில்கள் இந்த மாதிரி நம்ம அபச்சாரப்பட்டுடுறோம். கைங்கரியம் பண்றவாள் இடத்துல அதான் கைங்கரியம் பண்றா, பராசர பெற்ற மாதிரி இருக்கணும். பராசர பெற்ற ஒரு சந்தர்ப்பத்தை நம்பெருமாளை சேவிக்கிறார். சேவிக்க போகும்போது நம்மளா கையில அந்த மான் தோல் வச்சிருப்பான், இன்னைக்கு ஆழ்வார்த்தனை எல்லாம் உண்டு, சரிகள் அப்படி அடி அடிப்பான். ஆனா எல்லாரும் மேல வந்து விழுந்து நம்பெருமாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாதேன்னு அந்த மான் தோல் அப்படி கீழே ஓங்கி அடிப்பாண்டி சாட்டை வச்சு அடிப்பான். இப்ப சத்தத்துல ஜனங்கள்லாம் ஒதுங்குவான், அப்ப பெருமாள் நன்னா வருவா, அப்ப எல்லாரும் நன்னா சேவிக்கலான்றதுக்காக. அப்ப அப்படி அடிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பராசரப்பட்ட தோல்ல பற்றுடுறது. பராசரப்பட்ட எப்பேற்பட்ட ரங்கனுடைய ஸ்வீகார புத்திரன். அப்ப பராசரப்பட்ட தோல்ல பற்றுறது அவர் ஒண்ணு கண்டுக்கல, சிரிச்சுட்டே போயிட்டார். சிஷ்யாளுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார். யாரு நினைச்சுட்டு இருக்காய், நீ எப்பேற்பட்டவர் தெரியுமா, ராமானுஜருடைய சிஷ்யன், எங்களுடைய ஆச்சாரியன், வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய குல விளக்கு, கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, ரங்கநாதனுடைய ஸ்வீகார புத்திரன், ரங்கநாதனுடைய புரோஹிதர், எப்படா நீ அடிப்பேன்னு சண்டைக்கு போயிட்டான். பராசரப்பட்டருக்கு தெரிஞ்சு ஓடி வந்தார். அவர் மேல குத்தமே இல்லை, நான் அந்த பக்கம் வந்தது என் குத்தம், நான் பண்ண ஒரே ஒரு தப்ப, அவர் இந்த தோல் அடிச்சவொடனே இந்த தோலையும் காட்டியிருக்கணும், காட்டல அது என் மேல குத்தம்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க மோதிரத்தை வர கைடி கொடுக்கிறார். இப்படிதான் பகவத் கைங்கரியம் பண்ணணும். அவர் சொன்னார், சுவாமி எனக்கு தெரியாது சுவாமி, உங்களை பத்தி நான் புதுசா வந்திருக்கேன், ரொம்ப அழகான கைங்கரியம், நம்பெருமாள் சுகப்படணும், அதுதான் லட்சியம்னு சார். நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி இருக்கோமா சொல்லுங்க. பகவத் கைங்கரியம் பண்றவன்னா உண்டக்கட்டி பிராமணன் ஒரு கிண்டல் தான் உண்டு. அவன் ஏதோ ஒரு அழிக்க வேஷ்டியை உடுத்தினால் அது இந்த பெருமாள் கோவில் அந்த பிரசாதத்தை மூடிந்து வர அந்த ஒரு வஸ்திரத்தை ஒரு கேவலமா ஒரு பார்வை பார்ப்போம் பாருங்க. ஹரிபரன் கிட்டே கேட்டிருக்கா, ஏன் இந்த பெருமாள் கோவில் பிரசாதத்தை மூடி வர துணி மட்டும் ரொம்ப அழுக்கா இருக்கு, அது அழுக்கே இல்லை, கரை நல்லது, இவ சொல்றோம்னா கரை நல்லது. பெருமாள் கோவிலுடைய பிரசாதத்துடைய அந்த நெய் எண்ணெய் எல்லாம் வாங்கி வாங்கி கரையான வஸ்திரம், அழுக்கு இல்லை. அந்த வஸ்திரத்துக்கு பெருமாளுடைய பிரசாதத்தை மூடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது, நம்ம தொடக்கூட முடியலையே. ஆண்டாள் அதை பிரிஞ்சுண்டு சொல்ற பாசுரம் இது. அந்த பாசுரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவார். கைங்கரிய பராள் இடத்துல எப்படி இருக்கணும்னா ஆண்டாள் மாதிரி இருக்கணும். ஆண்டாள் சொல்ற, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நந்தகோபனுடைய திருமாளிகை இல்லையா, கோயிலம். ஆச்சாரிய புருஷாவுடைய வீட்டை திருமாளிகைன்னா திருபொருந்திய மாளிகை, ஐஸ்வர்யம் மிகுந்திருக்கு, பெருமாள் அங்க இருக்கார், அதனால நந்தகோபனுடைய வீடு கோயிலா. அந்த நந்தகோபன் பெருமாளை காப்பாத்துறதுனால அவன் நாயகனா, அந்த நந்தகோபன் வீட்டை அவன் பெருமாள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுனால இவன் நாயகனா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, உலகத்தையே ரட்சிக்கிறவன் பெருமாள், அந்த பெருமாளுடைய வீட்டை ரட்சிக்கிறவன் நீ, அதனாலே நீ நாயகன். நீ உத்தரவு கொடுத்தாதான் நாங்க உள்ள போக முடியும். ஜெயவஜியர்கள் அப்படிதானே, அவ உத்தரவு கொடுத்தாதானே சனகாதி முனிவர்களே உள்ள போக முடியும். வைகுண்ட நீல் வாசல்ல நீ வைகுண்ட முக பார்த்தா வாசல் ரெண்டு துவார துவார பாலகர்கள் நிற்பா, அவ உள்ள விட்டாதான் நம்ம போக முடியும். அப்ப அவளுடைய ஒரு கிருப நமக்கு வரும். இந்த ஜெகநாத் புரி போனோம் வச்சுக்கோங்களேன், இங்க ஒருத்தர் பிராமணன் நிற்பார், கையில குச்சி வச்சு ஒரு தண்டு தட்டுவார், சில பேர் கோமரை அப்படி சண்டைக்கு போவார். அதனடா நம்ம பிராரப்த கர்மா கூடவே அலையிறது தான், நம்ம கூட எப்பயுமே அலையிற ஒருத்தர் அவர் மட்டும்தான் பிராரப்த கர்மா. இன்னொருத்தர் இருக்கார் தோல் மேல பெடரியில உட்காந்துன்னு யமதர்மராஜா, இவா ரெண்டு பேரும் நம்மளை விட்டு நீங்கவே மாட்டான், அதனால தனியும் நினைக்கவே நினைக்காது. எங்க போனாலும் இவா ரெண்டு பேரும் நம்ம கூடவே இருக்கா, நம்முடைய பிராரப்த கர்மாவும் பிடரியில உட்காந்துருக்கிற யம தர்மராஜனும், இன்னொருத்தன் உண்டு த அன்னோன் ஃப்ரெண்ட் அவிஜ்ஞாத சகா அந்தரியாமி உள்ளேயே இருக்கார். அதனால நம்ம இன்னைக்குமே தனிமையிலேயே கிடையாது. அவர் எதுக்கு தட்டுறாருன்னா, இப்படி தட்டின உடனே இந்த பிராரப்த கர்மா இறங்கி வெளில ஓடிடுமா, அப்ப உள்ள போய் ஜெகநாதனை நன்னா சேவிக்கலாம். அங்க போய் அவர்கிட்ட அடி வாங்க உள்ள நுழையவே முடியாது, அடிவே சண்டைக்கு போடாது, எதுக்கு அடிச்சா அவ அடிக்கலன்னா பிராரப்த கர்மா ஜெகநாதனை நின்று நிதானமா சேவிக்க விடாதான், அதுக்காகவே அடிப்பா. அடிக்கிற மாதிரி எல்லாம் பைசா வரை கொடுத்துட்டு போவா, நீ அடிச்சதுனாலே அவன் ஜெகநாதனை சேவிக்க போறே அப்படின்னு. அதுதானே, அப்ப அந்த ஒரு ஸ்திதியில சுவாமி அவளை வச்சிருக்கா. இன்னைக்கும் பாக்கலாம் சில கோவில்கள்லாம் அவன் நிறுத்தினானா ஒண்ணும் பேச முடியாது நம்ம, அவளை மிஞ்சி அவா அப்படி முகத்தை பாவமா அப்படி பார்த்துருந்தோம். இந்த திருப்பதியிலாம் அந்த கேட்க அப்புறம் ரொம்ப பாவமா அப்படி ரொம்ப நல்லவா மாதிரி சிரிச்சுன்னு அவனை பார்த்துருந்தேன், அவன் கிருப பண்ணானா உள்ள ஓடிடலாம். சில சமயங்கள் இந்த 300 ரூபா டிக்கெட்ல மாட்டுவோம் பாருங்க, நம்ம திமுறெல்லாம் அடங்குற ஒரு இடம் திருப்பதி தான். அவரை மாதிரி நம்ம திமுறை அடக்கிற தைரியம் எந்த சுவாமிக்கும் கிடையாது. தர்ம தரிசனம் 300 ரூபா வாங்கிட்டு போயிடலான்னு போனோம்னா அன்னைக்கு பார்த்தா 8 மணி நேரம் போட்டிருப்பான், அவ்வளவுதான் நினைப்போம். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் உள்ள வருவான், திடீர்னு நடுவில் ஒரு கேட்டை திறந்து வருவான், இப்ப போங்க உள்ள அப்படின்னு தக்கம் கதவை அடைச்சிருவான். நமக்கு பதறும் கரெக்டா, அந்த கேட் மூட சமயம் இந்த பக்கம் நம்ம நின்னோம்னா இன்னொரு 8 மணி நேரம் கழிச்சு தான் தரிசனம். இந்த கேட்டுக்கு அந்தண்ட இருக்கிறவா வரைக்கும் நாங்க ஒரு தடவை போகும்பொழுது நாங்க 7 பேர் போனோம் கரெக்டா, எங்க கேங்ல ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம் வந்துட்டோம், நாங்க 7 பேர் அந்த பக்கம் போயிட்டோம். அவன் சொல்லிட்டான் இல்லன்னு, அப்பா நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம், திரும்பி ஒன்னா ஊருக்கு போனோம், நீ கிருப பண்ணாதான் உண்டு, இல்லாட்டி அவருக்கு எப்ப தரிசனம் அதுக்கு நாங்க நின்று இருக்கணும், தங்கறதுக்கு இடம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்படிலாம் சொன்னோன்னு கஷ்டப்பட்டு எல்லா கூட்டத்தையும் அடக்கிண்டு ஒரு கதவை திறந்து இவரை மட்டும் உள்ள விட்டா, அப்பதான் எனக்கு புரிஞ்சு நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அன்னி வரைக்கும் புரியாத பாசம் அன்னைக்குதான் புரிஞ்சுது. அப்ப அவளுக்கு எவ்வளவு ஒரு பலம் இருக்கு. திருவனந்தபுரத்துல எல்லாம் உற்சவ சமயத்துல அவ நிப்ப அந்த செக்யூரிட்டி கார்டு, அவளை மீறி நீங்க ஒரு அடி எடுத்து வச்சிட முடியாது. இந்த பத்மநாபரும் முதல் ரவுண்ட்ல ராஜாவோட வருவார், அழகா ராஜா முன்னாடி திருவனந்தபுரம் பத்மநாபன் சௌலபியமூர்த்தி, முதல்ல ராஜா போவார், ராஜா பின்னாடி பெருமாள் போவார். அதுவும் பெருமாள் வாசல்ல வந்து நின்றுட்டாரு தெரிஞ்ச பிறகுதான் ராஜா உள்ளேயே வருவார். பெருமாளுக்காக வந்து காத்துட்டு இருக்கிறதானே மரியாதை. ஆனா பத்மநாபன் பத்மநாப தாசர்களுக்கு வசப்பட்டவன், இந்த குழந்தைக்காக அம்மா ஸ்கூல் வாசல்ல நிக்கிற மாதிரி பெருமாளும் நரசிம்மரும் வாசல்ல வந்து நிப்பார். ராஜா வந்து கார்ல உட்கார்ந்து இருப்பார், பெருமாள் வாசல்ல வந்துட்டாரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி யாராவது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வருவார். பெருமாள் காத்துருப்பார், 1.5 லட்சம் கோடி பெருமாள் காத்துருப்பார். அப்ப முதல் ரவுண்ட்ல ராஜா போவார், 2வது ரவுண்ட்ல எல்லாத்துலயுமே பின்னாடி போவார் சுவாமியோட. அந்த சுவாமிக்கு பின்னாடி ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் போவான், பின்னாடி 1000 கணக்கான ஜனங்கள் ஓடும். அங்க சுவாமி அப்பப்ப சப்பரம் தூக்குவான், நிப்பான் அங்கங்க, ஆனா அப்படி நிப்பான், அப்படியே நிப்பாள் பின்ட்ராப் ஒரு கால் முன்னாடி வராத, ஒரு கால் விட்டு ஒரு பார்வை பார்ப்பான், அடி வயிறு கலங்கும் கரெக்டா. அவன் பக்கத்திலேயே போயிட்டு இருப்பான், அவனை அவன் திருப்படியே பார்த்துட்டு இருப்பான் எல்லாரும் சரியா. பத்மநாபர் நிக்கிறத பார்க்கவே மாட்டான், இந்த செக்யூரிட்டி கார்டு அவன் நின்று அவன் ஸ்லோவானா இவன் ஸ்லோவாதான், அவன் நின்று அவன் நிற்பான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. காப்பவன் ரட்சகனுக்கு ரட்சகன், இப்பேற்பட்ட பாக்யம் அவளுக்கு. நிறைய கோவில்கள் எல்லாம் உள்ள சுவாமியோட இதுல அவ படுத்துப்பா, திருவனந்தபுரத்துலன்னா பத்மநாப சுவாமியோட கோவிலுக்கு துணையாவ உள்ள படுத்துப்பா, குரூப்னு அவளுக்கு பேரு, குரூப்னு சொல்லுவா, உள்ள படுத்துப்பா. ராத்திரி பெருமாளுக்கு ஆச்சரியமா அவள்லாம் கூட செக்யூரிட்டி கார்டா படுத்துட்டு இருப்பா. பல சந்தர்ப்பத்துல பத்மநாப சுவாமி எனக்கு ரொம்ப அனுபவத்தினால நான் சொன்னீங்க, பத்மநாபனால ஒரு பிரியம் ஜாஸ்தி என் உள்ளம் கவர்ந்தான். நிறைய பேர் செக்யூரிட்டி கார்டா நிக்கிறவாளுக்கு ராத்திரியில கிங்கினி சப்தம் கேட்டிருக்கு, குட்டி குழந்தை கண்ணன் ஓடுற சலங்க சப்தம் கேட்டிருக்கு, நிறைய பேருக்கு சிம்ம கர்ஜனை கேட்டிருக்கு. நம்ம எல்லாம் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்க சமயத்தை அவளுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானி. இப்பெல்லாம் திருவனந்தபுரத்தில் பார்த்தா நிறைய போலீஸ்காரால செக்யூரிட்டி வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப 1,00,000 கோடி இருக்கிறதுனால முகத்துல பார்க்கணும் ஒரு சந்தோஷம். இவ்வளவு நாளா ஜெயில் ஜெயிலா காவல் காத்துருந்தோம், செட்டவனுக்கெல்லாம் காவல் காத்துருந்தோம், இப்பதான் பத்மநாபருக்கு காவல் காக்கணும்னு சந்தோஷமா நினைப்பான். துவாரகையில பாக்கணும் ராத்திரி சயன ஆரத்திக்கு அந்த போலீஸ்கார வரைக்கும் சுத்வா குணான் புவன சுந்தரான்னு சொல்லுவார். தாயார் காதல் கெடுதாச்சிய செக்யூரிட்டி கார்டன் போலீஸ்காரெல்லாம் சொல்லுவார். இது மாதிரி அவளுடைய பாக்கியம், இன்னைக்கு ராத்திரி டியூட்டி நைட் டியூட்டி எங்கடா துவாரகையில அப்படின்வா, நாளைக்கு நைட் டியூட்டி நாளைக்கு மார்னிங் டியூட்டி ரெண்டு டியூட்டியும் பார்த்துட்டு வருவேன் கோவில் தான் டியூட்டின்வா. அவளுக்கு முதல்ல பிரசாதம் எல்லாம் வேற போகும், பத்மநாபர் அப்படி கவனிப்பார், துவாரகில் அப்படி கவனிப்பான் பெருமாள். பெரிய பாக்கியம் தானே, நம்ம நிலைமையை சொல்லுங்கோ, எங்கேயோ ஓடிண்டு எதையோ சம்பாதிச்சு பேங்க்ல போட்டுண்டு, அவ சைன் போர்டு சம்பளம் வாங்குறதே பத்மநாபன் கிட்ட தான், சைன் போர்டு சம்பளம் வாங்குறதே துவாரகாதீசன் நடத்தினதான். இப்பேற்பட்ட பாக்கியம் கோவில கைங்கரியம் பண்றவாளுக்கெல்லாம் படி அளக்கிறதே பெருமாள் தானே, படி அளக்கிறது அவெல்லாம் சொல்றேன். கூப்பிடுவேன் ஆழ்வார் பட்டர்லாம் கூப்பிடுவேன், சுவாமி வாங்க எங்க சுவாமி, அடுத்த வாரம் உற்சவம், எதை வயசு உற்சவத்தை பேச பண்ணி தான் பேசுவா, வெளிலாம் ஒன்னும் கிளம்ப முடியாது. அடுத்த வாரம் உற்சவம் இருக்கு, அவ சொந்தக்காரா கல்யாணத்து கூட போக மாட்டாவா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவான் சுவாமி போக முடியாதுன்னு அந்த பாக்கியம் இருக்கும். அப்ப அந்த கைங்கரியம் வசதி ஆண்டாள், அதனால இந்த காவல் காக்கிறவர்களை கொண்டாடுற நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அந்த கோவில்ல கைங்கரியம் பண்றா நந்தகோபர், முன்னாடி எவ்வளவு செக்யூரிட்டி கார்டு போடலையா, நிறைய அசுரா வந்ததுக்கு அப்புறம் செக்யூரிட்டி கார்டா போட்டுட்டாராம். அதனால மணிக்கதவம் தாழ் திறவாய், அப்பா மணிக்கதவை திறந்து விடப்பா, நாங்கள்லாம் பகவான சுப்பிரபாதம் பாடி எழுப்புறதுக்காக வந்திருக்கோம், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பாது, மணிக்கதவம் தாழ் திறவாய். இவெல்லாம் 5 வயசு குழந்தைங்களாம், அதனால ஆண்டா சொல்றா இந்த கதவை எங்களால தள்ள முடியாது, நீ தள்ளி திறந்து விட்டாத்தான் உண்டு. இவ்வளோ அப்படி கதவு காஞ்சிபுரம் வரதாஜன் கோயில் கதவை பார்க்கணும், அத்தனை வருஷத்துக்கு ஒரு கதவு, அந்த கதவு யாரும் தள்ளிடக்கூடாதுன்னு ஒரு கல் வச்சிருப்பா, அதை கூட நம்மளால தூக்க முடியாது, நல்லா ரவுண்டா இருக்கும். அந்த காலத்துல அந்த கல்யாண கல்னு வச்சிருப்பா, அது தூக்கி காட்டினா உடனே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அந்த மாதிரி ஒரு கல்லு உருண்ட கல் இருக்கும். நான் நினைச்சுப்பேன் கல்லாய் திறவி தர வேண்டும்னு அவர் சொன்ன சத்தியம் தான், வரதராஜன் கோவிலேயே கிடக்கும் வாசல்ல, என் பிள்ளை வேற சொன்ன அப்பா நீங்க தூக்கி காட்டுவான்னா, அப்புறம் அந்த கல்யாணம் எடுத்து தூக்க மாட்டேன்டான்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க, தூக்க முடியல வச்சுக்கோங்க, உங்களை குண்டுகள் இவ்வளவு பிடிச்சி இருக்கும் வட்டமா. அதுக்கு பாக்கியம் பாருங்க, வரதராஜன் கோவில் கதவை தட்டுன் இருக்கணும், எத்தனையோ கோவில்களில் பார்த்தா அந்த பூ பூனை பூராலாம் இருக்கும், யாரோ ரிஷிகள் நம்மெல்லாம் டைமாறு வெள்ள துரத்துவாள், அதெல்லாம் வெள்ள துரத்தவே முடியறது இல்லையே, அதனாலதான் குருகாய் பிறப்பேனேன்னா குலசேகரார்கள், இவெல்லாம் தெய்வ பிறவிகள், நம்மெல்லாம் எங்கேயோ இருந்தது எப்படியோ போயிட்டு இருக்கோம், அவள்லாம் அங்கேயே இருக்கா. அதனால மணிக்கதவம் தாழ் திறவாய், அங்க இருக்கிற கதவு வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் பக்தி பண்ணதுனாலதான் கோவில் வாசல்ல கதவா இருக்கு. இன்னைக்கும் ஜெகநாதன் புரி ஜெகநாதன் மரமூர்த்தி தான், பத்மநாபோ மரப்பிரபு அப்படிதான் சொல்லணும், மரத்தினாலான மூர்த்தி தான். அந்த மூர்த்தி ஒரு 17 வருஷத்துக்கு இல்லாட்டி 2 வருஷத்துக்கு மாறிட்டு இருப்பான், நபகலேபரா அப்படின்னு பேர் இருக்கு, அது ஒரு ஃபங்க்ஷனே உண்டு, எந்த கோவிலையும் இல்லாத விஷயம். நம்ம ஊர்ல எல்லா கோவிலுக்கும் ஒரு விசேஷம் உண்டு, பன்றிபுரத்துல உற்சவரே கிடையாது, அதனால சுவாமி வெள்ள உற்சவத்துக்கே வரமாட்டார். ஜெகநாத் புரியல மூலவரே உற்சவருக்கு வருவார், உற்சவர் தனியா கிடையாது, உள்ள இருக்கிற மூலவரையே தூக்கிட்டு வந்துருவார், ஆஷாட ரத யாத்திரைக்கு மூலவரே வெள்ள வருவார். வேப்ப மரத்தினாலான மூர்த்தி, அது மூர்த்தி இவ்வளவுதான், சந்தனத்தை அப்பி 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 கொழுக்கு முழுக்கு இருப்பார், அரகுர மூர்த்தி தான், இந்த அணில் கதிச்ச பழம் மாதிரி ஒரு மூர்த்தி. அந்த அதிக மாசம் புருஷோத்தம மாசம், அப்ப என்ன பண்ணுவா, இந்த பழைய மூர்த்திய மண்ணில் புதைச்சிடுவா, திருப்பி புதுசா ஒரு மூர்த்தி பண்ணுவா. இப்பதான் 2003 ஒரு நவகலேபுரம் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் இப்ப ஆச்சு 2015 ஆரம்பத்துல அழகா நவகலேபுரம், கலேபுரம்னா உடம்பு, நவம்னா புதுசு, இந்த பெங்காலிக்கார ஒருச்சக்காரளுக்கு வே வராது, நவகலேபரா அப்படிங்குவா நவகலேபரத்தை, அது பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு போவா விரதமெல்லாம் இருந்துண்டு, எந்த மூர்த்தியை பண்ணணுமோ அந்த மூர்த்தி காட்டி கொடுக்கும் தெய்வம் சொப்பனத்துல. அதுக்கப்புறம் இவா போவா, போனா அங்க மரம் இருக்கும், அந்த மரத்துல பறவை கூடு கட்டியிருக்கப்படாது, அந்த மரத்தை யாரும் வெட்டியிருக்கப்படாது, அந்த மரத்துல ஜெகநாதனுடைய மூர்த்தி பண்ற மரமா இருந்தா அதுல சங்கு சக்கர ரேகைகள் தெரியும் கரெக்டா, அப்படி ஃபார்மேஷன் இருக்கும். அது இல்லாம அது மேல ஒரு பாம்பு படம் எடுத்து சீறி காட்டும், இதெல்லாம் ஆயிடுத்துன்னா இந்த மரம் தான் ஜெகநாதன் தீர்மானம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அப்புறம் வெட்டி அதை கொண்டு வருவார். அந்த பழைய மூர்த்தி எல்லாம் கீழே புதைச்சிருவார். இன்னைக்கு ஜெகநாதனுடைய கோவில் போனா பழைய மூர்த்தி எல்லாம் புதைச்சிக்கிற ஒரு இடம் உண்டு. இதெல்லாம் புரி ஜெகநாதத்தினுடைய விசேஷம், அழகா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அழகு. பலராமனுடைய மரம்னா இப்படித்தான், கலர் எல்லாம் கூட மாறும். ஜெகநாதனுடைய மரம்னா கொஞ்சம் டார்க் கலரா இருக்கணும், மரமே இப்படி டார்க் கலரா இருக்கும். பலராமன் சுபத்ரானா கொஞ்சம் ஃபேரா இருக்கணும், ஏன்னா கிருஷ்ணன் கொஞ்சம் கருப்பு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த கரெக்டா அந்த லட்சணங்கள்லாம் காட்டி கொடுக்கும். அதுக்கு பெரிய அதுக்கு என்ன கமிஷனர்லாம் போவா, செக்யூரிட்டி கார்டா பூரி ஜெகநாதத்தினுடைய புவனேஸ்வர் கமிஷனர் கூட போவா. அவள் எத்தனை நாள் எவ்வளவு நாளாகவும் தெரியாது, அதை தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும் அவள்லாம் கூடவே போவா, அவளுக்கு அத்த மரியாதையோட. எல்லாமே விசேஷம்தான். நம்முடைய தேசம் அத்தனை வசதி, இதில் கொட்டி கிடக்கிற அதிசயங்கள் நமக்கு ஒன்னோ ரெண்டோ தான் தெரியும், கோடி கோடி நமக்கு இன்னும் தெரியாமலேயே தான் இருக்கு. திரும்ப திரும்ப ஹிந்துவா பிறக்கணும், திரும்ப திரும்ப பாரதேசத்துல பிறக்கணும், திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோவிலாக சுத்தி பார்க்கணும். கோடி கோடி ரகசியங்கள் கொட்டி கிடக்கு. எல்லா கோவிலுக்கும் போகும் தப்பே கிடையாது. நம்முடைய ஹிந்து கோவில்கள் ஆழ்வார்களும் சிவனை பத்தி பாடியிருக்கா, நாயன்மார்களும் பெருமாளை பத்தி பாடியிருக்கா, எத்தனை விஷயங்கள் தெரியுமா. துவேஷத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம், யார் யாரையோ கொண்டாடுறோம். நம்முடைய தெய்வங்கள் 33 கோடி தேவர்கள், 33 அமரர்கள் ஆண்டாளே சொல்றார். அதாவது ஒரு தெய்வத்தினிடத்துல நிச்சயமா ஒரு பூரணமான ஈடுபாடு இருக்கணும், அது சந்தேகமே கிடையாது. அதுக்காக மத்தவாளை வெறுத்து ஒதுக்கணும்னு யாருமே சொல்லல. இது வந்து ஏகமூர்த்தி உபாசனைன்னு சொல்லுவான், பதிவிரதா பக்தி. அதுக்காக மத்தவாளை வந்து கேவலப்படுத்துறதுன்னு எந்த காரணத்தை கொண்டு எந்த பெரியவாளும் சொல்ல, நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப சரியா தான் பேசுறார். ராமபினானை கற்போம்னு ஒரு புஸ்தகம் உண்டு, ஆண்டவன் ஆசிரம் அவர் எழுதியிருக்கார், பௌண்டரகம் ஆண்டவன். அத்தனை அழகா அதுல சிவபெருமானோட விஷயங்கள் அவ்வளவு அழகா எழுதிருப்பார் தெரியுமா, ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப ஆசிரம விருத்தாசலத்தை பத்தியெல்லாம் அவ்வளவு அழகா எழுதியிருப்பார், அவ்வளவு ஃபுல்லா அந்த சிவபுராணம் எழுதி அந்த விஷயத்தை பத்திலாம் சொல்லியிருப்பார். ரொம்ப விசேஷமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், மகாத்மாக்கள்லாம் தெளிவா தான் இருக்கா. அந்த புக்கை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், அந்த பேஜை மட்டும் அழகா டிராக்ட் பண்ணி யாருக்கா கொடுத்தா யாரோ சிவ சம்பந்தமானவா எழுதியிருக்கான்னு நினைச்சுப்போம். கடைசியில பார்த்தா பவுண்டரகம் ஆண்டவன் எழுதியிருப்பார். ஆச்சரியமா இருக்கும், பெரியவா ரொம்ப தெளிவா இருக்கா. ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உளன், திருப்பதி பெருமாள் போன சங்கர நாராயண ரூபமா வர்ணிக்கிறார். ஆச்சரியமாக தாழ் சடையும் நீள்முடியும் உண்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமாள். தாழ்சடையும் சிவபெருமான், நீள்முடியும் பெருமாள். தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும், ஒரு கையில மழு வச்சிருக்கா, ஒரு கையில சக்கரம் வச்சு, ஒன்மழுவும் சக்கரம் சூழறவும் பொன்னானும். ஒரு பக்கம் இடுப்புல பார்த்தா பாம்பு சுத்தின் இருக்கான், இன்னொரு பக்கம் இடுப்புல பார்த்தா தங்க அரங்கான் இருக்கான். சூழறவும் பொன்னானும் தோன்றுமாள், சங்கர நாராயண ரூபமா அனுபவிக்கிறார். எத்தனை கோவில்கள், எவ்வளவு விஷயங்கள் கொத்தி கிடக்கு. திருச்செந்தூர் நிறைய பேர் பேர்ப்பர், திருச்செந்தூர்ல உள்ள ஒரு பெருமாள் இருப்பார், அத்தனை அழகா இருப்பார். திருச்செந்தூர் உள்ள போய் இப்படி சுத்திட்டு வந்தேன்னா உள்ளுக்குள்ள ஒரு பெருமாள் படுத்துட்டு இருப்பார் அந்த சந்தான மலை கீழே. அப்பா பிரம்மாண்டமா ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் படுத்துட்டு இறங்கியுமே பார்க்க முடியாது. நெல்லையப்பர் கோவில்ல நெல்லை கோவிந்தர்னு ஒருத்தர் உண்டு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, பக்கத்து சந்நிதி நெல்லை கோவிந்தர்னு பேரு. தில்லை கோவிந்தர் மாதிரி, தில்லை கோவிந்தராஜர் மாதிரி நெல்லை கோவிந்தர்னு அவருக்கு பெயர். ரொம்ப அழகு, நிறைய இருக்கு அனுபவிக்கிறதுக்கு. ஆயுசு வேணும், ஆசை வேணும், அழகு கொட்டி கிடக்கு, கொட்டி கிடக்கு. இல்ல ஒரு பெருமாள் கோவில் மட்டும்தான் போகிற வழக்கம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக மற்ற கோவில்களையோ மற்ற தெய்வங்களையோ தப்பா பேசுற அதிகாரத்துக்கு நாம இன்னும் ஒசரல. நமக்கு இன்னும் ஒண்ணுமே, நமக்கு இன்னும் இந்திரன் சந்திரனே காட்சி கொடுக்கல. இத என்னத்தை மத்தவாளை பத்தி பேசறதுக்கு அருகிற, சனீஸ்வரனே காட்சி கொடுக்கறது இல்லை. நம்மெல்லாம் ஒண்ணு வளரவே இல்லை. எல்கேஜி பால பாடம் கூட இல்லை, ப்ரீகேஜியில உட்காந்து இருக்கும். பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ ஆழ்வார்கள் ஆச்சார குருசாசனம் வழியில போங்கோ, துவேஷத்தை மட்டும் மாட்டிக்காட்டணும். அபச்சாரம், பாகவத அபச்சாரம். ஆனா எல்லா தேவர்களுமே பகவானுடைய ரூபமா பகவானே சொல்றான். சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, ருத்ரானாம் சங்கரச்சாஸ்மி, கீதையில கண்ணனையே சொல்றான். இது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பெரியவா தெளிவா இருக்கா, அழகா சொல்லி கொடுக்கற, அத்தனாச்சரியம். காஞ்சி மகாபெரிவாளை பத்தி இப்ப இருக்கக்கூடிய அகோபிலம் ஜீயர் தொண்டை தழுதழுக்க உபன்யாசம் பண்ற, தொண்டை தழுதழுக்க. இன்னைக்கு பெரியவர் ஆராதனாலும் பெரியவர் மகாசமாதி அடைஞ்ச உடனேயே அவர் போகலையாம், பெரியவர் எங்க போவார், நம்மளோட தான் இருப்பா அப்படின்னு போகலையாம். யூடியூப்ல போட்டேன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். தொண்டை தழுதழுக்க பேசுவார். இப்ப இருக்கிற அகோபில ஜீயர், இப்ப இருக்கிற பட்டத்திற்கு அகோபில ஜீயர், அவர் சொல்ற மகா பெரிவா அகோபில ஜீயர் சொல்லியிருக்கார். ஃபாரின் போகலாம் இருந்தாராம் அவர் குடும்ப கஷ்டத்தினால. அப்ப அப்பா கேட்டாராம், ஏண்டா பெரிவா கிட்ட சொன்னியான் யாரு அகோபில ஜீயரோட அப்பா? இப்ப அவர் பூர்வாசன் வந்து தோப்பனார் கேட்டாராம், இல்ல நான் போனா பெரியவா வேண்டான்னு சொல்லிதான் போகலன்னு விட்டாராம். சொப்பனத்தை வந்துட்டாராம் பெரியவா, என்னடா அப்படின்னு விட்டாராம். அடுத்த நாள் காலங்காலத்தால ஓடிட்டார். இதை விட்டுட்டு போகணுமோ, வேத மாதா காப்பாற்ற மாட்டாளோ, நன்னா இருப்பாயின்னு விட்டாராம். அன்னைக்கு விட்டவர் தான் ஃபாரின் போக இன்னைக்கு அகோபில ஜீயரா உட்கார்ந்துருக்க. அகோபில ஜீயரம் நமக்கு கொடுத்தது ஒரு காஞ்சி மடம், நன்னா ஞாபகம். காஞ்சி மடம் வித்யாரண்யர்னு ஒரு பெரிய பேர் இருக்கா, இப்ப சொல்ல முடியும் யார சொல்றது. மிகமாட்ட மகாதேசிகர் வைஷ்ணவ சிம்மம், வைஷ்ணவ சிம்மம் வேற வார்த்தையே கிடையாது. வித்யாரண்யன் அத்வைத சிம்மம், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும், சோழ் மேல கை போண்டு. ஆனா சம்பிரதாயம் வந்தா ரெண்டு இப்படி நிற்கும். சம்பிரதாய சண்டை வந்து கொடுத்தனா அந்த வாக்குவாதம், வாக்குவாதம் முடிஞ்சு ரெண்டு பேரும் சோழ் மேல கை போண்டு காஞ்சிபுரத்தில் நடந்து போவோம். வாக்குவாதத்தின் பொழுது சித்தாந்த சண்டை பொழுது ரெண்டு மத கதங்கள் மோதுற மாதிரி மோதுவாராம். சந்தர்ப்பத்தில் நிகமாந்த மகாதேசிகர் தரித்திரத்தில் இருக்கார். வித்யாரண்யருக்கு மனசே கேட்கல, ஐயோ உங்களுடைய சகா பேர்பட்டார் தேசிகர், தேசிகர் போய் கஷ்டத்தில் இருக்கலாமா? நான் இங்கே கடலாச்சி அனுப்புறேன் தேசிகருக்கு, நீ வாரும் விஜயநகர் சாம்ராஜ்யத்துக்கு வாரும், உமக்கு கனகாபிஷேகம் பண்ணுவான் ராஜா, கனகாபிஷேகம் உங்களுடைய இதெல்லாம் உண்டா அப்படின்ற. தேசிகர் மனசு வரலையா, வைராக்கிய பஞ்சகம்னு ஒண்ணு எழுதி அனுப்புற. வித்யாரண்யர் பார்த்தா எனக்கு கிடைச்ச புருஷன் பத்திரமா வச்சுக்கிட்டார். அது அத்தனை விசேஷம், ரெண்டு பேரும் சம்பிரதாயத்தை பார்த்தோம்னா வெவ்வேறு, அத்வைதம் விசிஷ்டாத்வைதம். ஆனா தேசிகர் கஷ்டப்படுறாருன்னு கதறி எழுதது ஒரு அத்வைதி தான். இன்னைக்கு அவங்க அகோபில ஜீர கொடுத்ததும் ஒரு அத்வைதி, நன்னா ஞாபகம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா நமக்கு அழுக வரும். அகோபில ஜீரான பிறகு அவர் பேசுறாரு, ஜீர ஆறு முன்னாடி பேசினா கூட பெரிய விஷயம் இல்ல. ஜீயரான பிறகு அந்த ஆசனத்துல உட்கார்ந்து சொல்ற, தொண்டை தழுதழுக்க. சரியா புரிஞ்சுக்கோ, அதுக்குதான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நாம ஹிந்து, அதுக்கப்புறம் தான் எல்லாம். பஜகோவிந்தம்னு சங்கரரும் பாடியிருக்கார். சங்கரர் தான் முதல் முதல்ல சகஸ்ரநாமத்தை எழுதினர். ஒரிஜினல் வீடியோ இருக்கு அவர்கிட்ட, நான் யூடியூப்ல தான் பார்த்திருக்கேன், சேவிச்சிருக்கேன். நிஜமாவே ராத்திரி தான் தூக்கமே வரல எனக்கு அதை பார்த்துட்டு, பேர்பட்ட விஷயம் அப்படின்னு. எத்தனை அழகு, ஆனா எத்தனை வைஷ்ணவ பெரியவாள் என்னெல்லாம் பேசுறா, பேர்பட்ட எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொண்டாடுறவாளும் உண்டு, நிறைய உண்டு. அதான் புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, விட்டுறப்படாது, அதுக்காக இவ்வளவுன்னு சொல்லிட்டு வர. ஆண்டாள் அப்படி அனுபவிச்சு அந்த கைங்கரியம் பண்றவாளை பத்தி அவ்வளவு அழகா பேசுறா. மணிக்கதவும் தாழ்த்திறவாய், எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த கைங்கரியம் மன்றவாளுக்கு பகவான் எப்படி எல்லாம் காட்டி கொடுக்கிறான், என்னெல்லாம் விஷயங்கள் அவளுக்கு நடக்கிறது, பூரி ஜெகநாதன் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இத்தனையும் சொன்னேன், மணிக்கதவம் தாழ்த்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தானப்பா. கிருஷ்ணன் எங்களை வர சொல்லியிருக்கான்பா, காத்தால வாங்கோடி என எழுப்புங்கோடி, உங்களுக்கு எல்லாம் கைங்கரியம் தரையும் சொல்லியிருக்கான்பா. ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், நேற்றியே சொல்லிட்டான். உடனே அந்த காவக்காரன் சத்தம் போட்டான், போங்கோடி சுத்தபத்தமா வாங்க, காலங்காத்தால் அப்படியே வந்துட்டேடா, தூயமாய் வந்தோம் துயிலழ பாருமா. எங்கடி தூய்மையா வந்திருக்க, கண்ணுக்கு மை இட்டுக்கல, தலையில பூ வச்சுக்கல, இல்ல நாங்க படத்த சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம், மை இட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் செய்யாதன செய்யும். பார்த்தா அப்படி தெரியலையே, சத்தியமா தூயமாய் வந்தோம், நாங்கெல்லாம் பூத்தனா கிடையாது, அகாசுரன் கிடையாது, பகாசுரன் கிடையாது, நாங்க சமத்து குஞ்சு பாப்பா கிச்சா அனுபவிக்க வந்திருக்கோம், உள்ள விடுப்பா தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், சுவாமிக்கு சுப்பிரபாதம் பாட வந்திருக்கோம், தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ ஐயான்னு தானே சொல்லணும். ஐயா ஏன் ஐயா, இந்த பொம்பளை பசங்கள்லாம் ஏன்பா வாப்பா அப்படின்னு பேசும், இந்த ஆம்பளை பசங்க ஏமா அம்மா, இந்த மாற வார்த்தைகள்லாம் ஆம்பளை பசங்க யூஸ் பண்ணுவோம். இந்த ஆண்டவர் குழந்தையா இருக்கிறதுனால மாட்டுக்காரியா இருக்கிறதுனால எந்த இடத்துல எந்த வார்த்தை பிரயோகம் பண்ணணும்னு தெரியலையோ, இடக்கை வழக்கை தெரியாது, மாட்டுக்கார கூட்டம் ஆயிட்டாலும் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. நடனா ஒரு ஸ்திரீக்கு தான் ஒரு வாத்சல்யம் இருக்கும், எங்களுக்கெல்லாம் நீ அம்மா மாதிரி, நீ உத்தரவு கொடுத்தாதான் உள்ள போய் வடபத்திர சாயி சேவிக்க முடியும். அதனால வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ எம்பாவா. உனக்கு இந்த கதவு மேல அப்படி ஒரு நேசம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பந்தம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், உனக்கு இந்த கதவை பாதுகாக்கிற ஒரு பந்தம் இருக்கு பாரு அப்பா. கொஞ்சம் அந்த நேசத்தை நீக்கி அந்த கதவை நீக்கணும், குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் சுவாமியை சேவிச்சிடுவோம். உடனே அந்த காவல்காரன் சிரிச்சா, அடி பொண்ணே உன் கூட பேசணும்ன்ற ஆசையில தான் அப்படி பண்ணேன், ஓடு ஓடு ஓடு. உங்களை மாதிரி சுத்தபத்தமா யார் தூய்மைனா இடானா சுவாமி கிட்ட நாம் இருக்கணும்னு அப்படியே வரதான் தூயோமாய் வந்தோம் துயிரழ பாடுவான். காத்தால எழுந்து பெருமாவளுக்கு எல்லாம் அந்த திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாரு, அது ஒரு சுகம். நம்ம பெரியவா என்ன அழகா நம்ம லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கா பாருங்க, நம்ம லைஃப் ஸ்டைல சுவாமியை ஒட்டியே ஓடிஞ்சிருக்கு. காத்தால எழுந்தோம் சுப்பிரபாதம் போட்டா என்னவோ மனசு ஒரு நிறவா தானே இருக்கு, சாயங்காலம் ஆயிடுத்த சகசநாமம் கேட்டா நன்னா தானே இருக்கு, மார்கழி மாசம் வந்தா கோவில் திருப்பாவை திருவம்பாவை போட்டா ஒரு நன்னா தானே இருக்கு, ஆடி மாசம் வந்தா மாரியம்மா கத்தினா தான் நல்லா இருக்கு, அப்பதான் ஆடி மாசம் நமக்கு தெரியாது. நமக்கு இதெல்லாம் வசத்தி, இப்ப பாரு மத்தவாள்லாம் ஸ்பீக்கர் போட, நம்ம ஸ்பீக்கர் போட முடியல, வைத்தறிச்சல் 81% இந்துக்கள் இருக்கும்னு பேரு. நமக்கெல்லாம் அந்த தைரியம் வரணும், அவ்வளவு தைரியம் வந்து கொடுத்தா ஜெயிச்சுள்ள ஆண்டாள் அத்தம் அழகா சொன்ன உடனே அவர் வாசல் கதவை திறந்து விட்டாலும் என் நிலை கதவம் நீக்கேலோரம்பாவாய். ஆண்டாள் சொல்ல திறந்துருவா கொஞ்சம் இப்படி முறைச்சாலாம், நெடி முறைக்கிறாய், உனக்கு தெரியாது இந்த மாதிரிதான் ரெண்டு காலக்காரங்க இருந்தாங்க வைகுண்டத்துல சனகாதி முனிவர் நாலு பேரை உள்ள விட என்ன தெரியுமா ஆச்சு, நெடி ஆச்சு, மூணு ஜென்ம அசுர பயல்களா பிறந்தான், இரண்யாசன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவகன். ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அடி பொண்ணே நீயும் பக்தே உங்க அப்பாவும் பக்தர் ரொம்பே வேண்டாம் கதவத்தை உள்ள விட்டாரு, குடுகுடுன்னு உள்ள ஓடினாள். இந்த பாசம் என்னடானா பகவத் கைங்கரியம் பண்றவாள கொண்டாடணும், ஒரு நாளும் அவர்களை அவமரியாதை பண்ணக்கூடாது. பெருமாள் கோவில் உண்டகட்டி பிராமணன் கிண்டல் பண்ணுவார் அந்த காலத்துல எல்லாம். ஸ்ரீரங்கநாதனுக்கு திருவிளக்கு பிச்சன்னு ஒரு தெரிந்த அவர்தான் கோவில்ல அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அப்பப்ப அந்த விளக்கு தூண்டி விடுவேன், அவ்வளவுதான் வேலை. ஒரு சந்தர்ப்பத்தில் அழகா ஒரு கோஷ்டி நடக்கிற பெரியவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க வைஷ்ணவ ஆச்சாரியர் பெருமாளுக்கு வெளில போய் அந்த கோஷ்டியில உட்காந்து கேட்கணும்னு ஆசை ரங்கராஜனுக்கு. கரெக்டா அந்த டைம் திருவிளக்கு பிச்சன் வர டைமா, வெளில போனா அவன் திட்டுவான்னு பயந்துண்டு பெருமாளுக்கு பயமா திருவிளக்கு பிச்சன் கிட்ட. உலகமே இவர் கண்டா பயப்படுறது, இவர் பயப்படுறாராம். இந்த மனத்தூண், இந்த ஸ்ரீரங்கம் கர்ப்பகிரகத்துல ரெண்டு தூண் இருக்கும், நம்ம ரங்கராஜன் ரெண்டு தூண்ல அப்படி கையை வச்சு இப்படி எட்டி 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 பார்த்துட்டு இருக்காரு உபன்யாசம் நடக்கிறது. அதுக்குள்ள திருவிளக்கு பிச்சன் என்ன அது பெருமாளை மிரட்டுற, என்ன இல்லடா உபன்யாசம் நன்னா இருக்கு, வெள்ள போகலடா, வெறும் அப்படி நின்றுதான் கேட்கிறேன், இப்பெல்லாம் வரப்படாது கலியுகம் எல்லாம் பொல்லாக்கணும், போய் படுத்துக்கோ போ அப்படின்னு சொன்னான். போய் படுத்துட்டான் பெருமாள். அவர் என்னடா கோவில்ல விளக்கு போட்டு திரி போட்டு விளக்கு ஏத்துற ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த கைங்கரிய வர சொல்ற பேச்சுக்கு நம்பெருமாள் கேட்டார் அப்படின்னா அவளை கொண்டாடணும். இதான ஒரு ஜென்மா கோவில்ல கைங்கரியம் பண்ற மாதிரி ஒரு ஜென்மா நமக்கு கிடைக்கும், அப்பதான் தெரியும் கோவில்ல கைங்கரியம் பண்ற சுகம் என்ன. காத்தாலேந்து ராத்திரி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம், பெருமாள் கோவில உழைச்சா அப்படி இருக்கும், உற்சவ காலத்தெல்லாம் எப்ப தூங்குறா எப்ப எழுந்துக்கிறானே தெரியாது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருவனந்தபுரத்துல பெருமாள் ஆறாவட்டுக்கு போயிட்டு வருவார், உச்சி ஸ்ரீவேலி ராத்திரி ஸ்ரீவேலி உண்டு, காத்தாலம் ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஸ்ரீவேலினா உள்ளுக்குள்ளே பிரகார சுத்துவார் சுவாமி. இப்ப சாயங்காலம் போனதுனால இந்த உச்சி ஸ்ரீவேலி ராத்திரி ஸ்ரீவேலினா பெண்டிங் இருக்கும், வெளில போயிட்டு வரணும், போயிட்டு ராத்திரி வர்றதுக்கு 9 மணி ஆயிடும். என்ன பண்ணா அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போயிடுவா, அந்த போத்தி பூஜை பண்ற போத்தின்னு சொல்ல போத்திமார்கள் அவா இருப்பா, ஒரு 4-5 பேர் கைங்கரியவர்கள் சின்சியரா பெருமாள் தூக்கி தலையில வச்சுண்டு ஆளே இருக்க மாட்டா கோவில்ல, 4 பேர் 5 பேர் இருப்பா. அந்த சமயத்துல உச்சி ஸ்ரீவேலி முடிச்சு சுவாமி உள்ள போயிட்டு திரும்பி ஒரு புனர் பூஜை பண்ணிட்டு திரும்பி ராத்திரி ஸ்ரீவேலி ராத்திரி 12:30 நடக்கும். இதேமே அப்ப வேற கட்டியன்னு சொல்லுவோம், ஆளே இருக்க மாட்டா கேட்கறதுக்கு, அங்க இருக்க 365 தூண் தான் நிற்கும், ஸ்ரீவேலி பறவையில பறவை இருக்கக்கூடிய தூண் தான் நிற்கும், நாங்க ஒரு 4 பேர் நிற்போம். ஜெய விஜய் பவ தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சர்வலோக ரக்ஷக சர்வலோக சரணாக ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீ பத்மநாபோபராஹு எச்சரிக அப்படின்னு ஆளே இருக்க மாட்டான், கூட்டிருந்து எச்சரிக்கை சொன்னா நியாயம், ஆளே கிடையாது. ஆனால் அப்ப சின்சியரா சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த கேரள தேசத்துல சுவாமியை கொண்டாடுற மாதிரி நம்மளால நிச்சயமா முடியாது. அழகு அலங்காரம்னா நம்ம ஊர் தான். நம்பெருமாளுக்கு அந்த பனிப்போர்வை சாத்திரதா இருக்கட்டும், அந்த மாலையா இருக்கட்டும், அவரை தூக்கி அந்த வையாளி ஆட்டமா இருக்கும், அதெல்லாம் நம்ம ஊர் தான். அந்த நடைமுறைகள் கேரளா. அவன் அந்த கைங்கறி வாத்தி 12 மணிக்கு சிந்தியா அப்படி தூக்கிட்டே வருவான். அறுபக்கல் பெருமாள் தூக்கிட்டு வருவா, பெருமாள் சின்சியரா வாழோட வருவான். கைங்கரியம் நம்ம தொடக்கூட முடியாத சுவாமி அவ தொட்டு தூக்கிட்டு வராள். அதனால கோவில்ல பூஜை பண்றவாள்லாம் தப்பா பேசாதீங்க, கைங்கரியம் பண்றவாள் தப்பா பேசாது. பேசுற அதிகாரம் நமக்கு கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. அந்த தவிர பண்ணப்படாது. நீங்க 4 பாசுரம் சொல்ல போறீங்க, 2 பாசுரம் சொல்லிட்ட. கடக்குட்டி பாசுரமும் இந்த பாசுரமும் இழுத்துடுத்து முடிச்சிடும். ராதே கிருஷ்ண. அதுக்கப்புறமா இங்க நிறைய டப்பாடா பாட்டில் பாட்டில் எல்லாம் வச்சிருக்கோம். கோமாதாவுடைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இது நேற்று கூட எனக்கு கொடுத்தார். நல்லா காரசாரமா நல்லா இருக்கு, குடிச்சா உடம்புக்கு நல்லது, நல்ல சுத்தமான தேன், ஸ்நான பவுடர், இதை பத்தியெல்லாம் வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய திருப்பாவை, 11ஆம் தேதி ஆசிரியமா ஒரு குழந்தையுடைய கச்சேரி இருக்கு. சூப்பர் சிங்கர் சந்தோஷா சத்யபிரகாஷ் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷோட கச்சேரி இங்க இருக்கு. 12ஆம் தேதி 13ஆம் தேதி பசு ராகவன் இதுதானே, அவர் தான். அவர் வந்து அந்த கோமாதா அவனுடைய அந்த மூத்திரம் அதுலேருந்து தான் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நிறைய இயற்கை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதை பத்தியும் சொல்ல போறார். அந்த ப்ரோக்ராம் தான் 13ஆம் தேதி நீங்க பிஸி தான், 14ஆம் தேதி அழகா சுகமா, அதுக்கப்புறம் தான் உண்டானு தெரியல எனக்கு. இப்போதைக்கு 13 வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கு, கட்டாயம் கலந்துக்கும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குரு அர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோக சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. தேசாந்தே ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ பாலாரு மாதா கீ ஜெய் போலோ ஸ்ரீ மகாபெரியவாளுக்கு ஜெய் போலோ சமஸ்த சத்குரு மண்டலிக்கு எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுலு ஜெய் போலோ கோ மாதா கீம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா